சகோதரன் நெவில், உங்களுக்கு நன்றி. நான் சகோதரன் நெவிலிடம் சிறிது அபிஷேகம் கூட இன்று காலை உங்கள் மேல் இல்லை என்று நீர் நிச்சயமாக அறிந்திருக்கிறீரா என்று கேட்டேன். நான் வியாதியஸ்தருக்காக ஜெபிப்பதற்காக வந்தேன். ஞாயிறு விடிய காலையிலேயே சில ஜனங்கள் கூட தொடங்கிவிட்டனர். நான் அங்கே கிரகித்துக் கொண்டது என்னவெனில், அவர்களை இங்கு சபைக்கு வர சொல்ல வேண்டும் என்பதேயாகும். வியாதியஸ்தர்களுக்கு சபையில் ஜெபிப்பது நல்லது என்றே நான் எப்பொழுதும் நினைக்கிறேன். எனக்கு தெரியவில்லை, எனக்கு சபை என்றால் பிடிக்கும். சபையோரும் ஜனங்களும் ஜெபித்துக் கொண்டிருக்கும் இந்த இடத்திற்கு வருவது எனக்கு பிரியம். ஒரு சிறுமி அங்கே பின்னால் இருந்தால், மிகவும் அழகான சிறுபெண். ஏன், அவளுடைய ஜனங்கள் வீட்டுக்கு போகவில்லை என்றால் அவள் இப்பொழுது இங்கெங்கோ உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள் என்று நான் நினைக்கிறேன். ஓ, நான் இப்பொழுது அவளை பார்க்கிறேன். அந்த அழகான சிறுபெண் தான். அவள் மிகவும் சுகவீனமாயிருக்கிறாள். நாங்கள் அந்நிய பாஷை பேசுதலையும் அர்த்தம் உரைக்கப்படுதலையும் கேட்டுக்கொண்டிருந்தோம். நாங்கள் கேட்டுக்கொண்டிருந்த போது அப்பொழுது ஒரு சிறுமியை குறித்து ஏதோ கூறப்படுகிறது என்று நாங்கள் புரிந்து கொண்டோம். அங்கு என்ன சொல்ல வேண்டும் என்று கர்த்தர் ஒரு செய்தியை அளிப்பாரா என்று காண நாங்கள் காத்துக் கொண்டிருந்தோம். ஆனால் அந்த சிறுமி இப்பொழுது நன்றாயிருக்கிறாள் என்றும், அவள் குணமடைய போகிறாள் என்றும் நான் நினைக்கிறேன். தன்னுடைய பார்வையை இழந்த ஒரு ஸ்திரீயும் கூட அங்கே இருந்தார். அவளுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தோம். அங்கே நோயாளி வாகனத்தில் ஒரு மனிதன் இருந்தார். அவர் ஒரு ஊழியக்காரர். அவருடைய எடையோ 35-40 பவுண்டு கூட இருக்காது என்று நான் யூகிக்கிறேன். அவர் மிக மிக அதாவது, எனவே இவர்களுக்காக நான் ஜெபித்து வந்தேன். நான் அதிகமாக தயங்கின காரணம் என்னவெனில், என் ஓட்டைப்பல்லை நிரப்பின பொருள் விழுந்து விட்டது. எனவே இன்று காலையிலிருந்து அந்த ஓட்டைப்பல்லின் வழியாக காற்று வெளியே செல்ல நான் ஊதல் சத்தத்தை எழுப்பிக் கொண்டிருக்கிறேன். இப்பொழுது அதை நன்கு சுரண்டிவிட்டு அதன் மேல் மூடிகளை போட வேண்டும் என்று அவர்கள் என்னிடத்தில் கூறுகின்றனர். எனவே எனக்கோ வயதாகிறது. அது ஒன்றுதான் எனக்கு தெரியும், அது பாதி நிறைக்கப்பட்டிருந்தது. நான் பேச துவங்கும் போது காற்று அதன் வழியாக வெளியே தள்ளி வருகின்றது. அதை என்னால் உணர முடிகிறது. நான் என்ன சொல்கிறேன் என்று உங்களுக்கு தெரியும். நான் பேசுவது உங்களுக்கு மடலை சொற்களை போன்று உள்ளது. இன்று காலை உயிரோடு இருந்து சபைக்கு வர முடிந்ததனால் நாம் உண்மையில் சாக்கியமுள்ள ஜனங்களே. கிறிஸ்துமஸ் பண்டிகையின் முந்தின மாலையாகிய இன்று அவர்கள் கொண்டாட்டத்துக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள் நான் நம்புகிறேன். அதாவது இன்று காலை நிறைய பிள்ளைகள் இங்கு இருக்கிறார்கள். எனவே நான் அமைதியாக இருப்பது நலம். வயது வந்தவர்களாகிய நாம் சில சமயங்களில் பேசுவதை இந்த சிறு பிள்ளைகள் கேட்க கூடாது என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆனால் சற்று கடித்து சிறு பிள்ளைகளுக்கு கொடுக்க சபை சிறு வெகுமதிகளை வைத்துள்ளது என்று நான் நினைக்கிறேன். அங்கே பின்னால் உள்ள அவைகளை நான் பார்த்துக் கொண்டிருந்தேன். ஓ, நீங்கள் தரித்திருக்க வேண்டும். ஞாயிறு பள்ளிக்கு பிறகு நீங்கள் சிறிது நேரம் தங்கியிருங்கள் பாருங்கள். ஏனென்றால் சிறுவர்களுக்கு இன்று காலை கொடுப்பதற்கென அவர்கள் சில வெகுமதிகளை அங்கே பின்னால் வைத்திருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். சிறுவர்களே, நீங்கள் ஞாபகம் கொள்ளுங்கள், இதை நாம் செய்யும் போது நான் இதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அது பரிசு வழங்கும் கிறிஸ்துமஸ் தாத்தாவின் கட்டுக்கதை அல்ல. ஏனென்றால் அது ஒரு கட்டுக்கதை என்றும், அதற்கு இதனோடு எந்த சம்பந்தமும் இல்லை என்றும் ஒரு நாள் நீங்கள் கற்றறிந்து கொள்வீர்கள். ஆனால் அதுவோ எல்லா சத்தியத்துக்கும் சத்தியமாகிய தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து வந்தது என்றும் ஒரு நாள் அறிந்து கொள்வீர்கள். நீங்கள் பாருங்கள், இந்த காலை இந்த சிறு வெகுமதியை நாங்கள் கொடுக்கிறோம் என்றால், ஒரு காலத்தில் தேவன் மானிடருக்கு மிகப்பெரிய வெகுமதியாக தமது குமாரனை கொடுத்தார் என்பதை இது நீங்கள் அறிந்து கொள்ள செய்கிறது. அதை நாமோ ஒரு எளிய வழியில் வெளிப்படுத்துகிறோம். நாம் எந்த ஒன்றையும் அதற்கு ஈடாக அளிக்க முடியாது. ஆனால் மறிக்க வேண்டிய மானிடராகிய நாம் இதை ஒருவருக்கு ஒருவர் அளித்துக் கொள்கிறோம். இப்பொழுதோ நான் கூற நினைத்ததை கூற அடுத்த ஞாயிறு வரை காத்திருக்க போகிறேன். நான் எப்படியும் அநேகமாக நான் கூற விரும்புகிற ஒரு காரியத்தின் பேரில் காத்திருப்பேன். எங்களுக்கு தரிசனத்தின் மூலம் வீட்டில் ஒன்று வெளிப்பட்டது. அதை நான் பின்பற்றியாக வேண்டும். அது ஒரு விதமாக, அதாவது அது ஒரு வகையில் கரடுமுரடாக தோன்றக்கூடும். ஆனால் தேவன் கூறுவது கடினமான ஒன்று என்று நாங்கள் ஒருபோதும் நினைக்க விரும்பவில்லை. அவருடைய சுமைகள் லகுவானதாய் உள்ளன. அடுத்த ஞாயிறு தேவருக்கு சித்தமானால் நாங்கள் இங்கு ஆராதனை நடத்தப் போகிறோம். அது புத்தாண்டிற்கு முந்தின மாலைக்கு சற்று முன்பு. இந்த ஆராதனையை நாங்கள் நடத்துவதில் கர்த்தர் பிரியப்பட்டால் நலமாயிருக்கும். நாங்கள் ஒரு காலை ஆராதனை நடத்த விரும்புகிறோம். நாங்கள் வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிப்போம். ஒரு கால் ஞானஸ்தான ஆராதனையும் இருக்கலாம். பிறகு நான் நினைத்தேன், நம்முடைய நண்பர்களுக்கும் இதை குறித்து அறிவித்தால் அவர்களும் வரக்கூடும். அப்படியானால் நாம் ஞாயிறு காலை ஞாயிறு மாலை ஆராதனைகளை வைப்போம். அதன் பிறகு புத்தாண்டு ஆராதனைக்கு இங்கு தங்க விரும்புகிறவர்களுக்கு அப்பொழுது நாம் இந்த முறை ஒரு முழு இரவு விழிப்பு ஆராதனையை நடத்தப் போகிறோமா? அப்பொழுது அநேக ஊழியர்கள் இங்கு வந்து புத்தாண்டு தொடங்கும் நள்ளிரவு வரைக்கும் பேசுவார்கள். அந்த போதகர்களை நாங்கள் இங்கு வந்து பேசும்படி அழைக்கப் போகிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் புத்தாண்டு தொடங்கும் இரவன்று நானும் பேசுபவர்களில் ஒருவனாக இருக்க விரும்புகிறேன். அதன் பிறகு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்று இந்த சபையில் இப்போது நடந்து கொண்டிருக்கும் காரியங்களையும் ஏற்கனவே நடந்த காரியங்களையும் வரிசைப்படுத்தி தேவன் எவ்வாறு தம் ஜனங்களோடு ஈடுபடுகிறார் என்பதை காண்பித்து அதை உச்சகட்டத்துக்கு அதை கொண்டு வந்து கூறலாம் என்று நான் எண்ணியுள்ளேன். எங்களுக்கு நேர்ந்த இந்த வருமான வரி விஷயத்தை குறித்து என்ன நடந்தது என்று உங்களில் பலர் வியப்படைந்து கொண்டிருக்கலாம். அது முடிந்துவிட்டது. எனவே அது எப்படி நடந்து முடிவுற்றது என்பதை குறித்தும் கூட உங்களிடம் கூற விரும்புகிறேன். நான் நினைக்கிறேன், அதாவது அடுத்த ஞாயிறு அதை நான் மறுபடியும் கூற வேண்டும். எனவே நான் அடுத்த ஞாயிறு வரைக்கும் காத்திருப்பேன். இக்காலையில் வார்த்தையிலிருந்து சிறிது உங்களிடம் பேச முயல்வேன். புரிகிறதா? அடுத்த ஞாயிறு அன்று தேவனுக்கு சித்தமானால் அது எப்படி தொடங்கினது என்று உங்களுக்கு எடுத்துக் கூறி கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு காரியங்களையும் உங்களிடம் கொண்டு வந்து அவைகளை சரியான இடத்தில் பொருந்துவதை நீங்கள் காணும்படி செய்ய நான் முயற்சிப்பேன். புரிகிறதா? அவர் எதையுமே தவறாக கூறுகிறதில்லை. ஆனால் இப்பொழுது இன்று காலை உங்களிடத்தில் ஒன்றை கூற விரும்புகிறேன். இதை நான் ஒரு கால அடுத்த ஞாயிறு கூற மாட்டேன். அது நேற்று சம்பவித்ததை குறித்த ஒரு விஷயம். இன்று காலையோ இங்கு வர எனக்கு சற்று தயக்கம் ஏற்பட்டது. ஏனென்றால் நான் அதிக களைப்புற்றிருந்தபடியால் இங்கு வர வேண்டும் என்று அப்படிப்பட்ட உணர்வு எனக்கு உண்டாகவில்லை. ஆனால் நான் இங்கு இருப்பதனால் என்னால் முடிந்தவரை இங்கு வர முயற்சிப்பேன். சென்ற இரவுக்கு முந்தின இரவு சகோதரன் மற்றும் சகோதரி சாத்மன் என்னோடு இருந்தனர். சகோதரன் சாத்மன் சபையின் தர்மகர்த்தாக்களில் ஒருவர் என்று இங்குள்ள நாம் அனைவரும் அறிவோம். அவரும் அவருடைய மனைவியும் அவர்கள் என்னையும் என் மனைவியையும் காண வந்திருந்தனர். கர்த்தருக்கு சித்தமானால் ஃபீனிக்ஸிலும் மற்றும் சுற்றுப்புறங்களிலும் நடைபெற உள்ள கூட்டங்களை குறித்து நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். நாங்களோ இரவு 10:30 மணி வரை பேசினோம் என்று நான் நினைக்கிறேன். நான் 11 மணி அளவில் படுக்கைக்கு சென்றேன். நான் இரவில் ஒரு சொப்பனம் கண்டேன். இந்த சொப்பனத்தில் திடகாத்திரமுள்ள பெரிய உருவம் படைத்த ஒரு மனிதனை கண்டு ஒரு அடையாளப்படுத்தி கூற வேண்டும் என்றார். அவர் சொப்பனத்தில் என் தகப்பனை போன்று கருதப்பட்டதாக காணப்பட்டதை நான் கண்டேன். நான் ஒரு ஸ்திரீயை கண்டேன். காண்பதற்கு என் தாயை போல் இல்லை. ஆனால் இருப்பினும் அவள் சொப்பனத்தில் என் தாயாக எண்ணப்பட்டாள். இந்த மனிதன் என் தகப்பனாக கருதப்பட்ட இந்த ஸ்திரீயின் கணவன் அவளை கொடுமையான முறையில் தவறாக தீங்கடித்துக் கொண்டிருந்தான். அவன் கையிலோ ஒரு பெரிய மரக்கட்டை இருந்தது. அவளை அவன் இப்படி பிடித்துக் கொண்டு அந்த மரக்கட்டையால் அவளை அடிப்பான். அவளோ கீழே விழுந்து விடுவாள். சிறிது கடித்து எழுந்திருப்பாள். சுற்றுமுற்றும் நடந்து கொண்டிருக்கும் அவனுக்கோ அவளை மறுபடியும் அடிக்க வேண்டும் என்ற எண்ணம் உண்டாகும். அவன் மறுபடியும் அவளை அடிப்பான். நான் சொப்பனத்தில் தூரமாக நின்று இதை கவனித்துக் கொண்டிருந்தேன். முடிவில் எனக்கோ அழுத்தே போய்விட்டது. என் தகப்பனாக கருதப்பட்ட இந்த மனிதனை காட்டிலும் நான் உருவில் மிகச்சிறியவனாக இருந்தேன். எனவே நான் அவனிடம் நடந்து சென்று என் விரலை அவன் முகத்தின் மேல் வைத்து அவளை மறுபடியும் அடிக்காதே என்று கூறினேன். பார்த்தீர்களா? அப்படி நான் சொன்னபோது எனக்கு ஒன்று சம்பவிக்க தொடங்கினது. என் கரங்கள் வளரத் தொடங்கி பலமுள்ள தசைகள் உண்டாகின. அப்படிப்பட்ட தசைகளை நான் ஒருபோதும் கண்டதே இல்லை. அந்த மனிதனின் கடுத்துப்பட்டையை நான் பிடித்து அவளை மறுபடியும் அடிக்காதே, நீ அப்படி செய்தால், நீ அவளை மீண்டும் அடித்தால் என்னிடம் நீ சண்டையிட வேண்டியதாக இருக்கும் என்றேன். அப்போது அந்த மனிதன் என்னை குறித்து பயமடைந்து அவளை அப்படியே தனியே விட்டு விட்டான். நானோ விழித்துக் கொண்டேன். நான் படுக்கையில் படுத்து சிந்தித்துக் கொண்டிருந்த போது உண்மையிலேயே ஒரு நிமிடத்தில் அதன் அர்த்தம் தெளிவானது. அதை அர்த்தப்படி கூறினால், அந்த ஸ்திரீ சபைக்கு உதாரணமாக இருந்தாள். எனவே அவள் ஒரு வகையில் தாயாக இருந்தாள். தகப்பன் தான் அவள் மேல் ஆதிக்கம் கொண்டிருந்த ஸ்தாபனம். கணவன் மனைவியின் மேல் ஆதிக்கம் செலுத்துவது போல ஸ்தாபனமும் சபையின் மேல் ஆதிக்கம் செலுத்தி வருகிறது. இந்த ஸ்தாபனங்கள் சபையை அடித்து கீழே தள்ளி அவள் எழுந்து நிற்கவும் கூட சம்மதிப்பதில்லை. அவள் எழுந்து நிற்க முயலும் ஒவ்வொரு முறையும் அதில் உள்ள ஜனங்கள், அந்த ஸ்தாபனம் அவளை அடித்து கீழே வீழ்த்துகிறது. எனக்கோ விசுவாச தசைகள் உண்டாகி என் விரலை சுட்டிக்காட்டி நீ என்னிடம் சண்டைக்கு வா என்று என்னால் கூற முடிந்தது. புரிகிறதா? தேவனுக்கு சொந்தமான சிலர் இன்னும் அதற்குள் இருக்கிறார்கள். அதுவே சரியான அர்த்தமாயிருந்தது. நாங்கள் ஏறக்குறைய 2 அல்லது 3 மணி நேரமாக உறங்கவே இல்லை என்று நான் நினைக்கிறேன். என் மகள் ரெபேக்காள் லூயிவில்லில் உள்ள மெத்தோடிஸ்ட் மருத்துவமனையில் பணிபுரிகிறார். அவள் ஆரம்ப மருத்துவச்சு பணிக்கு பயிற்சி பெற்றுக் கொண்டிருக்கிறார். அவர்கள் வாலிப பருவத்தில் தன்னார்வமாக மருத்துவமனையில் பணிபுரிபவர் அல்லது அதை போன்று ஏதோ ஒரு பெயரால் அழைக்கிறார்கள். அன்று காலை வரும்படி அவர்கள் அவளிடத்தில் தொலைபேசியில் கூறினார்கள். அதுதான் என்னை உறக்கத்தில் என்று எழுப்பினது. அது விடியற் காலையில் அவளையும் அவளோடு படித்த மாணவிகளையும் அவர்கள் எல்லோருமே ஒன்றாக மருத்துவமனையில் வேலை செய்கிறார்கள். அவர்கள் லூயிவில்லுக்கு இவர்களை கொண்டு செல்ல உத்தேசித்திருந்தனர். அவர்கள் 10 மணிக்கு அங்கு இருக்க வேண்டும். அவளால் என் படுக்கை அறைக்குள் செல்ல முடியவில்லை என்று என் மனைவி வியப்புற்றாள். அதை நான் கூட்டியிருந்தேன். என் வாழ்க்கையில் அநேக காரியங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. ஆனால் இது போன்ற ஒன்று நிகழ்ந்ததே கிடையாது. நான் ஞான திருஷ்டி அடைந்தேன். அதன் அர்த்தம் எனக்கு தெரியவில்லை. அப்படிப்பட்ட ஒன்று என் வாழ்க்கையில் நடந்ததே கிடையாது. ஆனால் எனக்கு முன்பாக அது ஒரு தரிசனம் போல் காணப்பட்டதை நான் தெளிவாக உணர்ந்தேன். அந்த தரிசனத்தில் நான் இருந்தேன். ஆனால் நான் என் மகன் ஜோசப்போடு பேசிக் கொண்டிருந்தேன். அதே சமயத்தில் அவன் அந்த அறையில் அப்பொழுது இருக்கவில்லை. ஆனால் எப்படியோ எனக்கு அந்த தரிசனம் உண்டான போது நான் ஜோசப்பினிடத்தில் பேசிக் கொண்டிருந்தேன். நான் மேலே பார்த்தபோது கூர்நுனி கோபுர வடிவில் அரையங்களும் நீளமுள்ள சிறு பறவைகள் எனக்கு முன் இருக்க கண்டேன். அவை மேலே உள்ள மரக்கிளைகளில் உட்கார்ந்து கொண்டிருந்தன. மேல் கிளையில் 3 அல்லது 4 பறவைகள் இருந்தன. அடுத்த கிளையிலோ 8 அல்லது 10 பறவைகள் இருந்தன. கீழ்கிளையில் 15 அல்லது 20 பறவைகள் இருந்தன. அவை சிறு போர் வீரர்களை போன்றிருந்தன. ஏனெனில் அவைகளின் சிறகுகள் உதிர்ந்திருந்தன. அவைகள் என்னிடம் ஏதோ கூற முயன்று கொண்டிருந்தது போல் தோன்றிற்று. நான் அந்த தரிசனத்தில் மேற்கில் இருந்தேன். அது அரிசோனாவில் உள்ள டூசானை போல் காணப்பட்டது. பறவைகள் கிழக்கு திசையை நோக்கி கொண்டிருந்தன. நான் உன்னிப்பாக கேட்டுக் கொண்டிருந்தேன். அவைகள் என்னிடம் ஏதோ கூற முயன்றது போல் தோன்றினது. அவைகளின் சிறகுகள் உதிர்ந்திருந்தன. அவை யுத்தத்தில் காயப்பட்டிருந்தன.
One bird began to take the other one's place, jumping like that.
திடீரென்று ஒரு பறவை இப்படி குதித்து மற்றொரு பறவையின் ஸ்தானத்தை எடுத்துக் கொள்ள தொடங்கினது. அப்பொழுது அவை வேகமாக விடத்தை விட்டு கிழக்கு நோக்கி பறந்தன. அவை அப்படி செய்த போது அவைகளில் இருந்து புறாக்களை போன்ற பெரிய பறவைகள் கூர்மையான சிறகுகள் உடையவர்களாய் தோன்றின. அவை கூட்டமாக வந்து அந்த சிறு பறவைகளை காட்டிலும் மிக வேகமாக கிழக்கு நோக்கி பறந்தன. என்னுடைய இரு உள் உணர்வுகளும் ஒன்றாகவே பணிபுரிந்தன. நான் அங்கு நின்று கொண்டிருப்பதை அறிந்தேன். அதே சமயத்தில் நான் வேறெங்கோ உள்ளதாக அறிந்தேன். புரிகிறதா? இப்பொழுது இது ஒரு தரிசனம். இதன் அர்த்தம் என்னவென்று நான் அறிய வேண்டும் என்று நான்
எண்ணிக்கொண்டேன்.
இரண்டாவது கூட்ட பறவைகள் தோன்றின உடனே நான் மேற்கு திசையை நோக்கினேன். அப்பொழுது என் வாழ்க்கையிலேயே நான் கண்டிராத மிக வல்லமையுள்ள 5 தூதர்கள் கூர்நுனி கோபுர வடிவில் ஒவ்வொரு பக்கம் 2 பேரும் ஒருவர் மேலுமாக பறந்து இடத்தில் வந்தனர். அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான வேகத்தை நான் கண்டதே இல்லை. அவர்கள் தலைகளை பின்பக்கம் சாய்த்தவர்களாய் கூர்மையான சிறகுகளோடு வேகமாய் பறந்து வந்தனர். அப்பொழுது சர்வ வல்லமையுள்ள தேவனின் வல்லமை என் மேல் விழுந்து என்னை தரையிலிருந்து மேலே தூக்கினது. தரையிலிருந்து வெகு தூரம் மேலே தூக்கினது. அப்பொழுதும் ஜோசப் பேசுவதை என்னால் கேட்க முடிந்தது. அப்பொழுது ஒலி தடையையும் மீறினது போன்ற அவ்வளவு பெரிய சத்தம் புறப்பட்டு தெற்கு நோக்கி வெகு தூரம் சென்றது. நான் தூக்கப்பட்ட போது தூதர்கள் பயங்கர வேகத்தில் வந்து கொண்டிருந்தனர். அவர்களை இப்பொழுது கூட என்னால் காண முடிகிறது. பாருங்கள், அவர்கள் இப்படி கூர்நுனி கோபுர வடிவில் வேகமாக வந்து என்னை சூழ்ந்து கொண்டனர். நான் கனவு காணவில்லை. இல்லை, நான் இப்பொழுது உள்ளது போல நன்றாக கண்விழித்துக் கொண்டிருந்தேன். புரிகிறதா? ஆனால் இங்கு அது உண்டானது. அவர்கள் பயங்கர வேகத்தில் வந்து கொண்டிருந்து நான் மேலே தூக்கப்பட்ட போது நான் எண்ணினேன். நான் வெடிசத்தம் போன்ற சத்தத்தை கேட்டேன். அது ஒலி தடையையும் மீறினது போன்ற சத்தம். நான் கேட்ட போது இது ஒரு கால் ஒரு விதமான வெடி விபத்தில் நான் கொல்லப்பட நேரிடும் என்பதை குறிக்கலாம் என்று எண்ணினேன். பாருங்கள், ஆனால் உடனே அப்படி இருக்காது. ஏனெனில் அது வெடி விபத்தா இருந்தால் ஜோசப்பும் அதில் அகப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் நான் அங்கிருக்கிறேன் என்று நினைத்துக் கொண்டு அவன் இன்னமும் என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறான். அவன் பேசுவதை என்னால் கேட்க முடிகிறது. எனவே அதுவா இருக்காது என்று நான் எண்ணினேன். இதெல்லாம் தரிசனத்தில் தோன்றின சம்பவம். பாருங்கள், அது அதாவது பார்த்தீர்களா, இது தரிசனத்தில் உண்டானது. பிறகு திடீரென்று அவர்கள் என்னை சூழ இருப்பதை உணர்ந்தேன். அவர்களை என்னால் காண முடியவில்லை. ஆனால் அவர்களுடைய கூர்நுனி கோபுர கூட்டத்திற்குள், அதாவது இந்த 5 தூதர்களின் கூட்டத்திற்குள் நான் கொண்டு வரப்பட்டேன். அப்பொழுது நான், இப்பொழுது மரண தூதன் ஒருவனே, ஆனால் 5 என்பதோ கிருபையை குறிக்கிறது என்று எண்ணினேன். அப்படித்தான் நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். பிறகு நான், ஓ, இது என் செய்தியோடு வந்து கொண்டிருக்கிறது. இது என் 2 உச்சகட்டம். அவர்கள் கர்த்தரிடத்திலிருந்து செய்தி என்னிடம் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று எண்ணினேன். அப்பொழுது என்னால் முடிந்தவரை, ஓ இயேசுவே, நான் என்ன செய்ய நீர் சித்தமாக இருக்கிறீர் என்று உரக்க சத்தமிட்டேன். அப்படி நான் செய்த போது அது என்னை விட்டு போய்விட்டது. அது முதற்கொண்டு என் மனநிலை சரியில்லை. புரிகிறதா? நான் நேற்று முழுவதும் வீட்டில் தங்கியிருந்தேன். எனக்கு பைத்தியம் பிடித்துவிடும் போல் இருந்தது. என் மனதையோ தெளிவுபடுத்திக் கொள்ள முடியவில்லை. கர்த்தருடைய மகிமையும் வல்லமையும் அது என்னை விட்டு சென்ற போது என் உடல் முழுவதும் மறுத்து போயிருந்தது. என் கைகளை நான் தேய்த்து பார்த்துக் கொண்டிருந்தேன். மேலும் நான் என்னால் மூச்சு விட முடியவில்லையே என்று எண்ணினேன். எனவே நான் இங்கும் அங்குமாக முன்னும் பின்னுமாக தரையில் நடந்தேன். மேலும் நான், இதன் அர்த்தம் என்ன கர்த்தாவே, இதன் அர்த்தம் என்ன என்று கேட்டுக்கொண்டேன். பிறகு நான் நடப்பதை நிறுத்திக் கொண்டு, தேவனாகிய கர்த்தாவே, உமது ஊழியக்காரனுக்கு என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லையே, ஏன் இது ஏன் சம்பவித்தது, கர்த்தாவே இதை எனக்கு தெரியப்படுத்தும் என்றேன். நான் தேவனுடைய வல்லமையை குறித்து உங்களிடத்தில் கூறும்போது அதை என்னால் விவரித்துக் கூற முடியாது. அதை விவரிக்க ஒரு வழியும் இல்லை. கூட்டங்களில் நீங்கள் பெறும் ஆசீர்வாதங்கள் போன்றதல்ல அது, அது கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஆனால் இதுவோ ஒரு புனிதமானது. ஓ என்ன, அதை மனிதனால் கற்பனை செய்து கூட பார்க்கவே முடியாது. புரிகிறதா? அது என்னை மிகவும் உண்மையாகவே தொல்லைப்படுத்திக் கொண்டிருந்தது. அது ஆசீர்வாதம் அல்ல, அது பாதிப்பு. நீங்கள் கலக்கமுற்று விடுவீர்கள். புரிகிறதா? அதுதான் நீங்கள் மாத்திரம், அதாவது நான் மாத்திரம், அது என்னவென்றும் அல்லது அதனால் ஏற்பட்ட உணர்ச்சி என்னவென்றும் ஜனங்களிடத்தில் ஏதாவது ஒரு வழியில் விவரித்து என்னால் கூற முடிந்தால் நலமாயிருக்கும். இங்கு உட்கார்ந்து கொண்டு களி கூற விரும்புவது போன்றதல்ல அது. அது உங்களுக்கு உள்ள ஒவ்வொரு நரம்பையும், அதாவது அது பயத்துக்கும் அப்பாற்பட்டது, அது அச்சுறுத்தலுக்கும் அப்பாற்பட்டது. அது ஒரு வகையான பரிசுத்தமான பயபக்தி. அதை குறித்து என்னால் அதை விவரித்து கூற வழியே இல்லை. என் முதுகு முழுவதும், என் முதுகெலும்பின் மேலிருந்து கீழ் வரைக்கும், என் விரல்கள் அனைத்தும், என் பாதங்கள், என் கால் விரல்கள், என் உடல் முழுவதுமே மறுத்து போயிருந்தது. பாருங்கள், நீங்கள் உலகத்தை விட்டு வேறெங்கோ இருந்தது போல் இருந்தது. அந்த உணர்ச்சி என்னை படிப்படியாக விட்டு சென்றது. அப்பொழுது நானோ கர்த்தரிடத்தில், ஓ தேவனே, எனக்கு தெரிவிக்க மாட்டீரோ என்று கேட்டேன். அந்த வல்லமைக்கு மிகவும் அருகாமையில் உள்ள மற்றொரு சம்பவம், நான் சுவிட்சர்லாந்து நாட்டில் உள்ள சூரிக் நகரத்தில் இருந்த போது நடந்தது என்று நான் நினைக்கிறேன். அந்த சமயம் அவர் ஒரு ஆங்கிலேயன் குதிரை மீது சவாரி செய்து ஆப்பிரிக்க வழியாக வருவதை ஒரு ஜெர்மானிய கழுகு கவனித்துக் கொண்டிருப்பதை எனக்கு காண்பித்தார். அப்பொழுது அவர், எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானார்கள் என்று கூறினார். எனக்கு உதவி செய்யும்படி நான் கர்த்தரிடத்தில் கதறிக்கொண்டிருந்தேன். அந்த அர்த்தத்தை எனக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று அவரிடத்தில் வேண்டினேன். ஏனெனில் அதன் அர்த்தம், நான் உலகை விட்டு போய்விடப் போகிறேன், நான் கொல்லப்பட போகிறேன் என்பது அதன் அர்த்தமானால், அதை குறித்து என் குடும்பத்தாரிடம் ஒன்றுமே கூற மாட்டேன். நான் பரம வீடு செல்ல நேரமாகிவிட்டால் நான் வீடு செல்வேன், அவ்வளவுதான். ஆனால் அதுதான் அதன் அர்த்தமானால், அதை என் குடும்பத்தாரிடத்தில் கூற நான் விரும்பவில்லை. அதை குறித்து அவர்கள் எதையும் அறிய நான் விரும்பவில்லை. அது நடக்கட்டும், அதை குறித்த யாவும் அப்படியே இருக்கட்டும். நானோ, கர்த்தாவே, எனக்கு உதவி செய்யும், நான் வீட்டுக்கு வராது எனக்கு அழைப்பாய் இருக்குமானால் என் குடும்பத்தாரிடத்தில் அதை கூற நான் விரும்பவில்லை என்று நீங்கள் பாருங்கள். நான் கூறினேன் அவ்வாறு. உங்களுக்கு தெரியும், நீர் தரிசனத்தில் என்ன கூறினீர், தரிசனம் என்னதான் உரைத்தது என்பதை குறித்து நீர் ஏன் சிந்திக்கவில்லை என்று நீங்கள் கேட்கலாம். ஆனால் அப்பொழுது அப்படிப்பட்ட காரியங்களை குறித்து என்னால் சிந்திக்க முடியவில்லை, என்னால் முடியவே இல்லை. நான் நினைத்தேன், நான் கலங்கினேன், குழப்பமுற்றேன். அப்பொழுது எப்படி சிந்திப்பது என்று உங்களுக்கு தெரியாது, உங்களால் சிந்திக்கவே முடியாது. அப்பொழுதோ நான், பரலோக பிதாவே, வெடித்தல் என்னை எடுத்துக்கொள்ளப் போவதாக இருந்தால் இப்பொழுது நான் அதை அறிந்து கொள்ளட்டும். எனவே அதை குறித்து நான் யாரிடத்திலும் கூற மாட்டேன். அதற்கு அறிகுறியாக உம்முடைய மகிமையும் வல்லமையும் மறுபடியும் இறங்கி என்மேல் தூக்கட்டும், அல்லது உம்முடைய மகிமை என்மேல் இறங்கட்டும். அப்பொழுது அதுதான் அதன் அர்த்தம் என்று அறிந்து அதை எனக்குள்ளே ரகசியமாக வைத்துக் கொள்வேன் என்றேன். ஆனால் ஒன்றுமே நடக்கவில்லை. அப்பொழுது நான், அப்படியானால் ஆண்டவரே, என்னுடைய ஊழியத்திற்கென்று உம்முடைய தூதர்களை நீர் அனுப்பப் போவதற்கு அது அடையாளம் என்றால் உம்முடைய வல்லமையானது என்மேல் விழட்டும் என்றேன். அப்பொழுது என்னை அறையிலிருந்து தூக்கிச் செல்லும் அளவுக்கு வல்லமையானது என்மேல் விழுந்தது. எனவே நான் வேதாகமத்தை கையில் கொண்டவனாய் இதை கூறுகிறேன். நான் சுயநினைவடையும்படி எனக்கு உதவி செய்ய தேவனிடம் வேண்டினேன். அப்படி நான் செய்த போது இதனோடு சம்பந்தப்பட்ட சிலவற்றை அவர் வேதாகமத்தில் இருந்து எனக்கு காண்பித்தார், அதே இடத்தில். அப்பொழுது நான், உண்மையில் அதுதானதுவா, நான் எப்படி அதை செய்தேன் என்று எண்ணினேன். ஓ சபையோரே, இந்த காரியங்களை என்னால் விவரிக்க முடியாது. எனக்கு தெரிந்த எதற்கும் இது அப்பாற்பட்டதாய் உள்ளது. புரிகிறதா? என் மனைவியோ மிகவும் வினோதமான ஒரு ஸ்திரீ, உலகில் மிகச்சிறந்தவர்களில் ஒருவள். ஆனால் சில நாட்களாக நான் ஒன்றையுமே அவளிடத்தில் கூறவில்லை. என் வேலையை செய்து கொண்டே இருந்தேன். ஏதோ ஒன்று நடந்தது என்பதை அவள் அறிந்து கொண்டாள். ஆகையால் அவளிடம் நான் அதை பற்றி கூறின போது, அதற்கு அவளோ, உங்களுக்கு தெரியுமா பில், அந்த காரியங்கள் பெரும்பாலானவர்களில் உங்களை நான் காண்கிறேன், நீங்கள் சொல்வதை கேட்கிறேன் என்றாள். மேலும் அவள், நான் என் முழு இதயத்தோடு உங்களை நம்புகிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றாள். அவள் தொடர்ந்து, ஆனால் அதில் உண்மையில் ஏதோ ஒன்று உள்ளது என்று கூறினாள். அது என்னை அசைத்தது போல் தென்பட்டது. அந்த வெடிசத்தம், அந்த தூதர்கள் அப்படி வேகமாக வருதல், அவர்கள் ஐந்து பேர் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டமாக வருதல், நான் இங்கு வரைந்தது போன்ற கூர்நுனி கோபுர வடிவில் அவர்கள் வந்தனர். அது எப்படி காணப்பட்டது என்றால், முதலில் அது ஒரு விதமான, முதலில் அது தூரத்தில் அது புறாக்களின் இடத்தை போல் காணப்பட்டது. அவர்கள் இந்த பக்கமாக வந்தனர். அவர்கள் 1, 2, 3, 4 பேர். பிறகு ஒரு தூதன் மேலே இருந்தார். ஆக மொத்தம் 5 பேர். அவர்களோ அதிவேகமாக வந்தனர். அந்த வேகத்துடன் ஜெட் விமானத்தின் வேகத்தையோ வேற எதையுமே ஒப்பிட முடியாது. அவர்களை என்னால் காண முடிந்தது. அவர்கள் தலைகள் ஒரு விதமாக பக்கவாட்டில் திருப்பப்பட்டிருந்தன. அந்த சிறகுகள் பின்பக்கம் நோக்கி இருந்தன. போருக்கு ஆயத்தமானவர்களாய் இப்படி இங்கு என்ற விதமான சத்தத்தோடு வந்தார்கள். அவர்கள் கீழே இறங்கி வந்து அவர்களுடைய அந்த கூர்நுனி கோபுர கூட்டத்துக்குள்ளாக என்னை உள்ளே எடுத்துக் கொண்டனர். நான் தரைக்கு மேலே தூக்கப்பட்டதை கண்டேன். நான் நினைத்தேன், ஒரு கால், அதாவது தூரத்தில் நான் என்னும் முழக்கத்தை கேட்டேன். ஒலித்தடையை மீறின வேகத்துடன் செல்லும் ஆகாய விமானம் இடும் முடக்கத்தை போல அது இருந்தது. நீங்கள் அப்படிப்பட்ட சித்தத்தை கேட்டிருப்பீர்கள், ஒரு விதமான தூரத்து முழக்கம். அப்பொழுது நானோ, இந்த தரிசனம் என்னை விட்டு போன பிறகு நான் ஒரு வெடி விபத்தில் கொல்லப்படுவேன் என்பதற்கு இது அடையாளமாக இருக்கலாம் என்று எண்ணிக்கொண்டேன். மேலும் நான், இதோ நான் இருக்கிறேன், நான் மேலே தூக்கப்பட்டேன், இதோ அவர்கள் இங்கு எங்கோ இருக்கிறார்கள், நான் இந்த கூர்நுழி கோபுர வடிவுள்ள தூதர்களின் மத்தியில் இருக்கிறேன், ஆனால் எனக்கு தெரியவில்லை. ஒரு கால் என்னை வீட்டுக்கு கொண்டு செல்ல கத்தர் வந்திருக்க கூடும் என்று எண்ணிக்கொண்டேன். அதன் பின்னர் ஜோசப் கீழே இருந்து அப்பா என்று கூப்பிடுவதை கேட்டேன். அது அப்படி இருக்குமானால் அது அவரையும் கூட கொண்டு செல்ல வேண்டுமே என்று நினைத்தேன். அப்பொழுது ஏதோ ஒன்று நீ, அதாவது நினைவில் கொள்ளுங்கள், நான் எப்பொழுதுமே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற ஒரு செய்திக்காக விழிப்போடு காத்திருக்கிறேன். அன்றொரு நாள் அண்மையில் இங்கு எனக்கு கிடைக்கப்பட்ட தரிசனத்தில் என்ன நடக்கப் போகிறது என்று என்னிடம் கூறப்பட்டது. நான் சூரியனில் நின்று கொண்டு இந்த இடத்திற்கு பிரசங்கம் பண்ணிக் கொண்டிருந்தேன். அப்பொழுது அவரோ, இரண்டாம் உச்சகட்டம் இனிமேல்தான் வரவேண்டியதாய் உள்ளது என்பதை நினைவில் கொள் என்றார். அப்பொழுது நானோ, ஒரு செய்தி இனிமேல் இருக்கும் என்று எண்ணினேன். இங்கு நான் அளித்த என்னுடைய செய்தி ஞாபகம் உள்ளதா? ஏழு சத்தங்கள் முடங்கினவைகளும் முத்திரைகளும் தேவனுடைய வார்த்தையில் எழுதியும் கூட வைக்கப்படவில்லை. அந்த தலைக்கல் திறக்கப்படுதல் ஞாபகம் உள்ளதா? அது என்னை அந்த கூர்நுழி கோபுரத்துக்குள்ளாக கொண்டு சென்றது. ஜூனியர் ஜாக்சன், நீங்கள் இங்கு இருக்கிறேன் அண்மையில் நீங்கள் எனக்கு எழுதி கொடுத்த அந்த சொப்பனம், அதை இன்று காலை நான் கூறப்போவதில்லை. நீங்கள் மிகவும், அதாவது தேவன் மிகவும் பரிபூர்ணமாக அதை கொடுத்திருந்தார். நான் அதன் அர்த்தத்தை உங்களுக்கு அளிக்காததால் என்னை மன்னிக்கவும். ஏனென்றால் நான் ஏதோ ஒன்று அசைவதை கண்டேன். ஜேடி அவர்களுக்கும் அதுவேதான். பாருங்கள், அதை நான் அறிந்திருந்தேன். சகோதரி காலின், அதுவும் சரியாக அதுவேதான். புரிகிறதா? அந்த ஆறு சுப்பனங்களும் ஒரே காரியத்துக்கு நேராக வழிநடத்தின. அதன் பிறகு அநேக ஆண்டுகளுக்கு முன்பு உங்கள் அனைவரிடத்திலும் நான் கூறின தரிசனம் அது அன்று நாள் நிறைவேறினது. புரிகிறதா? அது நிறைவேறும். இதோ அது இங்குள்ளது, எல்லாமே அங்குள்ளது. ஏதோ ஒன்று அசைந்து கொண்டிருக்கிறது. அது என்னவென்று எனக்கு தெரியவில்லை. தேவன் எனக்கு உதவி செய்வாராக என்பதே என் ஜபம். ஜபம் செய்வோமாக. பரலோக பிதாவே, நாங்கள் அழிந்து போகக்கூடிய மானிடரே, இந்த காலை வேளையில் இங்கு நாங்கள் இருக்கிறோம். கர்த்தாவே, இந்த சிறு மந்தையையும் சபையையும் நடத்த என்னை நீர் அனுப்பினீர். நான் என் முடிவுக்கு வந்திருக்கிறேன். வழி எதுவென்றும், என்ன எது வருகிறது என்றும் எனக்கு தெரியவில்லை. ஆனால் இந்த ஒன்றை மாத்திரம் நான் அறிந்திருக்கிறேன், உம்முடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் உம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாக நடக்கிறது என்று நீர் உரைத்திருக்கிறீர். உம்முடைய மகத்தான இரக்கத்தின் கரம் எங்கள் மேல் இருக்க வேண்டும் என்று உம்மை நோக்கி நான் ஜெபிக்கிறேன். நீரே தேவன் என்று நாங்கள் உண்மையாகவே அறிந்திருக்கிறோம். நீர் பூர்வ காலத்தில் மாத்திரம் வாழ்ந்த தேவன் அல்ல, இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீர் எப்பொழுதும் தேவனாய் இருந்து வந்திருக்கிறீர். நீர் இனிமேலும் தேவனாய் இருப்பீர். காலம் என்று ஒன்று இருப்பதற்கு முன்பே நீர் தேவனாய் இருக்கிறீர். காலம் முடிந்த பிறகும் நீர் தேவனாகவே இருப்பீர். கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய கரங்களில் இருக்கிறோம். நாங்கள் வெறும் களிமண். நீர் எங்களை வணையும் புயவனாயிருக்கிறீர். கர்த்தாவே, உம்மை கனப்படுத்தும்படியாக நாங்கள் சிறந்த ஊழியத்தை செய்வதற்கான விதத்தில் எங்கள் ஜீவியங்களை வடிவமையும். பிதாவே, இதை அருளும். நாங்கள் உம்முடைய கரங்களில் இருக்கிறோம். எங்களை நாங்கள் இங்கு கொண்டு வர எந்த வழியுமே இல்லை. இங்கிருந்து நாங்கள் எப்படி வெளியே செல்வதென்றும் எங்களுக்கு தெரியாது. ஆனால் கர்த்தாவே, எங்களுக்கு நீர் ஜீவனை அளித்திருக்கிறீர். எங்கள் வாழ்க்கையை நாங்கள் உமக்கு அர்ப்பணித்த போது எங்களுக்கு நீர் அதற்கு பதிலாக நித்திய ஜீவனையே அளித்திருக்கிறீர். எங்கள் விசுவாசமோ அதை எங்கள் சரத்துக்குள்ளாக கொண்டு வந்தது. அதற்காக உண்மை நாங்கள் நேசிக்கிறோம். ஏனெனில் என்றாவது ஒரு நாள் உண்மை காண்போம் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். நீர் உமது மகிமையில் இருப்பீர். அவரை நாங்கள் காண்போம். நல்லது, உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, உலகம் உண்டாவதற்கு முன்பே உனக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்னும் வார்த்தைகளை கேட்கவே நாங்கள் ஆவல் உள்ளவர்களாயிருக்கிறோம். ஓ தேவனே, நாங்கள் எல்லோரும் சந்திக்கும் அந்த நேரம் வரை எங்களை வழிநடத்தும். நாங்கள் உங்களுடைய ஊழியக்காரர்களாயிருக்கிறோம். எங்கள் பாவங்களை மன்னிக்கும்படி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம்.
These mighty visions, Lord, it's too much for your servant. I don't know what to do.
கர்த்தாவே, இந்த மகத்தான தரிசனங்கள் உமது அடியேனுக்கு மிக அதிகமானவை. என்ன செய்வதென்று எனக்கு தெரியவில்லை. அவை எனக்கு கிடைக்கின்றன என்று மாத்திரம் அறிவேன். நான் அதில் கண்டதும் அதில் கூறப்பட்டவர்களையும் மாத்திரமே என்னால் எடுத்துரைக்க முடியும். கர்த்தாவே, சில நேரங்களில் அது எனக்கு பயத்தை விளைவிக்கிறது. என்ன செய்வதென்றே நான் வியக்கிறேன். அப்பொழுது நாரோ வேதாகமத்தை எடுத்து படித்து ஏசாயா தேவாலயத்தில் தங்கள் பாதங்களின் மேல் மூடின சட்டைகளை உடைய தேவ தூதர்களை கண்டபோது அவனுக்கு எப்படி இருந்திருக்கும் என்று நினைத்து பார்க்கிறேன். அப்பொழுது அவனோ, ஐயோ அதமானே, கர்த்தருடைய மகிமை என் கண்கள் கண்டதே என்று சத்தமிட்டதில் வியப்பொன்றுமில்லையே. தீர்க்கதரிசியோ அப்பொழுது சத்தமிட்டான், அவன் ஒரு அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் என்றும், அவன் அசுத்தமுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன் என்றும் சத்தமிட்டான். இருப்பினும் அவன் ஒரு தீர்க்கதரிசியே. அப்பொழுது தேவதூதன் குரட்டை கையில் எடுத்து ஒரு நெருப்புத் தழலை எடுத்து அவன் வாயை தொட்டான். தேவாலயத்தில் அவன் சுத்திகரிக்கப்பட்டான். தேவதூதனோ குரட்டை கையில் எடுத்து ஒரு நெருப்புத் தழலை அவன் உதடுகளில் வைத்து அவனை சுத்திகரித்து, இப்பொழுது போய் தீர்க்கதரிசன முறைப்பாயாக என்று சொன்னான். கர்த்தராகிய தேவனே, ஏசாயா, இதோ அடியேன் இருக்கிறேன், ஆண்டவரே என்னை அனுப்பும் என்று சத்தமிட்டான். அப்பொழுது அவன், யார் நம்முடைய காரியமாய் போவான் என்று கேட்டான். ஏனென்றால் பொல்லாத விபச்சார சந்ததி ஆயிற்று. ஓ தேவனே, அது மீண்டும் நிகழட்டும். ஓ கர்த்தாவே, அது மறுபடியும் வரட்டும். பரிசுத்த ஆவியை சுத்திகரிக்கும் அக்கினியோடு அனுப்புவீராக. நான் அசுத்த உதறுகள் உள்ளவன், இவ்வுலகில் அசுத்த உதறல் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறேன் என்று நான் அறிக்கை செய்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் உங்களுடைய பார்வையில் அசுத்தம்
உள்ளவர்கள்.
ஆனாலும் ஓ சுத்திகரிக்கும் வல்லமை, பரிசுத்த ஆவியை அனுப்புவீராக. ஓ கர்த்தாவே, எங்களை சுத்திகரியும். ஆண்டவரே, உம்முடைய ஊழியக்காரனாக என்னை சுத்திகரியும். அதன் பிறகு பேசும் ஆண்டவரே, உம்முடைய ஊழியக்காரனாகி நான் செவிகொடுத்து கேட்கிறேன். அந்த சத்தத்தை கேட்கவே நான் வாஞ்சித்துக் கொண்டிருக்கிறேன். நானோ உம்முடையவன். நான் என்னை பலிபீடத்தின் மேல் கிடத்துகையில், கர்த்தாவே, நீர் பொருத்தமாய் காண்கிறபடி என்னை உபயோகப்படுத்தும். யாராவது போக வேண்டும் என்று நீர் நினைத்தால், இதுவே அந்த நேரமானால், கர்த்தாவே, பரிசுத்த ஆவியானவர் தாமே என்னை சுத்திகரித்து அபிஷேகித்து அனுப்புவாராக. கர்த்தாவே, எனக்கு தெரியவில்லை, நான் தேவ தூதர்களை கண்டேன் என்று மாத்திரமே நான் அறிவேன். இவை அனைத்தும் முற்றிலும் உண்மை என்று நீர் அறிந்திருக்கிறீர். ஐயோ அதமானேன், எனக்கு உதவி செய்யும் என்று கர்த்தாவே நான்
ஜெபிக்கிறேன்.
இப்பொழுது ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருடைய பிறப்பை கொண்டாடும் நாளுக்கு முந்தின நாளில் நாங்கள் இங்கு கூடி வந்திருக்கிறோம். நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உமது ஊழியக்காரனும் எங்களுடைய சகோதரனுமாகிய நெவிலுக்கு இன்று காலை சிறிது நேரம் ஓய்வெடுக்க வேண்டும் என்றும் நான் பேச வேண்டும் என்றும் தோன்றினது. இப்பொழுது நீர் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். கர்த்தாவே, இங்குள்ளவர்கள் எங்கள் எல்லோருக்கும் நீர் தேவையாயிருக்கிறேன். எனவே நாங்கள் உங்களுடைய வார்த்தையை படித்து சிறிது நேரம் தியானிக்கும் நேரத்தில் நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் இப்பொழுது வேண்டிக்
கொள்கிறோம்.
கர்த்தாவே, உங்களுடைய ஆவியானது எங்கள் மேல் இறங்குவதாக. எங்களை பரிசுத்த ஆவியால் அனல் மூட்டி சுத்திகரித்து பலிபீடத்திலிருந்து புதிதாக புறப்பட்டு வருகிற தேவனுடைய செய்தியால் மறித்துக் கொண்டிருக்கிற இந்த உலகத்தை நாங்கள் மகத்தான நித்திய தேவனை சந்திப்பதற்கு முன்பு அசைக்கும்படி செய்யும். இதை அவருடைய அருமையான குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். இப்பொழுது நான் எழுதி வைத்துள்ள சில வேத வசனங்களுக்கும் சில குறிப்புகளுக்கும் உங்கள் கவனத்தை கவர விரும்புகிறேன். டாக் அல்லது பில்லி அவர்களில் ஒருவர் பிள்ளைகளின் காரணமாக சிறிது நேரத்தோடு விட்டுவிட வேண்டும் என்று இரண்டத்தில் கூறினார்கள் என்று நான் நினைக்கிறேன். அவர்கள் பிள்ளைகளுக்காக சில வெகுமதிகளை வைத்திருக்கிறார்கள். உங்கள் ஞாயிறு பள்ளியை முடித்து வெளிவந்த சிறுவர்களே, சிறிது நேரம் இங்கிருங்கள். இங்கிருந்து நாங்கள் கூறுவது உங்களுக்கு சிறிது ஆழமாக இருக்கக்கூடும், ஆனால் நீங்கள் தாயோடும் தந்தையோடும் சிறிது நேரம் அமைதியாக உட்கார்ந்திருங்கள். அவர்களிடத்தில் நான் பேச விரும்புகிறேன். இப்பொழுது 89 சங்கீதத்திலிருந்து நான் ஓரிரண்டு வசனங்களை 89 சங்கீதத்திலிருந்து படிக்க விரும்புகிறேன். நான் 50, 51, 52 வசனங்களை 89 சங்கீதத்திலிருந்து படிக்க முயற்சிக்கப்
போகிறேன்.
இப்பொழுது பின்னால் உள்ளவர்கள் எல்லோரும் நான் பேசுவதை உங்களால் கேட்க முடிகிறதா? உங்களால் முடிந்தால் உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். இந்த எல்லா ஒலிபெருக்கிகளும் இயங்குகின்றனவா? இந்த ஒன்றா அல்லது இந்த ஒன்று நன்றாக உள்ளதா? இந்த ஒன்றா, இந்த ஒன்றா, இங்கே பக்கத்தில் உள்ள இந்த இரண்டுமா? சரி, இதை அவர்கள் ஒளிப்பதிவு செய்ய போகிறார்களா அல்லது இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை. இது காலை வேளையில் ஒரு விதமாக எதிர்பாராத ஒரு சம்பவம். ஆனால் இதை இப்பொழுது மறந்துவிடாதீர்கள். உங்கள் நண்பர் அனைவரையும் அழைத்து வாருங்கள். அடுத்த ஞாயிறு கூட்டத்தில் நீங்கள் கலந்து கொள்ள நிச்சயம் வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்த சபை கட்டிடத்தை விரைவில் கட்டி முடித்து விடுவார்கள் என்று நான் நினைக்கிறேன். அப்பொழுது நான் திரும்பி வந்து தேவனுக்கு சித்தமானால் வேதாகமத்தில் இருந்து அந்த ஏழு முத்திரைகளை குறித்து பிரசங்கம் செய்வேன். சங்கீதங்களின் புத்தகத்தில் 89 சங்கீதம் 50 வசனம் முதல் படிக்கப் போகும் தேவனுடைய வசனத்தை இப்பொழுது கூர்ந்து கவனியுங்கள்.
Remember, Lord, the reproach of thy servants, how I do bear in my bosom the reproach of all the mighty people, wherewith thine enemies have reproached.
ஆண்டவரே, உம்முடைய சத்துருக்கள் உம்முடைய ஊழியக்காரரையும் நீர் அபிஷேகம் பண்ணினவனின் காலடிகளையும் நிந்திக்கிறபடியால் கர்த்தாவே, உமது அடியார் சுமக்கும் நிந்தையையும் வலிமையான ஜனங்கள் எல்லோராலும் நான் என் மடியில் சுமக்கும் என் நிந்தையையும் நினைத்தருளும். கர்த்தருக்கு என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன்,
ஆமேன்.
நான் சில நிமிடங்கள் பேச விரும்பும் பொருள் என்னவெனில், இந்த வசனங்களை நீங்கள் குறித்துக் கொண்டு அதை மறுபடியும் நன்றாக படிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஒரு கால் திரும்பவும் அதை படிப்பதற்காக பொறுத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது கூர்ந்து கவனியுங்கள். பார்த்தீர்களா?
Remember, Lord, the reproach of thy servants, how I do bear in my bosom the reproach of all the mighty people, wherewith thine enemies have reproached, O Lord.
ஆண்டவரே, உம்முடைய சத்துருக்கள் உம்முடைய ஊழியக்காரரையும் நீர் அபிஷேகம் பண்ணினவனின் காலடிகளையும் நிந்திக்கிறபடியால் கர்த்தாவே, உமது அடியார் சுமக்கும் நிந்தையையும் வலிமையான ஜனங்கள் எல்லோராலும் நான் என் மடியில் சுமக்கும் என் நிந்தையையும் நினைத்தருளும். கர்த்தருக்கு என்னென்றைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமேன், ஆமேன். தாவீது இதை கூறினபடியால் இதை ஆராய்ந்து படியுங்கள். நான் பொருளாக உபயோகிக்க நினைப்பது என்னவெனில், இது ஒரு வினோதமான பாடப்பொருள். மீண்டும் கிறிஸ்துமஸுக்கான ஒரு பாடப்பொருளை எடுத்தால், ஆனால் கடந்த வாரம் கூட நான் விசித்திரமான ஒரு பொருளின் பேரில் பிரசங்கித்தேன். அது என்னவென்று இப்பொழுதோ மறந்துவிட்டேன். அது சரியா கேட்கவில்லை. என்ன? விழுந்து போதல், உலகம் விழுந்து போதல். இப்பொழுது இந்த ஞாயிறு நான் வார்த்தையின் நிமித்தமாக வரும் நிந்தை என்னும் ஒரு பாடப்பொருளை உபயோகப்படுத்தி பேசப் போகிறேன். நான் மறுபடியும் அதை கூற விரும்புகிறேன். உண்மையாகவே நல்ல ஒன்று. வார்த்தையின் நிமித்தமாக வரும் நிந்தை.
God has a time and a reason for that time to fulfill all.
தேவன் தமது வார்த்தைகள் அனைத்தையும் நிறைவேற்றுவதற்கு ஒரு நேரத்தையும் அந்த நேரத்துக்கான காரணத்தையும் வைத்திருக்கிறார். தேவன் தாம் என்ன செய்ய போகிறார் என்பதை முற்றிலுமாக அறிந்திருக்கிறார். நமக்கோ அது தெரியாது. அவர் அதை நமக்கு அளிக்கும் போது நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
And there's nothing going to go wrong with what he's planned to do. It all has to come about.
ஆனால் அவருக்கு தெரியும், அவர் செய்ய திட்டமிட்டுள்ளது ஒன்றும் தவறாய் போய்விடாது. அது எல்லாம் நிறைவேறியாக வேண்டும். ஒரு பொருளின் உண்மையான இயல்பை வெளியே கொண்டு வர சில சமயங்களில் கரடுமுரடான கடினமான காரியங்கள்
தேவையாயிருக்கின்றன.
மழையானது கரடுமுரடான மின்னலடிக்கும் இடிமுழங்கும் வானத்தில் பிறக்கிறது என்று உங்களுக்கு தெரியும். நமக்கு மழை இல்லாமல் போனால் நம்மால் உயிர் வாழ முடியாது. ஆனால் மழையை பிறப்பிக்க எது அவசியம் என்று பார்த்தீர்களா? இடி, மின்னல், பிரகாசம், கோபம், அதிலிருந்தே மழை உண்டாகிறது. ஒரு வித்து புது ஜீவனை கொண்டு வருவதற்கென நிலத்தின் புழுதிக்குள் சென்று அங்கு மறித்து அழுகி துர்நாற்றம் எடுக்க வேண்டியதாய் உள்ளது. தங்கத்தை சுத்தப்படுத்த அதை திருப்பி போட்டு உலோக அழுக்கு அனைத்தும் போக்குமறைக்கும் நன்றாக அடிக்க வேண்டியதாய் உள்ளது. அது பளபளப்பானதல்ல. ஏனெனில் நிமிழை என்னும் இரும்பு பைரட் என்ற கனிமப் பொருளும் கூட அது முட்டாளின் தங்கம் எனப்படுகிறது. அது உண்மையான தங்கத்தை போலவே பளபளக்கிறது. ஆனால் அவை இரண்டையும் ஒன்றாக வைத்து நோக்கினால் அவைகளை தனித்தனியாக பார்த்தால் எந்த வித்தியாசத்தையுமே கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அவை இரண்டையும் ஒன்றாக வைத்து நோக்கி பார்த்தால் நீங்கள் எது எது என்று சொல்லிவிடலாம். தங்கத்தை அடிப்பவனோ அவனுடைய உருவம் தங்கத்தில் பிரதிபலிக்கும் வரைக்கும் அதை அடித்துக் கொண்டே இருக்க வேண்டும்.
God sets a time and has a purpose for everything.
தேவன் ஒரு நேரத்தை நியமிக்கிறார். அவர் செய்யும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு நோக்கம் உண்டு. கர்த்தரத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு எதுவுமே எதேச்சியாக நடப்பதில்லை. புரிகிறதா? நாம் முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம்.
And everything works just right for that because He cannot lie, and he said that was so.
சகலமும் அதற்கென்று சரியாக நடக்கிறது. அவரால் பொய்யுரைக்க முடியாது. ஒவ்வொன்றுக்கும் அதன் நேரம் காலம் வழிகள் உள்ளதாக அவர் கூறியுள்ளார். ஒவ்வொரு அசைவுக்கும் பின்னால் தேவன் இருக்கிறார். எல்லாமே தவறாக சென்று கொண்டிருக்கிறது என்று நீங்கள் சில நேரத்தில் நினைக்கக்கூடும். அதுவோ நம்மை பொறுத்ததாய் உள்ளது. அவை சோதனைகள் என்றும் ஏன் இப்படி நடக்கிறது என்று நாம் வியக்கவுமே நம்மையில் சுமத்தப்படுகின்றன. அந்த சோதனைகளை நாம் எப்படி ஏற்று செயல்படுகிறோம் என்று காணவே அவை
அளிக்கப்படுகின்றன. Brother Fred and I went over on the New York side across the lake.
சில நாட்களுக்கு முன்பு நானும் சகோதரன் ஃப்ரெட்டும் சாம்ப்ளேயின் ஏரியை கடந்து நியூயார்க் பக்கமுள்ள கரையை அடைந்தோம். நாங்கள் நியூயார்க் பக்கம் சென்றிருந்தோம். அங்கு நான் ஒரு மலையின் மேல் ஹரிக்கேன் மலையின் மேல் ஏறினேன். அங்கு நான் வேட்டையாடுவது வழக்கம். நான் எப்படி அங்கு காணாமல் போனேன் என்றும் தேவனனை எப்படி திருப்பிக் கொண்டு வந்தார் என்றும் எனக்கு நினைவுக்கு வருகிறது. பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே அந்த புயலின் வழியாக என்னை பத்திரமாக கொண்டு சேர்த்தார். நான் மறித்து அழிந்து போயிருப்பேன். அவ்வாறு அநேக மைல் தூரத்தில் முகாமில் இருந்த என் மனைவியும் பில்லியும் இறந்தே போயிருப்பார்கள். நான் திரும்ப கொண்டு வரப்பட்டேன். வசந்த கால துவக்கத்தில் இருந்த சிறு பணியின் மேல் நாங்கள் பயணம் செய்து முகாமை அடைந்தோம். நான் அங்கு நின்று கொண்டு சகோதரன் ஃப்ரெட் அவர்களோடு பேசிக் கொண்டிருந்தேன். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவரின் இடத்தில் நீ வெளியே தனியாக வா என்றார். அப்பொழுது நான் சற்று தூரமான இடத்தில் இருந்த குதிரண்டை சென்றேன். அப்பொழுது அவரோ இடத்தில் உனக்கு ஒரு கண்ணி வைக்கப்பட்டுள்ளது, இப்பொழுது ஜாக்கிரதையாயிரு என்றார். ஆனால் அது என்னவென்றும் எப்படி வைக்கப்பட்டது என்றும் அவர் என்னிடத்தில் கூறவில்லை. பின்னர் நான் திரும்பி வந்து சகோதரன் ஃப்ரெட் அவர்களிடத்தில் கூறினேன். அன்றிரவு நான் அரங்கத்தில் இருந்த சபைக்கு சென்று அங்கிருந்த ஜனங்களிடத்தில் இதை கூறினேன். அடுத்த நாள் இரவு அது சம்பவித்தது. அதன் பிறகு ஒரு நாள் நான் நின்று கொண்டிருந்த போது அந்த பரியாசக்காரரை குறித்து அவர் என்னிடத்தில், அவர்கள் உன் கரங்களில் இருக்கிறார்கள், உன் விருப்பப்படி அவரிடத்து செய், நீ என்ன உரைத்தாலும் அது உடனே சம்பவிக்கும் என்றார். அங்குதான் காரியம். அங்கு அவபக்தியுள்ள தேவபக்தியற்ற யாரோ ஒருவன் நின்று கொண்டு கூட்டங்களை பார்த்து கேலி செய்து கொண்டிருந்தான். ஒரு இளைஞனும் ஒரு இளம் பெண்ணும் நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போது அவன் கட்டிடத்தில் மோசமான விதத்தில் அவளோடு காதல் விளையாட்டு விளையாடி எல்லோருடைய கவனத்தையும் கவர்ந்து கொண்டிருந்தான். அவளுடைய தலையை இழுத்து அவள் மடியின் மேல் உட்கார்ந்து அவள் தலையை இழுத்து அவளை முத்தமிட முயன்று இவ்வாறு கூட்டங்களில் விளையாடிக் கொண்டு மற்றவரின் கவனத்தை கவர்ந்தனர். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவரோ, இப்பொழுது அவர்களும் கரங்களில் இருக்கிறார்கள், நீ அவர்களை என்ன செய்ய போகிறாய் என்று கேட்டார். அப்பொழுது ஒரு பரிசுத்த அமைதல் உண்டானது. எல்லோரும் மிகவும் அமைதியாக உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது நான், ஓஹோ தேவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று எண்ணினேன். இரண்டு நாட்களுக்கு முன்பு பரிசுத்த ஆவியானவர் என்னை எச்சரித்திருந்தார் அல்லவா, அதை நான் அப்பொழுது நினைவு கூர்ந்தேன். எனவே நான் உங்களை மன்னிக்கிறேன் என்றேன். இப்பொழுது அதைத்தான் நான் கூற வேண்டும் என்று அவர் விரும்பினார். புரிகிறதா? ஏனெனில் மொத்தத்தில் நானும் ஒரு காலத்தில் அந்த விதமா இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் குற்றமுள்ளவனாயிருந்தேன். கொஞ்சத்திலே குற்றமுள்ளவன் அநேகத்தில் குற்றமுள்ளவனாய் இருக்கிறான். எனவே நான் உங்களை நான் மன்னிக்கிறேன் என்று அப்பொழுது அங்கிருந்தவர் இப்பொழுது இங்கே சாட்சியாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார்.
What would you do with the power? How would you?
இப்பொழுதோ நீங்கள் பாருங்கள், இவை எல்லாவற்றுக்கும் ஒரு அர்த்தம் இருந்தது என்று நான் நம்புகிறேன். வல்லமையை கொண்டு நீங்கள் என்ன செய்வீர்கள்? ஒன்று நடக்கும் போது அதை எவ்விதமாக பாவித்து நடந்து கொள்வீர்கள்? நான் என்ன கூறுகிறேன் என்று புரிகிறதா? நீங்கள் என்ன செய்வீர்கள்?
And maybe all this is worked up to where we're at now. I don't know. I just can't say.
ஒரு கால் இவை அனைத்தும் கிரியை செய்து தற்போது நாம் உள்ள நிலைக்கு வந்திருக்க கூடும். எனக்கு தெரியாது, என்னால் கூறவும் முடியாது. ஆனால் எப்பொழுதுமே ஏதாவது ஒரு வழி இருந்து வந்துள்ளது. நினைவில் கொள்ளுங்கள், வார்த்தைக்கு வரும் நிந்தை, வார்த்தை எப்பொழுதுமே நிந்தையை சுமந்துள்ளது.
anointed word has always been reproached.
காலங்கள் தோறும் அபிஷேகிக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தையானது எப்பொழுதுமே நிந்திக்கப்பட்டே வந்துள்ளது. அந்த காரணத்தினால்தான் இதை புரிந்து கொள்ள முடியாத ஜனங்களுக்கு நிந்தையை எப்படி ஏற்றுக்கொள்வது என்பது கடினமாகவே உள்ளது. சீஷர்களோ திரும்பி வந்து அவருடைய நாமத்துக்காக தாங்கள் நிந்திக்கப்படுவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமடைந்தார்கள் என்பதை உங்களால் நினைவு கூற முடிகிறதா? கிறிஸ்து இயேசுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள் என்று அவர் கூறியுள்ளார். வார்த்தையின் நிமித்தம் வரும் நிந்தை.
You always have to stand this reproach in order to give your testing.
நீங்கள் சோதிக்கப்படுவதற்காக எப்பொழுதுமே இந்த நிந்தையை சகிக்க வேண்டியவர்களாயிருக்கிறீர்கள். கிறிஸ்துவனிடத்தில் வரும் ஒவ்வொரு மனிதனும் தேவன் அவனை நியமித்திருக்கிற நோக்கத்திற்கென முதலில் பிள்ளையை போல பயிற்சி பெற வேண்டும்.
And remember, if you just keep quiet,
நினைவிருக்கட்டும், நீங்கள் மாத்திரம் அமைதியாக இருப்பீர்களேயானால் நலமாயிருக்கும். நினைவிருக்கட்டும், அவர் உங்களை இதற்கென அழைத்திருந்தால் அது நிறைவேறுவதை எதுவுமே தடை செய்ய முடியாது. தேவனுடைய வார்த்தை வெளிப்படாமல் இருக்க செய்ய நரகத்தில் போதுமான பிசாசுகள் கிடையாது. நீங்கள் ஒரு நோக்கத்துக்காக பிறந்திருக்கிறீர்கள். உங்கள் இடத்தை வேறு யாருமே எடுத்துக்கொள்ள முடியாது. ஒருகால் உங்களைப் போல பாவனை செய்யும் போலியாட்கள் இருக்கக்கூடும், ஆனால் அவர்கள் உங்கள் ஸ்தானத்தை ஒருபோதும் எடுத்துக்கொள்ள முடியாது. உண்மை, தேவனுடைய வார்த்தை வெற்றி பெறும், அது தவறி போக முடியாது. அதில்தான் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் நிலைத்திருக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். சோதனைகள் எல்லா பக்கங்களிலும் இருந்தும் உங்களிடத்திற்கு வரும், ஆனால் தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவை யாவும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும். தேவனுடைய வார்த்தை நிறைவேற்றின ஒரு சில சம்பவங்களையும் அவர்களுடைய காலத்தில் தேவனுடைய வார்த்தையை சுமந்தவர்களையும் இப்பொழுது நாம் நினைவுபடுத்தி பார்ப்போமாக. அண்மையில் யாரோ ஒருவர் என்னை குற்றப்படுத்திக் கொண்டே இருப்பதாக நான் ஆவியில் உணர்ந்தேன். ஒரு கால அவர் ஒளிநாடாவை கேட்போராக இருக்கக்கூடும். நான் வேதத்தில் உள்ள மனிதர்களை குறித்தே எப்பொழுதும் பேசுகிறேன் என்று குற்றப்படுத்தினார். நல்லது, அதை நான் ஒரு நோக்கத்திற்காகவே செய்கிறேன். நாம் காணத்தக்கதாக இவை எழுதப்பட்டுள்ளதாகவே வேதம் கூறியுள்ளது. அந்த ஒரு வழியில் மாத்திரமே எனக்கோ கல்வியறிவு இல்லாததனால் எனக்குள்ள ஒரே வழி வேதத்தில் உள்ளவைகளை சுட்டிக்காட்டி இது எங்கு உள்ளது என்றும் இதனால் என்ன நடந்ததென்றும் இது எங்கு நடந்ததென்றும் கண்டீர்களா என்று கூறுகிறேன். புரிகிறதா? அப்பொழுது நீங்கள் உங்களை அங்கு பொறுத்துக் கொள்கிறீர்கள். அண்மையில் கப்பலில் இருந்த ஒரு சிறுவனை குறித்து நான் பிரசங்கித்தது போல உங்களுக்கு தெரியும். வயோதிக கப்பல் தலைவன் மரித்துக் கொண்டிருந்தான். அவன் வியாதியா இருந்தான். கப்பலில் வேதாகமம் உள்ளதா என்று அவன் கேட்டான். அப்பொழுதோ இந்த சிறுவன் வேதாகமத்தை வைத்துள்ளதாக அவர்கள் அறிந்திருந்தனர். அவன் வந்து ஏசாயா 53 அதிகாரம் 5 வசனத்தை கப்பல் தலைவருக்கு படித்து காண்பித்தான். நம்முடைய மிருதுகளின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் என்று வாசித்தான். அவனோ, கப்பல் தலைவனே, என் தாயார் அதை வழக்கமாக எப்படி படிப்பார்கள் என்று நான் கூறட்டும் என்று கூறி இதோ இந்த விதமாக அவள் அதை படிப்பான். அதாவது வில்லி புருட்டியின் மிருதுகளின் நிமித்தம் அவர் காயப்பட்டு வில்லி புருட்டியின் அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். இதையெல்லாம் அவர் வில்லி புருட்டிக்காகவே செய்தார் என்று படிப்பாள் என்று கூறினார். அது அவனுடைய பெயர். அப்பொழுது வயோதிக கப்பல் தலைவனோ, அது எனக்கு பிடிக்கிறது, என் பெயரை அதில் பொருத்தி படிப்பாயா என்று கேட்டான். அப்பொழுது அந்த சிறுவனோ, நான் முயற்சி செய்கிறேன் என்று கூறினான். அப்பொழுது அவன் ஜான் ஸ்குவாட்ஸின் மிருதுகள் நிமித்தம் அவர் காயப்பட்டார். ஜான் ஸ்குவாட்ஸின் அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். அவருடைய தடம்புகளால் ஜான் ஸ்குவாட்ஸ் குணமானார் என்று படித்தான். அப்பொழுது அவன், நான் அதை காண்கிறேன் என்றான். கர்த்தரோ அவனை குணமாக்கினார். பார்த்தீர்களா? உங்கள் பெயரை அதில் பொருத்தி படியுங்கள். வில்லியம் பிரணாமின் மிருதுகளின் நிமித்தம் அவர் காயப்பட்டார். வில்லியம் பிரணாமின் அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். அவர் எனக்காக அதை செய்தார். அவர் உங்களுக்காக அதை செய்தார். உங்கள் பெயரை அதில் பொருத்தி படியுங்கள். அப்படித்தான் வேதவாக்கியங்களை என் ஜனங்களிடத்திற்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். அவர் தமக்கு கீழ்ப்படிந்த மற்றவர்களுக்கு என்ன செய்தார் என்றும், உண்மையாயிருந்த காரணத்தால் மற்றவர்களுக்கு அவர் என்ன செய்தார் என்றும், உண்மை இல்லாத மற்றவர்களுக்கு அவர் என்ன செய்தார் என்றும் கண்டுகொண்டு உங்கள் பெயரை அதில் பொருத்தி படியுங்கள். நீங்கள் அங்கிருக்க நேர்ந்தால் எந்த நிலையை கடைபிடித்திருப்பீர்கள் நினைவில் கொள்ளுங்கள். அதே நிலையை இன்றைக்கும் கடைபிடிக்க நீங்கள் சாக்கியம் பெற்றிருக்கிறீர்கள்.
On the reproach of the word
that Noah spoke to him. தேவன் அவனிடத்தில் உரைத்த வார்த்தையின் நிமித்தமாக நிந்தை உண்டானது. நோவாவுக்கு ஒரு நிந்தை இருந்தது. நோவா விஞ்ஞானம் வளர்ந்திருந்த காலத்தில் வாழ்ந்தான். அவர்கள் விஞ்ஞானத்தில் பல சாதனைகளை புரிந்து இன்றைக்கு நாம் உருவாக்கியுள்ளவர்களை காட்டிலும் மிக சிறந்தவைகளை அவர்கள் உருவாக்கியிருந்தனர்.
Their sciences far advanced ours. And just remember, he had to stand the reproach of the word that he preached 120 years in the face of scoffers.
அவர்கள் அதிக திறமைசாலிகளாய் அதிக அறிவு படைத்தவர்களாய் இருந்தார்கள். அவர்களுடைய விஞ்ஞானம் நம்முடைய விஞ்ஞானத்தை காட்டிலும் மேம்பட்டதாய் இருந்தது. அவனோ 120 ஆண்டுகளாக பரியாசக்காரர் மத்தியில் பிரசங்கித்து வார்த்தையின் நிமித்தம் உண்டான நிந்தையை சகிக்க வேண்டியதாக இருந்தது என்பதை நினைவில்
கொள்ளுங்கள்.
அவர்களுடைய மகத்தான விஞ்ஞான முறைகள் வானத்தில் மழையில்லை என்பதை நிரூபித்தனர். இருப்பினும் மழை பெய்யும் என்று கத்தருடைய வார்த்தையை நோவா கேட்டிருந்தான். அது அவர்கள் கொண்டிருந்த கருத்துக்கு முரணாக அமைந்திருந்தது. எனவே அவனுடைய ஜீவன் காக்கப்படுவதற்கு முன்பு அவன் உறுதியாய் நிலை நின்று பரியாசக்காரர் அவனை நிந்தித்த நிந்தையை சகிக்க வேண்டியதாயிற்று. ஓ, அவர்கள் அந்த வயோதிக பிரசங்கிக்காக பரிதாபப்பட்டிருக்க வேண்டும் என்பதில் சந்தேகம் கிடையாது. அவர்களோ அவனை மனநிலை மருத்துவமனையில் அல்லது வேறெங்கும் சேர்க்கவில்லை. ஒரு கால் அப்படிப்பட்ட மருத்துவமனைகள் அக்காலத்தில் இருந்திருக்காது. அவன் யாருக்கும் தீங்கிழைக்கவில்லை. எனவே அவர்கள் அவனை சும்மா விட்டு விட்டனர். தண்ணீர் இல்லாத போது மலைச்சரிவில் பேடையை உண்டாக்கிக் கொண்டிருக்கும் மதவெறி கொண்ட கிழவனே, நீ அதை செய்து கொண்டே இரு, ஓ பாவம் அந்த கிழவன் என்று சொல்லியிருப்பார்கள். ஆனால் அவர்களோ, நோவாவே, பேடையை மிதக்கவிட உனக்கு தண்ணீர் இங்கே கிடைக்கப் போகிறது என்றார்கள். அவனோ, அது வானத்தில் இருந்து வரும் என்றான். அப்பொழுது அவர்களோ, அர்த்தமற்றத்தனம், நாங்கள் சந்திரனுக்கும் நட்சத்திரங்களுக்கும் தொலைநிலை ஏக்கமானியை அனுப்பி பார்த்து விட்டோம். அந்த காலத்தில் என்ன இருந்ததோ அதை பயன்படுத்தினர். நாங்கள் தண்ணீரே இல்லை என்று கூறினார்கள். ஆனால் அவனோ, தேவன் அங்கு தண்ணீரை வைக்கப் போவதாக கூறியுள்ளார் என்றான். அவரால் எப்படி அதை செய்ய முடியும்? அது அவருடைய வேலை. நான் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, இங்கிருந்து போய்விட உங்களை எச்சரிப்பதே. இன்றைக்கும் அவ்வாறே உள்ளது. அக்கினி எங்கிருந்து வரப்போகிறது? சகோதரனே, நோவாவின் காலத்தில் இருந்ததை விட இன்றைக்கு அதுவோ சற்று அதிகம் வெளிப்படையாய் உள்ளது. அது எங்குள்ளது என்று நாம் ஏற்கனவே அறிந்திருக்கிறோம். அது தாக்குவதற்கு ஆயத்தமாய் உள்ளது, அவ்வளவுதான். விஞ்ஞானம் ஏற்கனவே, அதாவது இந்த முறை சாக்கு போக்குக்கு இடமே கிடையாது. ஏனெனில் விஞ்ஞானம் அதை ஏற்கனவே கண்டுபிடித்து விட்டது. ஆமையா, எனவே அது கடினமானது என்று நாம் காண்கிறோம். எனவே அவர்கள் அந்த கிட பிரசங்கிக்காக பரிதாபப்பட்டு அவரை போக விட்டு விட்டனர். அந்த மனிதனின் செயல்கள் அந்த ஜனங்களுக்கு வினோதமாக காணப்பட்டிருக்கக்கூடும். அறிவாளியாய் கருதப்பட்ட ஒரு மனிதனுக்கு, வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த தேவன் அவர்களுடைய கருத்துக்கு முரணான ஒன்றை கூறுவார் அல்லது செய்வார் என்பது அவர்களுக்கு வினோதமாகவே தென்பட்டது. நீங்களோ புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். கவனியுங்கள், இயற்கையில் உள்ள ஒவ்வொன்றையும் தங்கள் விஞ்ஞானத்தின் மூலம் நிரூபிக்க முடியும் என்று அவர்கள் எண்ணியிருந்தனர். இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் உலகமும் அந்த மனப்பான்மையை கொண்டுள்ளது. அப்படித்தானே, கல்வி அறிவு படைத்த முழு விஞ்ஞான உலகம். அவர்களால் ஒன்றை தவறு என்று நிரூபிக்க முடிந்தால், தேவன் உரைத்த ஏதாவது ஒன்றை அது அங்கு இல்லை என்று விஞ்ஞான ரீதியாக நிரூபிக்க முடியும் என்று அவர்கள் எண்ணியிருந்தனர். இன்றைக்கும் அவர்கள் அதே கருத்தை கொண்டுள்ளனர். உங்களுக்கு புற்றுநோய் உள்ளது என்றும் நீங்கள் இறந்து விடுவீர்கள் என்றும் மருத்துவர் உங்களிடத்தில் கூறினார். உங்களுக்கு புற்றுநோய் அதிகப்படியாக வளர்ந்த கட்டத்தில் அடைந்துவிட்டது என்றும் விஞ்ஞானம் நிரூபிக்குமே. ஆனால் அதை காட்டிலும் வித்தியாசமாக நினைப்பதோ புத்தி கட்டத்தனம். ஏனெனில் நீங்கள் இறந்தே ஆக வேண்டும் என்று கருதுகிறார்கள், அவ்வளவுதான். நீங்கள் இறக்க வேண்டும் என்று விஞ்ஞானம் கூறுகிறது. அவர்கள் உங்களை பரிசோதித்து பார்த்துவிட்டு தீர்மானம் செய்து விட்டனர், அவ்வளவுதான். நீங்கள் இறக்கப் போகிறீர்கள், தேவர் அதை குணமாக்குவதாக வாக்களித்துள்ளார் என்று நீங்கள் கூற முற்பட்டால் உங்களை பயிற்சியக்காரர் என்று அவர்கள் கருதுகிறார்கள். பாருங்கள், முன் காலத்தவரை போலவே நீங்களும் நிந்தையை சகிக்க வேண்டும். மருத்துவரோ உங்களை பரிசோதித்து விட்டு, நாங்கள் உள்ளே பார்த்து விட்டோம், புற்றுநோயோ அதிகம் வளர்ந்து விட்டது, நாங்கள் அறுவை சிகிச்சை மூலம் திறந்து பார்த்தோம், புற்றுநோய் உங்கள் உடல் புறாவும் பரவி உங்கள் இருதயம், நுரையீரல், ஈரல் மற்றும் எல்லா உறுப்புகளையும் பாதித்து விட்டது, இனிமேல் ஒன்றுமே செய்ய முடியாது என்கிறார். ஆகையால் நீங்கள் பாருங்கள், அவர் எப்படியானாலும் உயிர் வாழ்வார் என்று நீங்கள் கூறினால், அவர்களோ, பரிதாபமான மனிதன், அவரை சும்மா விட்டுவிடுங்கள் என்கிறார்கள். அன்றொரு இரவு மில்டவுன் சபையை சார்ந்த சகோதரன் ஹால் வில்காலுக்கு நேர்ந்தது என் நினைவுக்கு வருகிறது. உங்களில் அநேகருக்கு அது நினைவிருக்கும். அவர்கள் என்னை அழைத்த போது நானும் என் மனைவியும் மாமியாரும் அங்கு சென்றோம். அவர் இங்கு நகர தலைவரோ அல்லது நீதிபதியாகவோ உள்ள ஜார்ஜ் காப் என்பவரின் சகோதரியை மணந்தவர். எனவே அவர் அவருக்கு மைத்துனர். அவர் மறித்து விடுவார் என்று நினைத்து அவரை இங்கே கொண்டு வந்தார்கள். மில்டவுனில் உள்ள மருத்துவர், நியூ ஆல்பனியில் உள்ள மருத்துவர் அவரை பரிசோதித்து பார்த்துவிட்டு அது ஈரல் புற்றுநோய் என்று கண்டுபிடித்தனர். எனவே நான் திருமதி ஹாலை காண சென்று அவருக்கு மஞ்சள் காமாலை கண்டு உடல் முழுவதுமே மஞ்சள் நிறமாகிவிட்டிருந்தது. அப்பொழுது நான், அவர் மறிக்கப் போகிறார் என்று நான் நினைக்கிறேன் என்று அதற்கு அவளோ, சகோதரன் பில் அவர்களே, அவரை காப்பாற்ற ஏதாகிலும் வழிவுண்டா, தேவன் உங்களிடம் பேசுவாரா என்று கேட்டாள். அதற்கு நானோ, சகோதரி ஹால் எனக்கு தெரியவில்லை, என்னால் ஜெபிக்க முடியும்
என்றேன்.
நானோ ஜெபித்துவிட்டு வீடு திரும்பினேன். கர்த்தரிடத்தில் ஒன்றுமே கூறவில்லை. அடுத்த நாள் நான் மறுபடியும் அங்கு சென்று மறுபடியும் ஜெபித்தேன். அப்பொழுது அவள், உங்களுக்கு நல்ல மருத்துவர் யாராயிலும் தெரியுமா என்று கேட்டாள். அப்பொழுது நான், மருத்துவர் சாம் அடையர் என்னும் எங்கள் குடும்ப மருத்துவர் ஜெஃபர்சன்வில்லில் குடியிருக்கிறார், அவருடைய தந்தைதான் எங்கள் குடும்ப மருத்துவர் என்றேன். அவருடைய மகன் சாம் எனக்கு நெருங்கிய நண்பர். நாங்கள் ஒன்றாக பள்ளிக்கு சென்று ஒன்றாக வளர்ந்தோம். எங்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் அவரிடம்தான் போவோம் என்றேன். அப்பொழுது அவளோ, அவர் வந்து பில்ஹாலை பார்ப்பாரா என்று எதிர்பார்க்கிறேன் என்று கேட்டாள். அவளுடைய கணவரை பார்ப்பாரா என்றாள். அப்பொழுது நானோ, நான் அவரை கேட்டு பார்க்கிறேன் என்றேன். சாம் அவர்களோ என்னிடத்தில், பில்லி அவருக்கு புற்றுநோய் உள்ளதாக மருத்துவர் கூறியிருந்தால் நான் செய்யக்கூடியது ஒன்றே ஒன்றுதான், நான் அவரை என்னை காட்டிலும் அதிகம் அறிந்த சிறந்த மருத்துவ நிபுணரிடம் அவரை அனுப்புவேன். நாம் சில ஊடுகதி நிலப்படங்களை எடுத்து பார்ப்போம், நாம் அவரை அதிக தொல்லைக்குட்படுத்த வேண்டாம் என்றார். நாங்கள் அவரை நியூ ஆல்பனிக்கு அனுப்பி அங்கே மருத்துவரிடத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஊடுகதி நிலப்படங்களை பெற்றுக் கொண்டோம். அவரை மருத்துவ பரிசோதனைக்காக லூயிவில்லுக்கு கொண்டு சென்றோம். அவரை நோயாளி ஊர்தியில் கொண்டு சென்று திரும்ப கொண்டு வந்தோம். உண்மையாகவே சாம் அவர்கள் திருமதி ஹாலிடம் அவருடைய தொல்லை பற்றி கூறவே இல்லை. அவரோ என்னை அழைத்து, அவர் உங்களுடைய போதக நண்பர் மறிக்கப் போகிறார், லூயிவில்லில் உள்ள மருத்துவ நிபுணர் என்னை இப்பொழுதுதான் தொலைபேசியில் கூப்பிட்டு மில்டவுன் மருத்துவர்களின் நோய் ஆய்வுறுதியும் நியூ ஆல்பனி மருத்துவரின் நோய் ஆய்வுறுதியும் சரியே என்றார். மேலும் அவர், அது ஈரல் புற்றுநோய்தான், அது அதிகப்படியாக வளர்ந்து முற்றுவிட்டது. பில்லி, அந்த மனிதனுடைய ஈரலை நாம் அறுவை சிகிச்சை செய்து எடுத்துவிட்டால் அவர் உயிர் வாழ முடியாது என்றும் கூறினார். எனவே அவர் மறிக்கப் போகிறார், அவர் ஒரு பிரசங்கியானால் அவர் மறிக்க ஆயத்தமாக இருக்க வேண்டுமே என்று கூறினார். அப்பொழுது நானோ அவரிடத்தில், அதுவல்ல கேள்வி, ஆனால் அவருக்கு ஏறக்குறைய 55 வயதுதான் ஆகிறது, எனவே பிரசங்கிக்க அவருக்கு ஆயுசு நாட்கள் இன்னும் அதிகம் உள்ளனவே என்றேன். மேலும் நான், சரி, அவர் மறிக்கப் போகிறார் என்றால் அத்துடன் அது முடிவு பெறுகிறது, உங்களுக்கு நன்றி மருத்துவர் சாம் என்று கூறிவிட்டு விடைபெற்றேன். நானோ சென்று திருமதி ஹால் அவர்களை வெளியே அழைத்து நான் இவ்வாறு கூறினேன். அப்பொழுது நான், திருமதி ஹால் அவர்களே, லூயிவில்லில் அவர்கள் கண்டுபிடித்ததும் நியூ ஆல்பனியில் மில்டவுனிலும் அவர்கள் கண்டுபிடித்ததும் ஒன்றேதான் என்று சாம் கூறிவிட்டார். இந்த மனிதன் மறித்துக் கொண்டிருக்கிறார், சகோதரன் ஹால் மறிக்கப் போகிறார், அவருக்கோ ஈரலில் புற்றுநோய் உள்ளது, அது முதிர்ந்து போய்விட்டது என்றேன். ஆகவே அப்பொழுது அவளோ அழ ஆரம்பித்து விட்டார். நான் திரும்பி அவருக்காக ஜெபம் செய்தேன். நான் அறையில் இருந்தது கூட அறியாத அளவுக்கு அவர் அவ்வளவு மோசமான நிலைமையில் இருந்தார். எனவே நான் திரும்பி வந்து விட்டேன். அந்நாட்களில் அநேகரின் வீட்டுக்கு வருவது வழக்கம். வேறு யாருமே ஊழியத்தில் இல்லை, அது அவ்வளவாக கரைபட்டிருக்கவில்லை. ஜனங்கள் எல்லா இடங்களில் இருந்தும் வந்து கொண்டிருப்பார்கள். நானோ சிறிது இளைப்பாற வேண்டும் என்றிருந்தேன். எனவே நான் மெல்ல நடுவிச் சென்று விடியற்காலை 2:30 அல்லது 3 மணிக்கு எழுந்துவிட்டேன். அப்பொழுது சகோதரன் ஊட் அந்த சந்துக்கு குடிவரவில்லை. நான் நெடுஞ்சாலையை நோக்கின போது யாரும் அங்கில்லை. எனவே நான் என் பழைய தொப்பியை எடுத்துக்கொண்டு வேட்டை பொருட்களை வைத்திருந்த அறைக்குள்ளாக சென்று என் .22 என்ற துப்பாக்கியை கையில் எடுத்து அணில் வேட்டைக்கு செல்லலாம் என்று இருந்தேன். 8 மணி வரைக்கும் வேட்டையாடிவிட்டு ஏதாவது ஒரு மரத்தின் இடையிலே படுத்து சிறிது உறங்கலாம் என்று எண்ணிக்கொண்டேன். என்னால் வீட்டிலோ நிம்மதியாக உறங்க முடியாது. நான் என்னுடைய தொப்பியை எடுத்துக்கொண்டு வேட்டை பொருட்கள் இருந்த அறையை நோக்கி புறப்பட்ட போது சுவற்றிலோ ஒரு ஆப்பிள் பழம் தொங்கிக் கொண்டிருந்தது. அது முழுவதுமாய் அழுகி போய் குழுவால் அரிக்கப்பட்டு முடிச்சு முடிச்சாக இருந்தது. மேலெல்லாம் சுருக்கம் எழுந்திருந்தது. அப்பொழுது நானோ, மேடா ஏன் அதை சுவற்றில் தொங்க விட்டாள் என்று நினைத்தேன். நானோ மறுபடியும் கவனித்த போது அது சுவற்றில் தொங்கிக் கொண்டிருக்கவில்லை, அது ஆகாயத்தில் தொங்கிக் கொண்டிருந்தது. என் பழைய தொப்பியை கழற்றி மூலையிலே சென்று துப்பாக்கியை வைத்துவிட்டு முழங்கார்படியிட்டு, கத்தாவே, உமது தாசன் என்ன அறிந்து கொள்ள வேண்டும் என்று நீர் சித்தங்கொள்ளுகிறீர் என்று நான் கேட்டேன். வேறொரு ஆப்பிள் பழம் கீழே இறங்கினது. இப்படியாக 4-5 ஆப்பிள் பழங்கள் தொங்கின. எத்தனை என்று இப்பொழுது நினைவில்லை. பிறகு ஒரு அழகான கோடுகள் உள்ள ஆப்பிள் பழம் கீழே இறங்கி வந்து அழுகி போனதாய் காணப்பட்ட ஆப்பிள் பழங்கள் அனைத்தையும் விழுங்கினது. அப்பொழுது அவரோ, எழுந்து காலோன்றினில் நீ போய் பில் ஹாலிடம் அவர் மறிக்கப் போவதில்லை, அவர் உயிரோடு இருக்கப் போகிறார் என்று சொல் என்றார். ஓஹோ, என்னால் முடிந்தவரை நான் வேகமாக ஓடிச் சென்று திருமதி ஹால் எனக்கு கர்த்தர் உரைக்கிறதாவது என்பது கிடைத்துவிட்டது, அவர் உயிர் வாழப் போகிறார் என்றேன். பில்ஹால் அதை கேட்டு அழத் தொடங்கினார். அவரால் பேச முடியவில்லை. நான் திரும்பி வந்து சாம் அவர்களை தொலைபேசியில் கூப்பிட்டு, சாம், நம்முடைய சகோதரன் உயிர் வாழப் போகிறார் என்றேன். அதற்கு அவரோ, அது எப்படி அவரால் உயிர் வாழ முடியும் என்று கேட்டார். அப்பொழுது நானோ, அதை கறக்கட வேண்டியது என் பொறுப்பல்ல, தேவன் அவ்வாறு உரைத்தார், அது அப்படியே முடிவுபடுத்துகிறது என்றேன். இன்றைக்கும் அவர் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அது ஏறக்குறைய 10 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்ததாய் உள்ளது. இப்பொழுது அவர் பலமுள்ளவராகவும் ஆரோக்கியம் உள்ளவராகவும் இருக்கிறார். அப்பொழுது இருந்த அவருடைய மனைவியோ மறித்து போய்விட்டார், அவரோ மறுமணம் புரிந்து கொண்டார். அது எப்படி ஜார்ஜ் ரைட்டுக்கும் இன்னும் நாம் அழைக்கும் மற்றவர்களுக்கும் நடக்கப் போகிறது? அது என்ன? அது நிந்தையை சகிப்பதாய் உள்ளது. அவர்களோ நகைத்து கேலி செய்கின்றனர். 1937 வெள்ளத்துக்கு முன்பு நான் ஃபால்ஸ் நகர டிரான்ஸ்பர் நிறுவனத்தண்டை என்று அதை குறித்து கூறிக்கொண்டிருந்தேன். அது ஸ்பிரிங்கர் என்று நான் நினைக்கிறேன். அங்கு 32 உயரத்திற்கு தண்ணீர் இருக்கும் என்று உரைத்தது என் நினைக்கு வருகிறது. அப்பொழுது அவர்களோ என்னை பார்த்து பரிகசித்தனர். அப்பொழுது அவர்களோ, பாவம் பில்லி, நான் நினைக்கிறேன் அவன் அந்த பையன் என்றார்கள். அப்பொழுது நான் ஒரு இளைஞர், அவர் பில்லி ஒரு நல்ல பையன்தான், ஆனால் அவன் குழப்பமடைந்துள்ளதோ அவமானமே என்றார். நான் குழப்பமடையவில்லை, நான் குழப்பமடையாமல் அவருக்குள் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருந்தேன். நான் உள்ளே இருந்தேன், அது அந்த விதமாகவே நடந்தேறியது. நான் பேச தொடங்கினது முதற்கொண்டு சகோதரி ஹாட்டிரை அவர்களை நான் கவனித்தேன். அவர்கள் அங்கே பின்னால் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். பில்ஹாலை குறித்த விஷயம் அவர்களுக்கு தெரியும், அநேகருக்கு தெரியும். அந்த விஷயம் இன்று காலை இங்குள்ள எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த காரியம் நினைவிருக்கிறதா? ஓ, என்ன, நிச்சயமாக உங்களில் பலருக்கு தெரிந்திருக்கிறது. இப்பொழுது அவர்களோ நமக்காக பரிதவிக்கின்றனர். பரியாசக்காரர் தங்கள் நாட்களில் வார்த்தையில் நிலைத்திருக்க முனையும் எவருக்காகவும் பரிதவிக்கிறார்கள். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், நிந்தையானது வரவேண்டும். அது எப்பொழுதுமே அந்த விதமாகவே இருந்து வந்துள்ளது. அப்பொழுது அவர்கள் நினைத்தது போலவே இவர்களும் எந்த காரியமும் விஞ்ஞான ரீதியால் நிரூபிக்கப்பட்ட பிறகு தேவன் விஞ்ஞானத்துக்கு விரோதமாய் பேச மாட்டார் என்று எண்ணியிருக்க வேண்டும். ஆனால் அதுதான் அவரை தேவனாக்குகிறது. அவர் விஞ்ஞானத்தின்படியே சென்றிருந்தால் அது மனிதன் சாதிக்க முடிந்ததை காட்டிலும் வித்தியாசமாக இருந்திருக்காது. ஆனால் அவரோ தேவன், அவர் விஞ்ஞானத்தை சிருஷ்டித்தவர், அவருடைய விருப்பப்படி அவரால் செய்யக்கூடும். அவர்களோ பரிதாபமான வயோதிக நோவா, அந்த கிழவனை தனியே விட்டுவிடுங்க, இந்நாட்களில் நமக்கு கிடைக்கப்படும் எல்லா விதமான குதூகலத்தையும் அவர் இழக்கின்றார், அவரை தனியே விட்டுவிடுங்கள் என்று சொல்லியிருப்பார்கள். அது இப்பொழுதும் அவ்வாறே உள்ளது. ஆனால் இப்பொழுது நான் இங்கே மற்றொரு காரியத்தை கூற விரும்புகிறேன். நாம் முன்னால் நடந்தவர்களை நோக்கி அவனுடைய விசுவாசத்தை பாராட்டுகிறோம். அந்த காலத்தில் நாம் வாழ்ந்திருந்தோமானால் நோவா கொண்டிருந்த நிலையே நாமும் கொண்டிருப்போமா என்று நான் வியப்புறுகிறேன். அதை சகித்திருப்போமா? சத்தியத்தோடு சென்ற நிந்தைக்கு மனப்பூர்வமாய் நின்றிருப்போமா? அக்காலத்தில் உலகில் இருந்த லட்சக்கணக்கானவர்களில் நோவாவும் அவனுடைய குடும்பத்தினரும் மாத்திரமே அந்த சத்தியத்திற்காக நின்றார்கள். நீங்கள் அதை குறித்து நினைத்து பார்த்தீர்களா? அந்த மனிதரும் அவனுடைய 3 குமாரர்களும் அவனுடைய மருமகள்களும் அவனுடைய மனைவியும் மாத்திரமே அந்த சத்தியத்துக்காக நின்றார்கள். ஆனால் அவர்கள் கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதை கொண்டிருந்தனர். நாமோ பின்னோக்கி பார்த்து அவனை பாராட்டுகிறோம். நாம் இதை மீண்டும் சிந்தித்து பார்க்க கூடுமா? இந்த பிள்ளைகளுக்கு வெகுமதிகள் அளிக்கவிருப்பதால் நான் வேகமாக முடிக்க வேண்டும். ஆபிரகாம், ஆபிரகாம் என்னும் சொல் அநேகருக்கு தகப்பன் என்று பொருள்படும். அவன் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனானான். ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தையை கேட்டான். அவன் ஒரு தீர்க்கதரிசியாயிருந்தான். அவன் தேவனுடைய வார்த்தையை கேட்டான். அவன் தேவனுடைய வார்த்தையை இருக்கப்பட்டுக் கொண்டிருந்ததற்காக அவனை நாம் பாராட்டுகிறோம். அவன் எப்படியாய் தன்னுடைய ஜனங்களில் இருந்து தன்னை பிரித்துக் கொண்டான், அது ஆபிரகாமுக்கு எவ்வளவு கடினமாக இருந்திருக்கும். அவன் அங்கு வளர்க்கப்பட்டான். அவன் பாபேலில் இருந்து புறப்பட்டு வந்து சினையார் தேசத்தில் குடிபுகுந்தான். அவன் ஊர் என்னும் கல்தேயருடைய பட்டணத்தில் இருந்து வந்தான். அங்கு அவனுடைய கூட்டாளிகளும் அவனுடைய ஜனத்தாரும் அவரோடு சபைக்கு சென்றவர்களும் இருந்தார்கள். ஆனால் தேவன் உன்னை வேறுபிரித்துக் கொள்ளென்றார். ஓ, என்ன, அவன் பற்றியிருந்த அருமையாயிருந்தவர்களையும் அவனுக்கு உண்மையாயிருந்தவர்களையும் அவன் கொண்டிருந்த அருமையானவர்களையும் விட்டு பிரிந்து வருவது என்ன ஒரு பயங்கரமான காரியமாக இருந்திருக்கும்? தேவனோ அவனிடத்தில் உன்னை வேறுபிரித்துக் கொள் என்றார். அவர் விரோதமான ஒன்றை அவனிடத்தில் கூறினார். அதாவது, நீ உன்னுடைய மனைவி மூலமாக ஒரு குழந்தையை பெறப்போகிறாய் என்று அவனிடத்தில் கூறினார். அவனுக்கோ 75 வயது, அவளுக்கோ 65 வயதாக இருந்தது. அவளுக்கு அநேக ஆண்டுகளாகவே பிள்ளை வேற்றுக்குரிய முறையான ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடானது நின்று போய்விட்டிருந்தது. அவள் சிறுமியாக இருந்த முதற்கொண்டு அவன் அவளோடு வாழ்க்கப்பட்டிருந்தான். ஏனெனில் அவள் அவனுடைய ஒன்றுவிட்ட சகோதரி. அப்படி இருக்க அவன் மூலமாய் அவளுக்கு எப்படி பிள்ளை உண்டாகும்? ஆபிரகாம் தன் கூட்டாளிகளிடத்தில் சென்று சாராளுக்கும் எனக்கும், அதாவது எங்களுக்கு குழந்தை பிறக்கப் போகிறது என்று கூறுவதை உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? ஏய் ஜனங்களோ, பரிதாபமான கிழவன், அவனோடு ஏதோ ஒரு காரியம் தவறாக உள்ளது என்று சொல்லி இருப்பார்கள். அது ஒரு நிந்தை. ஆனால் ஆபிரகாமோ அதை பற்றிக் கொண்டிருந்தான். அவன் 100 வயது உள்ளவனாய் இருக்கும் போது அவன் தேவனுடைய வாக்கியத்தை குறித்து ஒருபோதும் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் நிச்சயமாய் நம்பினான். அவன் அப்பொழுதும் அதில் நிலை நின்று நிந்தையை தாங்கினான். அங்கு வித்தியாசத்தை நீங்கள் கவனிக்கிறீர்களா? சாராள் ஆபிரகாமுக்கு இல்லை, சரியாக கூறினால் தேவனுக்கு அவள் மூலமாக சிறு உதவி செய்ய எண்ணினாள். அவள் மனதில் என்ன நினைத்தாள் என்று உங்களுக்கு தெரியும். தேவனுடைய வாக்குத்தத்துக்கு மாறாக அவள் செயல்பட எண்ணினாள். அவளோ, இப்பொழுது நானோ கிழவியாகிவிட்டேன், உங்களுக்கு தெரியும். ஆனால் இங்குள்ள ஆகார் அழகுள்ள பெண், அவளை மணந்து கொள்ள ஆபிரகாமும் கூட மறுக்க மாட்டார். எனவே உங்களுக்கு தெரியுமா, அது தேவனுக்கு உதவியாயிருக்கும். ஏனென்றால் இங்கே ஆகா அவளுக்கு அநேகமாக 20 வயதே ஆகிறது. அவளோ என் அடிமைப்பெண். நான் என்ன செய்ய போகிறேன் என்று உங்களுக்கு தெரியுமா? என் கணவருக்கு அவளை மனைவியாக நான் கொடுப்பேன். ஏனென்றால் பல பெண்களை மணத்தல் அக்காலத்தில் சட்டப்பூர்வமானது. நான் அவளை கொடுப்பேன். அவளுக்கு என் கணவர் மூலம் ஒரு குழந்தை பிறக்கும். அப்பொழுது அந்த குழந்தையை நான் எடுத்து வளர்ப்பேன். அந்த ஒன்றையே தேவன் வாக்குத்தத்தம் பண்ணிய குழந்தையாக கருதுவேன் என்று
எண்ணிக்கொண்டாள்.
நீங்கள் பாருங்கள், நாம் எப்பொழுதுமே ஏதோ ஒன்றை செய்ய முயற்சிக்கிறோம். அவருக்காக நம்மால் காத்திருக்க முடியவில்லை. நாமே ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும். அது ஒரு கால் சரியாய் இருக்கலாம். அவள் அழகுள்ள பெண்ணாய் இருந்திருக்கலாம். அது நல்லதாக தென்பட்டிருக்க கூடும். ஆனால் அது தேவனுடைய வார்த்தையின்படி அமையவில்லை. தேவனோ சாராளின் மூலம் குழந்தை பிறக்கும் என்றுதான் ஆபிரகாமிடத்தில் கூறினார். அவர் சிறு மந்தையை குறித்து என்ன கூறினார் என்பது நினைவிருக்கிறதா? விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் தொடரும். நோவாவின் காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். அக்காலத்தில் சில பேர், 8 பேர் மாத்திரமே ரட்சிக்கப்பட்டார்கள். இந்த வார்த்தைகள் தவறி போக முடியாது. எனவே நாம் கூர்ந்து வெடித்திருந்து வார்த்தையோடு நிலைத்திருப்போமாக. சரி, புரிகிறதா? தேவனுடைய சிருஷ்டிப்பின் சித்தத்தின் இடத்தை எடுத்துக்கொள்ள ஜனங்கள் எப்பொழுதுமே ஏதாவது ஒன்றை உற்பத்தி செய்ய முயற்சி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பாருங்கள், நான் அடிக்கடி கூறுவது போல இதை இந்த சபையில் இதற்கு முன்பே கூறியிருக்கிறேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் செம்மறியாட்டிடம் எனக்கு சிறிது கம்பளி ரோமம் உற்பத்தி செய்து தருகிறாயா என்று கேட்க முடியாது. இல்லை, அது அதனை உற்பத்தி செய்ய வேண்டியதில்லை. அதற்கு ரோமம் தானாகவே வளர்கிறது. வெள்ளாடு கம்பளி ரோமத்தை தண்ணீர் உற்பத்தி செய்ய முடியாது. ஏனெனில் அதனுடைய சுவாபம் அதை அனுமதிக்காது. நீங்கள் எவ்வளவுதான் செம்மறியாட்டு கம்பளி ரோமத்தை ஒரு வெள்ளாட்டில் கட்ட முயன்றாலும் அது கிரியை செய்யாது. வெள்ளாடு கம்பளி ரோமத்தை உற்பத்தி செய்ய முடியாது. செம்மறியாடு சாதாரண முடியை உற்பத்தி செய்ய முடியாது. ஆனால் அது ஒரு செம்மறியாடாக இருப்பதால் அது கம்பளி ரோமத்தை பெற்றுள்ளது. அதுவே அதை செம்மறியாடாக்குகிறது. அது உற்பத்தி செய்வதில்லை. நாம் கூட ஆவியின் கனிகளை உற்பத்தி செய்வதில்லை. நாம் ஆவியின் கனிகளை பெற்றிருக்க வேண்டும். ஒரு ஆப்பிள் மரம் ஆப்பிள் பழங்களை உற்பத்தி செய்வதில்லை. அது ஒரு ஆப்பிள் மரமாக இருப்பதால் ஆப்பிள் பழங்களை கொடுக்கிறது. நாமும் ஏதாவது ஒன்றை உற்பத்தி செய்ய முனைந்து அது அந்த நோக்கத்துக்கு உதவியாயிருக்கும். நான் வேதாகம பள்ளியில் 10 ஆண்டுகள் படிக்கப் போகிறேன். நான் இதை அதை மற்றதை படித்து எந்த இளங்கலை பட்டத்தையும் வேதசாஸ்திரத்தில் என் பாண்டித்ய பட்டமும் பெறுவேன். நான் கர்த்தருக்கு மாத்திரம் உதவி செய்வேன் என்கிறோம். அது கிரியை செய்யாது. தேவன் முன்குறித்தலின் மூலம் தமக்கு சித்தமானவர்களை அழைக்கிறார். அவர் யாருக்கு தமது ராஜ்யத்தை அளிக்க விரும்புகிறாரோ அவருக்கு அதை அளிக்கிறார். அதை நாம் நேபுகாத் நேச்சார் மூலம் கற்றறிந்து கொண்டோம். நாம் அதை எரேமியாவின் மூலம் கற்றறிந்து கொண்டோம். தேவனோ அவனிடத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனுக்கு சிறையாக பிடித்துக் கொண்டு போகப்பட்டு அங்கு 70 ஆண்டுகள் தங்க வேண்டிய காலம் வரும் என்று கர்த்தருடைய வார்த்தையினால் உரைத்திருந்தார். வேறொரு தீர்க்கதரிசி அங்கு வருகிறார். அவர் ஏற்கனவே எரேமியாவிடம், உங்களுக்குள்ளே தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள், உங்கள் மத்தியில் தீர்க்கதரிசிகள் பாபிலோனில் எழும்புவார்கள், இதற்கு முரணாக தீர்க்க தரிசனம் உரைக்கும் தீர்க்க தரிசிகளும் சொப்பனக்காரர்களும் எழுப்புவார்கள், ஆனால் அந்த ஜனங்களுக்கு சென்று கொடுக்க வேண்டாம் என்று ஜனங்களிடம் சொல் என்று கூறினார். எரேமியா நுகத்தை தன் கழுத்தின் மேல் போட்டுக்கொண்டு அங்கு நின்று கொண்டிருந்த போது அனனியா என் பெயர் கொண்ட ஒருவன், தீர்க்கதரிசிகளில் ஒருவன் அங்கு வருகிறான். அவன் கர்த்தர் உரைக்கிறதாவது இன்னும் 2 ஆண்டுகளுக்குள் கர்த்தருடைய பாத்திரங்கள் அடிப்படையில் அது மிகவும் நல்லதாகவே தென்பட்டது. தேவன் தமது ஜனங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார், அவர்களை சரியாக இன்னும் 2 ஆண்டுகளில் திரும்ப கொண்டு வந்து விடுவார் என்று தீர்க்க தரிசனம் உரைத்தான். எரேமியாவும் கூட அதற்கு ஆமேன் ஆமேன் என்று உரைத்ததாகவே வேதம் உரைத்துள்ளது. அனனியா, கர்த்தர் உன் வார்த்தைகளை நிறைவேற பண்ணுவாராக. ஆனால் நாம் வேறொன்றை நினைத்து பார்ப்போம். அனனியா, நமக்கு முன்பு தீர்க்க தரிசிகள் தோன்றி பெரிய ராஜ்யங்களின் யுத்தத்துக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். ஆனால் ஒருவனுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதன் மூலமே அவன் தீர்க்க தரிசி என்று அறியப்படுகிறான் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். புரிகிறதா? அதன் பிறகு அனனியா அங்கு வந்து சபையில் இருந்த ஒரு கால் சபையோர் 15 லட்சம் பேர் இருந்திருக்க கூடும். எல்லா ஆசாரியர்களுக்கும் முன்பாக தேவன் எரேமியாவின் கழுத்தில் ஒரு அடையாளத்துக்காக போட்டிருந்த ரோகத்தை எடுத்து உடைத்து அவன் கால்களின் கீழ் எரிந்து வெறும் உற்சாகம் மேலிட்டவனாய் கர்த்தர் உரைக்கிறதாவது 2 ஆண்டுகளில் அவர்கள் திரும்பி வந்து விடுவார்கள் என்று கூறினான். எரேமியா அவரை உற்று நோக்கினான். அது தேவனுடைய வார்த்தைக்கு முரணாய் இருந்தபடியால் அவன் அங்கிருந்து நடந்து சென்று விட்டான். தேவனோ அவனிடத்தில், நீ திரும்பி போய், நான் அவனிடத்தில் ஒருபோதும் பேசவே இல்லை என்று கூறு என்றார். அவனுக்கு வெறும் உற்சாகம் தோன்றினது. அவன் தன்னுடைய சொந்த கருத்தை எடுத்துக்கொண்டான். பாருங்கள், அது அவனல்ல, அது தேவன் உரைக்கிறதாவது என்று உறுதி கொள்ளும் வரைக்கும் அவன் காத்திருக்கவில்லை. அவன் உற்சாகம் ஏற்பட்டவனாய் திரும்பி சென்றான். அதே நிலையே இன்று நாட்டில் உள்ளதை நாம் காண்கிறோம். அண்மையில் ஒரு வீட்டில் நமது ஒளிநாடா ஒன்றை போட்டு கேட்டுக் கொண்டிருந்தார்களாம். அந்த இடத்தில் கூடியிருந்த போதகர்கள் அதை கேட்டு உறுதி கொண்டவர்களாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அரசாணம் பெறுவதற்கு வந்து கொண்டிருந்த போது அறையில் இருந்த ஒரு மனிதன் எழுந்து அந்நிய பாஷை பேசி, கர்த்தர் உரைக்கிறதாவது உங்களுக்குள்ளதை பற்றிக் கொண்டு சென்று கொண்டே இருங்கள், உங்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்றாராம். அவர்கள் கர்த்தர் அதை உரைத்து விட்டதால் அது அவ்வளவுதான் என்று நினைக்கிறோம் என்று கூறிவிட்டார்களாம். நீங்கள் பாருங்கள், அது தேவனுடைய வார்த்தையுடன் ஒப்பிட்டு பார்க்கப்படவில்லை. நீங்கள் வார்த்தையை தான் முதலில் எடுத்துக் கொள்ள வேண்டும். அங்குதான் காரியம். அது வார்த்தைக்கு முரணாக அமைந்திருந்தது. அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட தீர்க்க தரிசி எரேமியா இதோ வருகிறான். தேவனோ அவனிடத்தில், உன் கழுத்தில் நான் போட்ட மரணகத்தை அனனியா உடைத்தெரிந்தான், இப்பொழுதோ நான் இரும்பினால் ஒரு நுகத்தை செய்யப் போகிறேன் என்றார். மேலும் அவர் என் தாசராகிய நேபுகாத்நேச்சாரை சேவிக்க சென்றுள்ள ஜாதிகள் அனைத்தையும் என்று கூறினார். நேபுகாத்நேச்சார் ஒரு அஞ்ஞானி. பார்த்தீர்களா? இஸ்ரவேல் ஜனங்கள் தொடர்ந்து எல்லா பலிகளையும் செலுத்தி வந்தனர். இருப்பினும் அவர்கள், பாருங்கள், தேவன் ஆசீர்வதிப்பதாக ஒரு வாக்குத்தம் செய்திருந்தார். ஆனால் அந்த ஆசீர்வாதங்கள் நிபந்தனைகளுக்கு கீழ்பட்டிருந்தன. எனவே நீங்கள் அந்த ஆசீர்வாதம் கிரியை செய்ய வேண்டுமானால் அப்பொழுது நீங்கள் அந்த நிபந்தனைகளை கை கொள்ள வேண்டும். சற்று முன்னர் இனிமையான ஒரு சிறு பெண்ணோடு இங்கு அமர்ந்து கொண்டிருந்தேன். முதலில் ஏதாவது தவறு உள்ளதா என்று அறிய அந்த குடும்பத்தின் காரியங்களை அலசி பார்த்தேன். தேவன் சுகமளிப்பவர், ஆனால் அது நிபந்தனையோடு கூடியது. புரிகிறதா? நான் கண்டுபிடித்த ஒரே காரியம் என்னவெனில், மருந்து உட்கொள்வது தவறு என்று அந்த பெண்ணின் தாய் பயமடைந்திருந்தாள். அப்பொழுது நானோ சகோதரியே, அப்படி நினைக்க வேண்டாம். அந்த எண்ணத்தை உன்னுடைய சிந்தையில் இருந்து அகற்றி போடு. பெண்ணுக்கு மருந்தினை கொடு, அந்த மருந்தை கொடு, தேவன் அதை தெரியப்படுவார் என்றேன். புரிகிறதா? இப்பொழுது ஆனால் அந்த காரியம் கண்டறியப்பட்டு தெரிய வருகிறது. அப்பொழுது அது கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதாக இருந்தால் சரியே. இப்பொழுது ஆகார் சாரால் இருவரும் தேவனுடைய வாக்குத்தத்தை உண்மையாக்க தேவனுக்கு உதவி செய்ய எண்ணி ஏதோ ஒன்றை இவர்கள் உற்பத்தி செய்ய முயன்று கொண்டிருந்தனர் என்பதை நாம் இங்கே இப்பொழுது கண்டறிகிறோம். நீங்கள் அதை செய்யவே முடியாது. அப்படி செய்வது முறையல்ல. அது எல்லாவற்றுக்கும் விரோதமானது. எப்படியும் தேவனுடைய வார்த்தை நிறைவேறத்தான் போகிறது. நீங்கள் வார்த்தையில் உறுதியாக நின்று அது இப்படித்தான் என்று சொல்லி அதை கை கொள்ள வேண்டும். இப்பொழுது கவனியுங்கள், அவருடைய வார்த்தையின் ஸ்தானத்தை எடுத்துக்கொள்ள அவர்கள் ஒன்றை உற்பத்தி செய்தனர். நாம் கவனிப்போமே, ஆனால் ஆபிரகாமின் நண்பர்களும் கூட ஒரு கால் அவரிடத்தில் வந்து, ஜாதிகளின் தகப்பனே, உனக்கு இப்பொழுது எத்தனை பிள்ளைகள் இருக்கிறார்கள்? அவன் 100 வயதாக இருக்கும் போது, ஜாதிகளின் தகப்பனே எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டிருக்கலாம். அவர்கள், ஜாதிகளின் தகப்பனே, அநேகருக்கு தகப்பனே, எத்தனை பிள்ளைகள் இப்பொழுது உனக்கு இருக்கிறார்கள் என்று கேட்டிருக்கலாம். பரியாசக்காரர்கள். அந்த காலத்தை நீங்கள் காண்கிறீர்களா? சில நேரங்களில் நாம் ஜபித்து ஒன்றுமே நடக்காத போது அதை நாம் கண்டிருக்கிறோம் அல்லவா? இங்கு ஒரு வயோதிபர் உட்கார்ந்து கொண்டிருந்தார். அவர்களோ, அவர் குருடர், அவர் செவிடர், அவர் ஊமை, அவர் வியாதியா இருக்கிறார், அவர் இதை செய்திருக்கிறார். எனவே தெய்வீக சுகமளிப்பவர்களே, அங்கு சென்றவரை சுகப்படுத்துங்கள், அப்பொழுது நாங்கள் விசுவாசிப்போம் என்கிறார்கள். சிலுவையில் இருந்து இறங்கி வா, அப்பொழுது நாங்கள் விசுவாசிப்போம் என்றும், இந்த கற்களை அப்பங்களாக்கும், அப்பொழுது நாங்கள் அதை விசுவாசிப்போம் என்றும் சொன்ன அதே பிசாசு தான் இது என்று அவர்கள் உணர்கின்றார்களா? புரிகிறதா? நம்முடைய கர்த்தரின் கண்களில் துணியை கட்டி மறைத்து தலையை கோலால் அடித்து, நீர் ஒரு தீர்க்கதரிசியானால் உண்மை அடித்தது யார் என்று எங்களுக்கு சொல்லும், அப்பொழுது நாங்கள் உண்மை விசுவாசிப்போம் என்று கூறினதும் அதே பிசாசுதான். அவரை அடித்தது யார் என்று அவருக்கு தெரியும் என்று உங்களுக்கு தெரியும். அவரால் கற்களை அப்பங்களாக்கி இருக்க முடியும், அல்லது சிலுவையில் இருந்து இறங்கி வந்திருக்க முடியும். அவர் அப்படி செய்திருந்தால் இன்று நாம் என்னவாக இருப்போம் புரிகிறதா? அவர்கள் தேவனுடைய திட்டத்தை அறியவில்லை. தேவன் எதை வாக்களித்துள்ளார் என்பதை நீங்கள் கண்டுகொள்ள வேண்டும். நான் வேகமாக முடிக்க வேண்டும். ஒரு காலம் அவர்கள் ஜாதிகளின் தகப்பனே, சாராளின் மூலம் உமக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என்று, அவனிடத்திலிருந்து அநேக ஜாதிகள் தோன்றுவார்கள் என்றும் நீர் 25 ஆண்டுகளுக்கு முன்பு கூற கேட்டோம். ஜாதிகளின் தகப்பனே, இப்பொழுது உமக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று கேட்டிருப்பார்கள். பார்த்தீர்களா? அதே பழைய குற்றம் கண்டுபிடிக்கும் ஆவிதான் இன்றைக்கும் குற்றம் கண்டுபிடிக்கும். ஆபிரகாம் என்ன செய்தார்? அவன் தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து சந்தேகப்படாமல் அதை முழு நிச்சயமாக நம்பினார் என்று கூறப்பட்டுள்ளது. ஏன் நீரோ இன்னாருக்கு இங்கே ஜெபித்தீர், அவரோ சுகமடையவில்லையே? அதனால் பரவாயில்லை. நான் இன்றிரவு 10,000 பேர்களுக்கு ஜெபித்து, நாளை காலை இந்த 10,000 பேர்களும் இறந்து போனாலும், நாளை இரவு நான் யாஜிஸ்தர்களுக்கு எண்ணெய் பூசி ஜபம் செய்து கொண்டே இருப்பேன். தேவனவார் உரைத்தார், அதை எதுவும் சிறிதளவும் நிறுத்த முடியாது. தேவனதை வாக்குத்தம் செய்திருக்கிறார். நான் அதை விசுவாசிக்கிறேன். நிச்சயமாக அவர்கள் என்ன சொன்னாலும் அது எந்த வித்தியாசத்தையுமே ஏற்படுத்துகிறது. ஆனால் அவர்களோ பரிகாசம் செய்வார்கள். அது வார்த்தை நிமித்தமான நிந்தையாய் உள்ளது. ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தையில் உறுதியாக நின்றான். முடிவிலே அது நிறைவேற்றப்பட்டது. ஓ என்ன மலடை குறித்த பரிகாசத்தை கவனியுங்கள். சாராள் மலடியாயிருந்தாள், பரிகாசம் செய்யப்பட்டாள். அவள் அத்தனை ஆண்டுகளாக மலடியாயிருந்த தன் நிமித்தம் நிந்தையை சகிக்க வேண்டியதாயிருந்தது. அவள் ஏறக்குறைய 100 வயது, அவளுக்கோ 90 வயது. ஆனால் தேவனுடைய வார்த்தை அவள் ராஜகுமாரத்தியாக இந்த பிள்ளைகள் ஒரு தாயாக இருப்பாள் என்று உரைத்தது. அவளுடைய சரீரமும் ஆபிரகாமின் சரீரமும் செத்திருந்தது. இருப்பினும் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை சிறிதளவும் சந்தேகிக்கவே இல்லை. ஆனால் அவர்கள் முதலில் அதற்கு நிற்க வேண்டியதாக இருந்தது. அதன் பிறகு அல்லேலூயா, தேவன் தமது வார்த்தையை அந்த இருள் சூழ்ந்த நேரத்தில் நிறைவேற்றினார். ஈசாக்கு பிறந்தார். ஆபிரகாமின் சந்ததி கடலின் மணலை போல, வானத்து நட்சத்திரங்களைப் போல பரிகிறது. பாருங்கள், தேவன் எப்பொழுது தமது வார்த்தைக்கு உத்தரவளிக்கிறார்? ஆம், முதலில் மலடு, பிறகோ ஈசாக்கு. அதுபோன்று சகரியாவும் எலிசபெத்தும் அந்த வயோதிபரும் மூதாட்டியும் இன்னமும் இருகப்பட்டுக் கொண்டிருந்தனர். சகரியா அங்கு வந்து தன்னுடைய பலகையில் எழுதினார். அவன், ஒரு தேவதூதன் என்னை சந்தித்து எனக்கு வயது சென்ற என் மனைவி எலிசபெத்தின் மூலம் ஒரு குழந்தை பிறக்கும், என்னால் இனிமேல் பேச முடியாது, நான் ஊமையாகிவிட்டேன், அதாவது அந்த குழந்தை பிறக்கும் வரைக்கும் நான் பேச முடியாமல் ஊமையாயிருப்பேன் என்று கூறினான். ஆனால் ஒரு குழந்தை பிறக்கப் போகிறது. அவன் உன்னதமானவருடைய தீர்க்கதரிசியாக இருக்க போகிறான். அவன் விடிவெள்ளி நட்சத்திரத்தை அறிமுகம் செய்வான். அவன் மேசியாவின் முன்னோடியாக இருப்பான் என்றான். அது எப்படி முடியும்? சிலரோ பரிதாபமான கிழவன், ஓ அவருக்கு மூளைக்கோளாறு ஏற்பட்டுவிட்டது என்று நான் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா, சிறிது ஏதோ கோளாறு உள்ளது. ஆனால் வயோதிகை எலிசபெத்தை பாருங்கள், அவளுக்கு ஏறக்குறைய 80 வயதாகிறது. சகரியாவை பாருங்கள், தள்ளாடும் கிழவன். அவன் அதை போன்ற ஒரு காரியத்தை கூறுவதை பாருங்கள், பாவம் கிழவன் என்று கூறியிருப்பார்கள். ஆனால் அவளோ கத்தருடைய வார்த்தையை கொண்டிருந்தான். அவளுக்கு வந்த நிந்தை நிமித்தம் அவள் தன்னை அநேக நாட்கள் மறைத்துக் கொண்டாள். ஆனால் அவன் தேவனுடைய வார்த்தையில் உறுதியாய் நின்றான். ஓ என்ன, அவர்கள் புகழை புறக்கணித்து அக்காலத்தில் பொதுவாக நிலவிந்த கருத்தையும் மறுத்தனர். அந்நாளின் பளபளப்பான காரியத்தை மறுத்தனர். நாகரிகத்தையும் அவர்களுடைய நாளின் காரியத்தையும் ஏற்க மறுத்துவிட்டனர். அவர்கள் அதை மறுத்தே விட்டார்கள். அவிசுவாசிகளோடு கூட நடக்க அவர்கள் மறுத்துவிட்டார்கள். அவர்கள் உலகத்தின் காரியங்களை ஏற்க மறுத்தனர். தேவனுடைய வார்த்தையில் நிற்க அவர்கள் அவ்வாறு செய்ய வேண்டியதாயிற்று. அவர்கள் அதை செய்ய வேண்டியதாயிருந்தது. இன்றைக்கும் அவ்வாறே உள்ளது. உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பை தவிர மற்ற எல்லாவற்றையும் விட்டு வேறுபிரித்துக் கொள்ளுங்கள். சபை என்ன செய்கிறது என்றல்ல, நீங்கள் தேவனோடு என்ன செய்கிறீர்கள் என்பது. புரிகிறதா? அது தனிப்பட்ட நபராகி உங்களை பொறுத்ததாய் உள்ளது. ஆம், ஆனால் தேவன் அவனுக்கு என்ன அருளினார் என்பதை பாருங்கள். இயேசு வந்தபோது சகரியாவோ மரித்து போய்விட்டான், எலிசபெத்தும் கூட. ஆனால் அவர்களுடைய குமாரன் கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதுடன் பிராந்தரத்துக்குள் வந்தபோது இயேசு, ஸ்திரீயிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கும் பெரியவன் எவனும் இல்லை என்றார். ஆமேன். என்ன மலடு என்னும் நிந்தை சொல்லினால் அவள் அவதியுற்றாள். அவள் வார்த்தையில் நின்று அப்படிப்பட்ட ஒரு குமாரனை பெற்றெடுத்தாள். பழைய ஏற்பாட்டு காலத்து சாராளைப் போல, ஆபிரகாமைப் போல அந்த வயோதிக தம்பதிகள் வாக்குத்தத்தை இறுக பற்றிக் கொண்டனர். இவ்வுலகத்தில் உள்ள வேறெந்த ஜாதியுமே யூதர்களைப் போன்று கடலின் மணரத்தனையாகவும் வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் இல்லவே இல்லை. என்ன சம்பவித்தது? அது சிறுபான்மையில் தொடங்கிறது. ஒரே பிள்ளை, இப்பொழுது நான் எங்கு செல்கிறேன் என்பதை உங்களால் காண முடிகிறதா? ஒரே பிள்ளை, அவ்வளவுதான் தேவையாயிருந்தது. ஜாதிகளை அசைத்து மேசியாவை சுட்டிக்காட்ட ஒரே பிள்ளை போதுமானதாயிருந்தது. கீழ்ப்படியில் உள்ள ஒரே பிள்ளை, அது உண்மை. தேவனுக்கு ஒரு மனிதன் மாத்திரமே அவசியம், அவ்வளவுதான். அவருக்கு தேவை எங்காகிலும் அவர் ஒரு சட்டத்தை பெற்றிருக்க வேண்டும், அவ்வளவுதான் அவருக்கு தேவை. அவருடைய ஆதிக்கத்தின் கீழ் ஒரே ஒரு மனிதன். ஓ, ஒரு மனிதனை பெற அவர் எவ்வளவு ஆவல் கொண்டவராக இருக்கிறார்! அவர் ஒரு காலத்தில் நோவா என்று ஒருமுறை தெரிந்து கொண்டார். அவர் ஒரு காலத்தில் மோசே என்ற ஒருவரை தெரிந்து கொண்டார், அவர் எரேமியா என்ற ஒருவரை தெரிந்து கொண்டார், அவர் எலியா என்ற ஒருவரை தெரிந்து கொண்டார், அவர் எலிசா என்ற ஒருவரை தெரிந்து கொண்டார், அவர் யோவான் என்ற ஒருவரை தெரிந்து கொண்டார், அவர் சிம்சோன் என்ற ஒருவரை தெரிந்து கொண்டார். அவர் ஒரு மனிதனை தம்முடைய ஆதிக்கத்திற்கு கொண்டு வரும் போது அவன் அவருடைய சத்தமாகி விடுகிறான். அவரால் அவனுடன் பேச முடியும், அவரால் உலகத்தை ஆக்கிரைக்குட்படுத்த முடியும். ஓ என்ன, அவர் எவ்வளவாக ஒரு மனிதனை தன் ஆதிக்கத்திற்கு கொண்டு வர பசி உள்ளவராயும் ஆவல் கொண்டவராயும் இருக்கிறார். அவன் மூலமாய் நான் பேசி என் சத்தத்தை அறிய பண்ண வேண்டும். அவனுக்கு இரண்டை உண்டானாலும் என் சத்தத்தை அறிய பண்ணுவேன். பார்த்தீர்களா? ஓ ஆமாம், முதலில் மலடு மலடியாய் இருக்க வேண்டும். மலடி என்னும் நிந்தையை சகிக்க வேண்டும். சாராள் அதை சகிக்க வேண்டியவளாய் இருந்தார். அவ்வாறே சகரியாவும் எலிசபெத்தும் அதை சகிக்க வேண்டியவளாய் இருந்தார்கள். இன்று பாருங்கள், இப்பொழுது நான் ஒன்றை கூறப்போகிறேன்.
At the children of the harlot. She's taken nations under the political rule of denomination.
இன்று பேசியும் பிள்ளைகளை பாருங்கள், பேசியும் அவளுடைய பிள்ளைகளும் எல்லா தேசங்களையும் ஸ்தாபனங்களின் அரசியல் ஆளுகைக்கு கொண்டு வந்து விட்டனர். எப்படிப்பட்ட ஸ்தாபனங்களின் சந்ததி எழும்பியுள்ளது என்றும் நீதிமான்களோ எவ்வளவு சொற்ப பேராய் இருக்கிறார் என்பதையும் பாருங்கள். கவலைப்படாதீர்கள், வார்த்தையில் நிலுங்கள், அதுவே சரியானது. நீங்கள் பரிகாசம் பண்ணப்பட்டு ஒருளும் பரிசுத்தர் என்று அழைக்கப்படுவீர்கள், அதனால் பரவாயில்லை. நீங்கள் எந்த மோசமான பெயராலும் அழைக்கப்படலாம், இருப்பினும் அது நில்லுங்கள், அது வார்த்தை. அவர்கள் உங்களை குறித்து சொல்பவை வார்த்தை நிமித்தம் வரும் நிந்தையாகும். இளைஞன் ஒருவன், ஒரு கால அவன் இன்று காலை இங்கு இருக்கக்கூடும், அவன் என் நண்பன் ஜிம் போல், இளம் ஜிம். அவனுடைய உறவினர் அன்று நாள் அவனை அவர்கள் கேட்டார்கள், அவன் இங்கு ஞானஸ்தானம் பெற்றார். யாரோ ஒருவர் அவனிடத்தில், உனக்கு சபையில் ஞானஸ்தானம் பண்ண வேண்டும் என்று இருந்தால் நீ ஏன் ஒரு பெரிய சபையை தேர்ந்தெடுக்க கூடாது என்று கேட்டார். பாருங்கள், ஆனால் அவனோ வெளிச்சத்தை கண்டான், அவ்வளவுதான். புரிகிறதா? நீதிமான்களை காட்டிலும் அநீதி உள்ளவர்கள் அநேகர். ஆம் சரி, நீதி உள்ளவர்கள் எவ்வளவு சொற்பு. நோவாவின் காலத்தில் இருந்த நீதிமான்கள் எவ்வளவு சொற்ப பேர் என்பதை பார்த்தீர்களா? புரிகிறதா? சோதோமின் நாட்களில் எப்படி இருந்தது என்று பாருங்கள். புரிகிறதா? அக்காலத்தில் நீதிமான்கள் எவ்வளவு சொற்பையாக இருந்தார்கள். ஆனால் எவ்வளவு பிள்ளைகள் வேசிக்கிருக்கிறார்கள். அவள் பிள்ளைகளை எந்த முறையிலும் பெறுகிறாள். அவர்கள் அனைவரும் வேசியின் புத்திரரை, வேசி வேசியை பெறுகிறாள். நாய் நாயை ஈனுகிறது. கிறிஸ்து அபிஷேகம் அணிந்தவனை பெறுகிறார். வேதாகமும் நீதிமான்களை பிறப்பிக்கிறது. எனவே நாம் சிறு கூட்டம் என்பதில் திருப்தி கொள்ள வேண்டும். அது எவ்வளவு கிருபையுள்ள காரியம். அந்த பெரிய எபேசபையை பாருங்கள், அதில் 12 பேர் மாத்திரமே இருந்தனர். ஆம், இன்று நமக்குள்ள ஒரு கூட்டத்தை பாருங்கள், நோவாவின் காலத்தில் 8 பேர் மாத்திரமே ரட்சிக்கப்பட்டனர். லோத்தின் காலத்தில் 5 பேர், இல்லை 4 பேர் மாத்திரமே. லோத்து, அவன் மனைவி, 2 குமாரத்திகள். லோத்தின் மனைவி வெளியே வந்த பிறகு திரும்பி பார்த்து ஒப்புத்தூனானாள். அக்காலத்தில் உண்மையாகவே 3 பேர் மாத்திரமே வெளியே வந்தனர். இயேசுவோ அந்நாட்களில் நடந்தது போல என்றார். எனவே விழிப்புள்ளவர்களாய் கவனமாய் இருப்பதே நமக்கு ஏற்றதாய் இருக்கிறது. நீதிமான்கள் எவ்வளவு சொற்ப பேர், ஆனால் எப்பொழுதும் போல பரியாசக்காரர் நிந்திக்க வேண்டும். மலடி நிமித்தம் வரும் நிந்தையை முதலில் சகிக்க வேண்டும். என்ன, நான் வேகமாக முடிக்க வேண்டும். சிறு பிள்ளைகளை பிடித்து வைக்க நான் பிரியப்படவில்லை. என்னோடு சிறிது நேரம் பொறுத்துக் கொள்ளுங்கள். புரிகிறதா? மனிதரோ என்றைக்கும் ஒரே விதமாகவே இருக்கிறார்கள். நான் மறுபடியும் ஒன்றை உங்களிடத்தில் கூறப்போகிறேன். இது ஒலிப்பதிவு செய்யப்படுகின்றதா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை, ஆனால் இது ஒலிப்பதிவு செய்யப்பட்டால் இந்த ஒலிநாடாவை கேட்பவர்களே, நான் சொல்வதை நீங்கள் கவனமாய் கேட்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீங்கள் இதை காண தவறாதீர்கள், ஆனால் இதை ஆராய்ந்து படியுங்கள். மனிதர் எப்பொழுதும் இருந்தது போலவே இப்பொழுதும் இருக்கிறார். தேவன் ஏற்கனவே செய்ததற்காக அவன் அவரை ஸ்தோத்தரித்து அவர் வருங்காலத்தில் என்ன செய்யப் போகிறார் என்பதை அவன் எதிர்நோக்கி இருக்கிறார். ஆனால் அவர் தற்பொழுது செய்து வருகிறதை அவனோ அசட்டை செய்கிறான். தேவன் என்ன செய்திருக்கிறார் என்பதை குறித்து அவன் அவரை துதிக்கிறான். அவர் என்ன செய்வார் என்பதையும் அவன் எதிர்நோக்கி இருக்கிறான். ஆனால் தேவன் தற்பொழுது செய்து கொண்டிருப்பதையோ அவன் அசட்டை செய்து அவன் முழு காரியத்தையும் இழந்து விடுகிறான். அவர்கள் அதை புரிந்து கொள்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன். புரிகிறதா? அவர் செய்து கொண்டிருப்பதை அசட்டை செய்கிறானே. அவர் என்ன செய்துள்ளார் என்பதையும் அவர் என்ன செய்ய போகிறார் என்று வாக்களித்துள்ளதையும் அவன் அறிந்திருக்கிறான். ஆனால் அவர் இக்காலத்தில் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதையோ அவன் காண தவறுகிறான். ஓ பெந்தேகோஸ்தினரே, நீங்கள் அல்லவா அதற்கு உதாரணம்? நீங்கள் ஏதோ ஒன்று சம்பவிக்க எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் அதுவோ ஏற்கனவே உங்களுக்கு முன்னால் நடந்தேறிவிட்டது. நீங்களோ அதை அறியாமல் இருக்கிறீர்கள். தோழி தன் குஞ்சுகளை தன் சிறைகளின் கீழே குட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக எத்தனை தினமோ அவர் உங்களை குட்டி சேர்த்துக் கொள்ள மனதாக இருந்தார், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. நீங்கள் அவருடைய வார்த்தையும் அவருடைய ஆவியை காட்டிலும் உங்கள் பாரம்பரியங்களுக்கும் ஸ்தாபனங்களுக்கும் அதிக முக்கியத்துவம் அளித்து விட்டீர்கள். மரியாளுக்கு அது எப்படிப்பட்ட நிலையா இருந்தது? நாம் முடிக்கப் போகிறோம். அவருடைய வார்த்தை நிமித்தம் அரியாளுக்கும் யோசிப்புக்கும் எப்படிப்பட்ட நிந்தை உண்டானது. இது கிறிஸ்துமஸ் நேரம், நான் அதை குறித்து சேர்ந்து பேசலாம் என்று எண்ணுகிறேன். ஆனால் நீங்களும் வானொலியின் வாயிலாகவும் உங்கள் போதகர்கள் மூலமாகவும் இதை குறித்து அதிகமாக கேட்பீர்கள். தேவனுடைய வாக்குத்தத்தை பற்றிக் கொண்டதால் மரியாளுக்கும் யோசேப்புக்கும் எப்படிப்பட்ட நிந்தை உண்டானது. இப்பொழுது ஞாபகம் கொள்ளுங்கள், மரியாள் நடந்து சென்ற போது அவர்கள் புருவத்தை உயர்த்தி அவனை இழந்தனர். அவர்கள் யோசேப்பை நோக்கி, நீ ஒரு வேசியா மணக்கப் போகிறாய் என்று கேட்டார்கள். பார்த்தீர்களா சகோதரனே, அந்நாட்களில் விபச்சாரம் செய்தவர் கொல்லப்பட வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவளோ கொல்லப்படக்கூடாது என்று எண்ணியே உன் மூலம் அவள் தாயாக போகிறாள் என்று கூறுகிறார். ஆனால் தேவனோ எல்லா நேரத்திலும் அவர்களோடு ஈடுபட்டுக் கொண்டே வந்தார் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அது வார்த்தையின்படியாக இருந்தது. அவர்களோ அதை அறியவில்லை. பார்த்தீர்களா, ஒரு கன்னிகை ஒரு குமாரனை பெறுவாள்.
Joseph knew that. Mary knew that. Because after the word was written,
யோசேப் அதை அறிந்திருந்தான், மரியாளும் அதை அறிந்திருந்தாள். ஏனெனில் இந்த வார்த்தை எழுதப்பட்ட பின்பு தேவதூதன் அவர்களுக்கு தோன்றி எழுதப்பட்ட அந்த வார்த்தையை ரூபகாரப்படுத்தி, இல்லை எழுதப்பட்டிருந்த அதே வார்த்தையை வெளிப்படுத்தி அது நிறைவேறப் போகிறது என்று கூறினான். இப்பொழுது கனவு காணாதீர்கள், யோசித்து பாருங்கள். பரிசுத்த ஆவி பூமிக்கு இறங்கி வந்தார். அவர் சபையோர் அனைவரிடத்திலும் பேசவில்லை, அவர்களிடம் மாத்திரமே பேசினார். யோசேப்பு நோக்கி பார்த்தான். தேவதூதன் யோசேப்பை சந்திப்பதற்கு முன்பு அவன், நான் மரியாளை நேசிக்கிறேன் என்பது உண்மைதான், ஆனால் நான் நீதிமான், அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீயை என்னால் மணக்க முடியாது
என்றான்.
கர்த்தருடைய தூதனோ சுப்பரத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாது, அவளிடத்தில் உற்பத்தியா இருக்கிறது, பரிசுத்த ஆவியினால் உண்டானது என்றான். ஓஹோ, என்ன ஒரு ஆறுதல். பார்த்தீர்களா, மரியாள் கிணற்றுக்கு போகும் படியில் இருந்தாள். ஏறக்குறைய 17 அல்லது 18 வயது நிரம்பிய சிறு கன்னிகை, முன்பு மனம் புரிந்து 4 பிள்ளைகள் இருந்த ஒரு மனிதனை, வயதில் அதிக மூத்தவனை விவாகம் செய்கிறாள். அவன் அவளை நேசித்தான், ஏனென்று அவனுக்கு தெரியவில்லை. இதோ அவர்கள் இருந்தனர். அவளோ தண்ணீர் முள்ள கிணத்துக்கு செல்லும் வழியில் அவள் வேத வாக்கியங்களை மனதில் சிந்தனை செய்து கொண்டே சென்றாள் என்பதில் ஐயமில்லை. அப்பொழுது அவளுக்கு முன்பாக ஒரு ஒளி பிரகாசித்தது. அந்த ஒளி பிரகாசித்த போது அங்கே தேவதூதன் ஒருவன் அவளுக்கு முன்பாக நின்றான். மரியாள் எவ்வளவு சிறியவள் என்பதை உணர்ந்திருப்பாள் என்பதில் வியப்பொன்றுமில்லையே. நீங்கள் அதை குறித்து எப்பொழுதாவது சிந்தித்து பார்த்துண்டா? நான் நேற்றைய தினத்தில் பயந்தது போன்றே அவள் பயந்திருப்பாளா என்று நான் வியப்புறுகிறேன்.
Hail Mary! Hail means stop. Pay attention to what I'm going to tell
மரியாளே வாழ்க. வாழ்க என்றால் நில் என்றே பொருள்படுகிறது. நான் இப்போ சொல்லப் போவதற்கு உன் கவனத்தை செலுத்து. ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். நீ மனிதரை அறியாதிருந்தும் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். உன் இனத்தாளாகி எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பம் தரித்திருக்கிறாள். இந்த அடையாளங்கள் நிச்சயம் நிறைவேறும்
என்றான்.
அதற்கு அவளோ, இது எப்படியாகும், புருஷனை அறியேனே என்றாள். அவனோ, பரிசுத்த ஆவி உன்மேல் நிழலிடும், உன்னிடத்திலே பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும் என்றான். பரியாசக்காரர் என்ன வேண்டுமானாலும் கூறட்டும், அவன் அதை அறிந்திருந்தால் அது நிறைவேறும் என்பதை அவர் அறிந்து கொண்டார். ஏனெனில் தேவரவார் உரைத்தார். பிரதிஷ்டையின் நாளின் போது அல்லது குழந்தைக்கு விருத்தச்சேதனம் செய்ய வேண்டிய நாள் வந்தபோது, அவள் குழந்தையை இப்படி கையிலேந்து நடந்து சென்று கொண்டிருந்த போது அவள் எப்படி உணர்ந்திருக்க வேண்டும்? அப்பொழுது மற்ற ஸ்திரீகள் அவளிடமிருந்து விலகி தூரமாய் சென்றனர். அவர்கள் தங்கள் குழந்தைகளை பிரதிஷ்டை செய்து விருத்தச்சேதனம் செய்வதற்கென அடகிய சித்திர தையலாடைகளால் குழந்தைகளை உடுத்தியிருந்தனர். அவர்கள் எல்லோருமே சுத்திகரிப்பிற்காக ஆட்டுக்குட்டிகளை கொண்டு வந்திருந்தார்கள். இவளோ தன் சுத்திகரிப்பிற்காக 2 காட்டுப்புறாக்களையே கொண்டு வந்தாள். அவள் தன் குழந்தையை காளையின் கழுத்தில் இருந்த நுகத்தடியில் சுற்றப்பட்டிருந்த துணியை எடுத்து அதை கொண்டு சுற்றினாள். குழந்தை தொழுவத்தில் இருந்த அந்த துணியால் தான் சுற்றப்பட்டது. அவர்கள் மிகவும் தரித்திரராயிருந்தனர். எனவே அவருக்கு ஒன்றுமே இருக்கவில்லை. அதோ அவள் நின்றாள். மற்ற ஸ்திரீகள் அனைவரும் இந்த சிறு கனியை விட்டு விலகி தூரமாய் போய் நின்று விட்டார்கள் என்பதில் சந்தேகமே கிடையாது. அவர்கள், பாருங்கள், அவள் முறைதவறி பிறந்த குழந்தையை வைத்திருக்கிறாள் என்று கூறினார்கள். தேவன் இவ்வாறு காரியங்களை தீவிரமுள்ளதாக காணப்படுகிறார் என்று பாருங்கள். அவர் சாத்தானின் கண்களை முற்றிலுமாக மறைத்து விடுகிறார். எவ்வளவு அசுத்தமானது, எவ்வளவு அழுக்கானது, விபச்சாரம், அப்படித்தான் அவள் இருக்கிறாள். அவள் ஒரு விபச்சாரி என்று கூறும்படி செய்கிறார். ஆனால் அது மரியாளின் இதயத்தில் எந்த ஒரு துடிப்பையும் நிறுத்திவிடவில்லை. அவர்கள் அவரிடமிருந்து தூரமாக விலகியிருந்தனர். இன்றைக்கும் அவர்கள் அதையே செய்கிறார்கள். அது பரிசுத்த உருளை அல்லது மதவெறியல் அல்லது ஏதோ ஒன்று என்று இப்பொழுதும் அவரை அழைக்கிறார்கள். ஆனால் அது யாருடைய குழந்தை என்று மரியாள் அறிந்திருந்தாள், அவள் கவலைப்படாமல் சென்று கொண்டே இருந்தாள். ஆனாலோ அறையின் பின்னால் உட்கார்ந்து கொண்டிருந்த சிமியோனை அவர்கள் கவனித்திருக்க வேண்டும் அல்லவா? அவனுக்கு வாக்குத்தத்தம் அளிக்கப்பட்டிருந்தது. அவன் கர்த்தர் எனக்கு பிரதியட்சமானார் என்றான். மேலும் அவன் நான் மரணமடைய மாட்டேன் என்றான். அப்பொழுது அவனுக்கு 80 வயது. அவருடைய ரட்சணியத்தை என் கண்கள் காணும் மட்டும் நான் மரணமடைய மாட்டேன் என்று உரைத்தார் என்று தீர்க்க தரிசனம் உரைத்துக் கொண்டே இருந்தான். ஓ சிமியோனே, உனக்கோ வயதாகிவிட்டது. அந்த கிழவனுக்கு மூளைக்கோளாறு ஏற்பட்டு விட்டது என்பது உங்களுக்கு தெரியும். அவரை தரிய விட்டு விடுங்கள். அவன் ஊறு விளைவிக்காதவன். அவன் யாருக்கும் தீங்கு விளைவிக்க மாட்டான் என்றனர். ஆனால் சிமியோருக்கோ கர்த்தருடைய வார்த்தை உண்டானது. அவன் தேவனுடைய ஆவி என் மேல் இறங்கினதை நான் கண்டேன். நான் நின்று கொண்டு அவரை பார்த்தேன். அவரை நடத்தில் சிமியோனே, நீ இதுவரைக்கும் நீதிமானாக இருந்து வந்திருக்கிறார், நீ அதுவரைக்கும் மறிப்பதில்லை, உன்னை நான் அங்கே சாட்சியாக்கப் போகிறேன் என்றார் என்று கூறினான். கர்த்தாவே, அதற்காக நீ என்ன செய்ய போகிறீர்? அது என் வேலை. அந்நாளிலே அவர் அவர்களுமே அக்கறித்தலை குவிக்க முடியும் என்பதே என் கருத்து. உங்களுக்கு ஒரு சாட்சி இருந்தது, அதற்கு ஏன் செவி கொடுக்கவில்லை என்று அவர் கேட்பார். பிறகு பார்வையிடந்த அன்னாள் தேவாலயத்தில் உட்கார்ந்து ஜெபம் செய்து கொண்டிருந்தார். கர்த்தர் அவளுக்கு சிமியோன் கூறுவது உண்மை என்று வெளிப்படுத்தி இருந்தார். ஆமென். அவளுக்கு பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் தெரியவில்லை. இருப்பினும் இன்று பார்வை நன்றாக உள்ளவர்கள் காண்பதை விட அவளால் வெகு தூரத்தில் காண முடிந்தது. மேசியாவின் வருகை சமீபமாய் உள்ளது என்பதை அவள் ஆவியில் கண்டாள். ஆவியானவர் அவளுடைய இதயத்தில் அசைந்தார். அது எவ்வளவு சிறிய சபையாக இருந்தது என்று பார்த்தீர்களா? சகரியா, எலிசபெத், மரியாள், யோவான், அன்னாள், சிமியோன், லட்சக்கணக்கானவர்களில் 6 பேர் மாத்திரமே. நோவாவின் காலத்தில் இருந்தது போல இவர்கள் சொற்ப பேர், 6 பேர் மாத்திரமே. தேவன் அவர்கள் ஒவ்வொருவரோடும் தொடர்பு கொண்டார். அவர்கள் இசைவாயிருந்தனர். அவர்கள் ஒன்று சேர்ந்திருந்தனர். ஆமென். இதோ முதிர் வயதில் உள்ள சிமியோ, இதோ குழந்தை கொண்டு வரப்படுகிறது, குழந்தை தேவாலயத்துக்கு கொண்டு வரப்படுகிறது என்று அவன் ஒருபோதும் கேள்விப்படவே இல்லை. இதோ அந்த குழந்தை அங்கு உள்ளது. சிமியோன் தன்னுடைய அறையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். ஆவியானவரோ அவன் மேல் இறங்கி, சிமியோனே, வெளியே வா என்கிறார். அவர் எங்கு சென்று கொண்டிருக்கிறான் என்பதை அறியாமலேயே அவன் நடந்து சென்றான். ஆபிரகாமை போல் அவர் ஏதோ ஒன்றை தேடிக்கொண்டிருந்தான். அது எங்குள்ளது என்று அவருக்கு தெரியவில்லை. ஆயினும் அவன் நடந்து கொண்டிருந்தான். சிறு நேரம் கழித்து அவன் நின்றான். அப்போது பரிசுத்த ஆவியானவர் அவனிடத்தில், அதோ அவர் என்று கூறியிருக்க வேண்டும்.
He reached over in Mary's arms, took up the baby in his arms, looked up and said, Lord,
அவனோ மரியாளின் கரங்களில் இருந்த குழந்தையை தன் கையில் எடுத்து அண்ணாந்து பார்த்து, கர்த்தாவே, உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோட போகவிடும், உம்முடைய ரட்சணத்தை என் கண்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறது என்றார். எல்லோருமே ஏளனம் செய்து கொண்டிருந்தது. ஸ்திரீகள் உதறி தள்ளிக் கொண்டிருந்ததை சிமியோ, கர்த்தாவே, அது உம்முடைய ரட்சணியம் என்று
கூறினான்.
ஏறக்குறைய அதே நேரத்தில் பார்வை இழந்த ஒரு வயோதிக ஸ்திரீ கூட்டத்தாரின் மத்தியில் தள்ளாடிக்கொண்டு சுற்றி இங்கு வருகிறாள். அவளும் கூட அவரிடத்தில் வந்து தீர்க்க தரிசனம் உரைத்தாள். ஏனென்றால் அவள் அவருக்காக காத்துக் கொண்டிருந்தாள். அவள் மரியாளிடம், உன் ஆத்மாவை ஒரு பட்டயம் உருவிப்போம், ஆனால் அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படும் என்றாள். புரிகிறதா? அது என்னவா இருந்தது? இப்பொழுது அங்கிருந்து சில பெண்கள், இப்பொழுது பார், அது என்ன விதமான தரம் என்று நீ பார்த்தாயா? அங்குதான் காரியம், பார்த்தீர்களா? அதுதான் இது. இது எங்கே உள்ளது என்று பார். அந்த கிழவனுக்கு பைத்தியம் பிடித்திருக்கிறது. அவன் அந்த வேசி பெண்ணுக்கு முன்பாக நின்று கொண்டு என்னவெல்லாமோ கூற முயற்சிக்கிறானே, அங்குதான் காரியம், பார்த்தீர்களா? அது முறை தவறி பிறந்த குழந்தை. அந்த கிழவி அண்ணாள் அங்கு உட்கார்ந்து கொண்டு பட்டினி கிடந்து தன்னை எந்த விதமாக சகடித்துக் கொள்கிறாள். அவளுக்கு நம்மை போல எந்த பொழுதுபோக்கும் கிடையாது. ஆனால் அங்குதான் காரியமே உள்ளது. பாருங்கள், அவள் தேசத்தில் உள்ள எல்லா சங்கங்களிலும் உறுப்பினராயிருக்கலாம். அவள் ஒரு நல்ல குடும்பத்தில் இருந்து வந்தவள். பாருங்கள், அவள் அங்கே அதை சார்ந்திருக்க கூடும். ஆனால் அவள் இங்கே இருக்கிறாள். அந்த கூட்டம் எப்படி ஒன்றாக சேர்ந்து கொள்வது என்று பார்த்தீர்களா என்று கூறியிருப்பார்கள் நினைக்கிறேன். ஓ ஆம், ஆமே. இன்றைக்கும் அதுவே சம்பவிக்கிறது. நாம் பரிசுத்த ஆவியால் உயர்த்தப்பட்டு கிறிஸ்து இயேசுவுடன் உன்னதங்களில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக ஆமையா. ஓ, நமக்கோ இன்னும் சற்று நேரம் கிடைக்குமா? நான் ஒரு காரியத்தை கூற வேண்டும். நான் இன்னும் மற்றொரு வேத கதாபாத்திரத்தை இங்கு எழுதி வைத்திருக்கிறேன். நான் அதை பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அந்த வார்த்தை மாம்சத்தில் வெளிப்பட்ட அந்த நேரத்தில் இருந்த வானசாஸ்திரிகள், அதை படிக்க உங்களுக்கு நேரத்தை எடுத்தால் நலவாயிருக்கும். நீர் அதை உங்களுடைய சட்டைப்பையில் வைத்திருக்கிறீரா? உங்களில் அநேகர் அதை பத்திரிகையில் படித்திருக்கிறீர்கள் என்று நான் நினைக்கிறேன். 33 ஆண்டுகளுக்கு முன்பு பரிசுத்த ஆவியானவர் நதியண்டையில் பேசின அதே காரியம் டிசம்பர் 9ஆம் தேதி அவர்களோ அதை தோண்டி எடுத்தனர். வானசாஸ்திரம் அதை நிரூபித்தது. எப்படியாய் ஜூபிட்டரும் மற்ற நட்சத்திரங்களும் அவைகளுடைய நட்சத்திர கூட்டத்தில் அவர்களுக்கோ ஒரு பழைய வானசாஸ்திர நாட்காட்டி உள்ளது. அதில் குறிக்கப்பட்டதைத்தான் அவர்கள் தோண்டி எடுத்தனர். சரியாக அந்த நேரத்தில் இந்த நட்சத்திரங்கள் ஒன்றாக கூடி அந்த நட்சத்திரங்களின் கூட்டம் பாபிலோன் நோக்கி காணப்பட்டு அது சாஸ்திரிகளின் கவனத்தை கவர்ந்தது. கோடிக்கணக்கான ஒளியாண்டுகள் தூரத்தில் இருந்த அவை தங்கள் சுழற்பாதைகளை கடந்து ஒன்று கூடினதை பாபிலோனில் இருந்த அந்த யூத சாஸ்திரிகள் கண்டனர். 3 நட்சத்திரங்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரே விடுவெள்ளி நட்சத்திரமானது. அந்த நட்சத்திரங்கள் ஒன்று சேரும் போது அந்த நேரத்தில் மேசியா பூமியின் மேல் இருப்பார் என்பதை அவர்கள் தேவனுடைய வார்த்தையினால் அறிந்திருந்தனர். ஆகையால் தான் அவர்கள் புறப்பட்டு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவர் எங்கே? அவர் எங்கோ இருக்க வேண்டும்.
Come into the
celestial bodies become into this one great celestial body.
அந்த நட்சத்திரங்கள் ஒன்றாக, அதாவது அந்த மூன்று விண்வெளி நட்சத்திரங்கள் ஒரு பெரிய விண்வெளி நட்சத்திரமாக ஆகும்போது, அந்த மூன்று ஒன்றாக சேரும் போது, அந்த நேரத்தில் மேசியா பூமியில் இருக்க வேண்டும் என்று அந்த மனிதர் அறிந்திருந்தனர். அவர்கள் தங்களுடைய படிப்பில் நிபுணர்களாக இருந்தார்கள். அவர்கள் பெரிய மேதைகளாக இருந்தார்கள். அவர்கள் தங்களுடைய மத சம்பந்தமான விஞ்ஞானத்தில் நிபுணர்களாக இருந்தார்கள். அவர்கள் மத சம்பந்தமான பாகத்தை ஆராய்ந்து படித்து அதை கவனித்து வந்தனர். அந்த கிரகங்கள் வியாழனும் சாதனும் ஒரே வரிசையில் வருவதை கண்டபோது, மேசியா பூமியிலெங்கோ இருக்கிறார், எனவே அவர் எருசலேமில் இருக்க வேண்டும், ஏனென்றால் அதுதான் உலகில் உள்ள மதங்களுக்கு மேசியாவின் மதத்துக்கு தலைமை அலுவலகம். அதுவே அவர்களுடைய தலைமை அலுவலகம். அதுவே ஸ்தாபனங்களின் தலைமை அலுவலகம். அங்குதான் அந்த பெரிய மத சம்பந்தமான குழுக்கள் கூடுகின்றன என்று கூறினார்கள். அவர்களோ இரண்டு ஆண்டுகளாக ஒட்டகங்களின் மேல் பயணம் செய்து டைகிரிஸ் நதியை கடந்து சேற்றின் வழியாகவும் காடுகளின் வழியாகவும் தங்கள் இதயங்களில் மகிழ்ச்சி பொங்கினவர்களாய் பயணம் மேற்கொண்டனர். அந்த நட்சத்திரங்கள் அங்கு தொங்கிக் கொண்டிருந்ததை அவர்கள் அறிந்திருந்தனர். இந்த இன்றைய வானசாஸ்திரிகள் கூட அந்த நட்சத்திரங்கள் ஒரே வரிசையில் மறுபடியும் வருமானால், அந்த சாஸ்திரிகள் நின்று கொண்டிருந்த இடத்திலிருந்து அதை காணும் போது அது ஒரே நட்சத்திரமாக தென்படும் என்று கூறுகிறார்கள். ஆனால் அதை அதே இடத்திலிருந்து நின்று கொண்டு பார்க்க வேண்டும். ஆமேன், ஆமேன். நீங்கள் எங்கு நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்பதையே அது பொறுத்தது. நீங்கள் எதை பார்க்கிறீர்கள் என்பதையே அது பொறுத்தது. ஆம். ஆகையால் அவர்கள் அதை கண்டு அதை பின்தொடர்ந்து சென்றார்கள். அவர்கள் அதனுடன் ஒரே வரிசையில் இருந்தனர். அவர்கள் எங்கு சென்ற போதிலும் அவர்களோடு அது ஒரே வரிசையில் காணப்பட்டது. அது அவர்களை வழிநடத்துகிறது. அந்த விதமாகவே நீங்களும் கூட எல்லா வித வாக்கியங்களையும் வரிசைப்படுத்திக் கொண்டு அந்த வரிசையில் நீங்களும் தங்கியிருக்க வேண்டும். அதுதான் ஒரே வழி. அது உங்களை நேராக அவரிடத்துக்கு வழிநடத்தி செல்லும், நிச்சயமாக செய்யும். இப்பொழுது கவனியுங்கள், இதோ அவர்கள் யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று சத்தமிட்டுக் கொண்டே எருசலேமுக்குள் நுழைந்தார்கள். நட்சத்திரம் அவர்களை அங்கே எருசலேமுக்குள்ளாக வழிநடத்தி சென்றது, ஸ்தாபனங்களின் தலைமை அலுவலகத்திற்கு. ஆனால் அவர்கள் அதிலிருந்து வழி விலகின போது நட்சத்திரமோ அவர்களை விட்டு சென்று விட்டது. அவர்கள் பட்டணத்திற்குள் நுழைந்து வீதியின் மேலும் கீழுமாக நடந்தார்கள். பட்டணம் தேவனுடைய சந்தோஷத்தினால் நிறைந்திருக்கும் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டார்கள். அவர்கள் மகிழ்ச்சி பொங்கினவர்களால் வீதியின் மேலும் கீழும் நடந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே, நாங்கள் கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்திருக்கிறோம் என்று கூச்சலிட்டார்கள். நினைவிருக்கட்டும், அந்த நட்சத்திரம் அவர்கள் மேற்கே சென்றார்கள். அவர்கள் கிழக்கில் இருந்தனர். மேற்கு நோக்கி வழிநடத்தி இன்னும் சென்று கொண்டே இருக்கிறது. எங்களை என்ற அதாவது புரிகிறதா? அவர்கள் முற்றிலுமாக, அதாவது அவர்கள் பாபிலோனும் இந்தியாவும் பாலஸ்தீனாவுக்கு கிழக்கில் அமைந்துள்ளனர். ஒரு விதம் தென்கிழக்கில் அவர்கள் மேற்கு திசையில் சென்றனர். மேற்கு நோக்கி வழிநடத்தி அந்த பாடல் உங்களுக்கு தெரியும், இன்னும் சென்று கொண்டே இருக்கிறது. அந்த பரிபூர்ண ஒளி அடக்கி எங்களை நடத்தும், புரிகிறதா? சாஸ்திரிகள் மேற்கே சென்று கொண்டிருந்தனர். அவர்கள் கிழக்கை விட்டு மேற்கு நோக்கி பயணம் செய்தனர். அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டிருந்தனர். அவர்கள் மேற்கிலிருந்து பின்னோக்கி இருந்தால் அவர்கள் அதை கண்டிருக்கவே மாட்டார்கள், புரிகிறதா? அவர்கள் அங்கு அடைந்தபோது அதுவரைக்கும் நட்சத்திரம் அவர்களை வழிநடத்தி சென்றது, அது அவர்களை விட்டு சென்று விட்டது. அவர்களோ நட்சத்திரம் நம்மை விட்டு சென்று விட்டது, இங்குதான் அவர் இருக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டார்கள். அவர்கள் பட்டணத்தில் இருந்தனர். எனவே ஓ என்னே, அவர் எல்லோரும் பாடிக்கொண்டு மகிழ்ச்சியாயுள்ளனர். தேவனுடைய மகிமை எல்லாவற்றையும் பிரகாசிக்க செய்கிறது. எனவே நாமோ இங்கு வந்துவிட்டோம். நம்முடைய சாதனையை நாம் அறிந்திருக்கிறோம். அவர்கள் அந்த நட்சத்திர சேர்க்கையை கவனித்த போது யாருமே எந்த நிமிடமே அந்த நட்சத்திரங்களை எடுத்து ஒன்று சேர்க்க முடியாது. அந்த நட்சத்திரம் வானத்தில் தோன்றும் போது மேசியா பூமியில் இருக்க வேண்டிய நேரம் அதுவே என்று நாம் அறிந்திருக்கிறோம். மேசியா பூமியில் இருக்கிறார் என்று கூறினார்கள். சில நூற்றாண்டுகளுக்கு பிறகு அந்த நட்சத்திரங்கள் சேர்க்கை மறுபடியும் உண்டாகி பூமிக்கு மறுபடியும் ஒரு ஈவு அளிக்கப்படுகிறது. நீங்கள் பாருங்கள், கவனியுங்கள், அந்த நட்சத்திரங்களின் சேர்க்கை உண்டாகும் போது மேசியா பூமியில் இருக்கிறார், அவர் பூமியில் இருக்கிறார் என்று சாஸ்திரிகள் அறிந்து கொண்டார்கள். எனவே அவர்கள் மதத்தின் தலைமை அலுவலகத்துக்கு சென்று அவர்கள் வீதியில் மேலும் கீழுமாக அந்த ஒட்டகங்கள் மேல் சென்று, அவர் எங்கே, அவர் எங்கே, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே, நாங்கள் கிழக்கே அவருடைய நட்சத்திரத்தை கண்டோம், அவர் எங்கெங்கோ இருக்கிறார், அவர் எங்கே, அவர் எங்கே, அவர் எங்கே என்று கேட்டார்கள். என்ன ஒரு நிந்தை! அவர்கள் பிரதான ஆசாரியிடம் சென்றார்கள். அவரோ, உங்களுக்கு என்ன நேர்ந்தது, ஏன் நீங்களோ மூட மதாகுமாரிகள் என்று கூறியிருப்பான், புரிகிறதா? அவர்களுடைய விஞ்ஞான சாதனையின் பேரு என்ன ஒரு நிந்தனை! தேவனுடைய வல்லமையினால் அவர்கள் அவருடைய நட்சத்திரத்தை கண்டனர். அவர்கள் சாஸ்திரிகள், ஞானமுள்ளவர்கள். அவர்கள் மத சம்பந்தமான விஞ்ஞானத்தை படித்து வந்தனர். அந்த நட்சத்திரங்களின் சேர்க்கை உண்டாகும் போது மேசியா பூமியில் எங்காவது இருக்க வேண்டும் என்று அறிந்திருந்தனர். அதை அறிந்திருக்க வேண்டிய இடம் அதை குறித்து ஒன்றுமே அறிந்திருக்கவில்லை. தெருவில் நின்று கொண்டிருந்த சிறுவர்கள், அதை பாருங்கள், மூட மதாபிமானிகளின் கூட்டம். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று அவர்கள் கூறுவதை கேளுங்கள். ஏரோது இங்கு ராஜா என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அவர்களுக்கு பேராக இருந்தார் என்று தெரியவில்லை என்று கூறியிருப்பார்கள். ஓ என்ன, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே, நாங்கள் கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டோம். அவர்களோ, ஞானிகளே, சுற்றிலும் உள்ளவர்களே இங்கே வாருங்கள் என்று கூறி, இங்கே வாருங்கள், நீங்கள் ஏதாவது நட்சத்திரத்தை எங்காவது காண்கிறீர்களா என்று கேட்டனர். ஓஹோ, நான் அதை போன்ற எதையும் ஒருபோதும் கண்டதே இல்லை என்று அவர்கள் கூற, வானசாஸ்திரிகளே இங்கு வாருங்கள், நீங்கள் ஏதாவது நட்சத்திரத்தை எங்காவது பார்த்தீர்களா என்று கேட்டார்கள். இல்லவே இல்லை என்று அவர்கள் கூறினார்கள். ஒரு விதமான மர்ம அடையாளத்தை போன்ற ஏதாவது ஒன்றை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? இல்லையே, நாங்கள் அதை போன்ற ஒன்றையும் காண்கிறதில்லை. இல்லை, இன்றைக்கும் அவர்களுக்கு தென்படுவதில்லை. அதே காரியம்தான், அவர்களால் ஒன்றும் காண முடியவில்லை, அவர்களால் அதை காண முடியாது. ஓ, நாம் போதகர்களை வரவழைப்போம். நீங்கள் எல்லோரும் அதை கண்டீர்களா? இல்லை, நாங்கள் எந்த நட்சத்திரத்தையுமே காணவில்லை. இங்கே சுபத்தின் மேல் என்று நேரத்தை கணிப்பவர்களே, உங்களை குறித்து என்ன? நட்சத்திரத்தை கொண்டு ஜாம காக்கிறவர்களே, உங்களுக்கு தெரியும் வானத்தில் நட்சத்திரங்களின் சேர்க்கை ஒவ்வொன்றும் உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் ஏதாவது பார்த்தீர்களா? இல்லை, நாங்கள் ஒன்றையுமே காணவில்லை, ஆனால் அதுவும் அங்கிருந்தது. தேவனுக்கு மகிமை. ஓ என்ன, உங்களால் அதை காண முடியவில்லையா? அது அங்குள்ளது. அவர்களால் அதை காண முடியவில்லை, அவர்களை சுற்றி சென்று கொண்டிருக்கிறது. அவர்களால் அதை காண முடியாது. இல்லை, நாங்கள் எதையும் காணவில்லை. ஓ, நான் அங்கு சென்றிருந்தேன், நான் எதையும் காணவில்லை. நிச்சயமாக நீ காண்பதில்லை, நீ மிகவும் குருடாயிருக்கிறாய். அதுவோ, நீ காண்பதற்காக அல்ல, புரிகிறதா? நீ அவ்வளவு குருடாய் இருந்தால் ஏய், நிச்சயமாக நீ அதை காணமாட்டாய். தேவன் அதை யாருக்கு வெளிப்படுத்துகிறாரோ அவர்களுக்கு மாத்திரமே, அவர்கள் மாத்திரமே அதை காண்கிறார்கள். அது எப்பொழுதுமே அந்த விதமாகவே இருந்து வருகிறது. நிச்சயமாக வானத்தில் மழை இருந்ததை நோவா மாத்திரமே காண முடிந்தது, மற்றவர்களோ அதை காண முடியவில்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவர்கள் மேலே மழை இருந்ததை காணவில்லை, ஆனால் நோவா கண்டான். சாராள் குழந்தையை கையில் பிடித்திருந்ததை ஆபிரகாம் மாத்திரமே கண்டான். அது உண்மை. ஜாதிகளுக்கு தகப்பனே, உனக்கு இப்படி எத்தனை பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்று கேலி செய்த பரியாசக்காரர்கள் அல்ல. நாம் இப்படியாக தொடர்ந்து வேற்றுள்ள பரிசுத்தவான்களையும் திட்டதரிசிகளையும் குறித்து பார்த்துக் கொண்டே போகலாமே. விசுவாசம் என்பதோ காணப்படாதவர்களின் நிச்சயமாக இருக்கிறது. வார்த்தை உரைக்கப்பட்டு விட்டது என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். இதோ அது உள்ளது, இதோ அதனை குறித்த நிச்சயம். அவர்கள் அதை காண்கிறார்கள். இப்பொழுது கவனியுங்கள். ஓ என்ன, எங்களுடைய வானசாஸ்திரிகளோ அந்த நட்சத்திரத்தை காணவில்லை, அங்கே ஒன்றுமே இல்லை. ஏன்? அவர்கள் அதை தேடி சென்று அப்படிப்பட்ட கூட்டத்தாரிடையே சென்ற போது நட்சத்திரம் ஒளி கொடுக்காமல் மறைந்து விட்டது. இன்றைக்கும் அதே காரியம்தான், அதுதான் அநேக ஒளியை அணைத்து விட்டது. அது உண்மை. அதாவது அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தாரோடு இணையும் காரணத்தால் அவர்கள் முதலிடம் அதை விசுவாசிப்பதில்லை. அப்படி இருக்க நாம் எப்படி சபையின் ஐக்கியத்தை உண்டாக்க முடியும்? நாம் ஒருமனப்பட்டிருந்தால் ஒளியை எப்படி ஒருமித்து நடந்து போக முடியும்? நாம் லட்சக்கணக்கான மைல்கள் தூரமாக இருக்கும் போது உலக முழுவதிலும் சபை இணைக்கப்பட்டு நாம் எப்படி உலக ஐக்கிய சபைகளாக ஐக்கியப்பட்டிருக்க முடியும்? நாம் எப்படி செய்ய போகிறோம்? சுவிசேஷர்களாகிய நம்முடன் இது அது அது எல்லாமே ஒன்றாக இணைக்கப்படுதல். அதே சமயத்தில் அதுவோ அழுகி போன ஒரு கூட்டத்தோடு சேர்ந்து இணைக்கப்படுதல். தேவன் தூய்மையான பரிசுத்தமான கலப்படமற்ற தம்முடைய வார்த்தையோடு தரித்திருக்கிற ஒரு மனைவியை பெற்றுக் கொள்ளுகிறார். சரி, வார்த்தை நிமித்தம் இயேசுவுக்கு வந்த நிந்தை. எனவே நாம் ஒரு நிமிடத்தில் முடித்துக் கொள்வோம். வார்த்தையை நிமித்தம் இயேசு நிந்திக்கப்பட்டார். நீங்க பாருங்கள், அவர் தெய்வீகமான மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனாயிருக்க அவர் ஏன் நிந்தையை சகிக்க வேண்டும்? அவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனாயிருந்தார். வேதம் அவ்வண்ணமாய் உரைக்கிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். எங்கள் கைகளினால் அவரை தொட்டோம், தேவ தூதர்கள் அவரை கண்டன. அதை குறித்து சிந்தித்து பாருங்கள். தீமோத்தேயு அதை போன்று உரைக்கிறான் என்று நான் நினைக்கிறேன். பார்த்தீர்களா? அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகாமேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார். அவருடைய பிறப்பின் போது தேவ தூதர்கள் இருந்தார்கள். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டு முன்னணியில் கிடத்தப்பட்டிருந்ததை கண்டபோது தூதர்கள் எவ்வளவாக உற்று பார்த்து கலிகூர்ந்திருக்க வேண்டும். ஆமே என்று கத்தராகிய கிறிஸ்தியனும் ரட்சகர் உங்களுக்கு தாவியின் உள்ளே பிறந்திருக்கிறார் என்று அவர்கள் ஆர்ப்பரித்ததில் வியப்பொன்றும் இல்லையே. தேவ தூதர்கள் கலிகூர்ந்து தங்கள் பெரிய சட்டைகளை அடித்து யூதேயாவின் மலைகளின் மேல் பறந்து சென்று உலகத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்து பாடினார்கள். அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கண்டார்கள். அதாவது அவர்கள் அது வெளிப்படுவதை காண வாஞ்சையாக இருந்தனர். அங்குதான் காரியமே இருந்தது. ஆனால் சாத்தானோ இதை நம்பவில்லை. அவன் நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் என்றான். தேவ தூதனோ அவர் தேவனுடைய குமாரனை என்றான். அதுதான் வித்தியாசம். நீர் தேவனுடைய இன்னார் இன்னாராக இருந்தால் நீர் அதை செய்வதை நாங்கள் காணட்டும், ஆனால் தேவ தூதனோ அவர் அங்கிருக்கிறார் என்றான். மத சம்பந்தமான விஞ்ஞானத்தை படித்த சாஸ்திரிகளும் அவர் அங்கிருக்கிறார் என்றனர். ஆமேன். அந்த காரணத்தினால் தான் புதைபொருள் ஆராய்ச்சியாளர்கள் பல ஆண்டுகளுக்கு முன்பு தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டு நிறைவேற நினைவுகளை உறுதிப்படுத்த இன்று இந்த காரியங்கள் ஒவ்வொன்றையும் தோண்டிக் கொண்டிருக்கிறார்கள். இதோ அவர்கள் தோண்டி எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் ஒருபோதும், அதாவது பொந்து பிலாத்து, இவ்வுலகில் இருந்ததாக சரித்திரம் எப்போதும் எதையும் கூறவே இல்லை. உங்களுக்கு தெரியுமா? இங்குள்ள பள்ளி சிறுவர்களில் யாராகிலும் என்னிடம் கூறுங்கள், பொந்து பிலாத்து இருந்ததாக சரித்திரத்தில் எங்கு கூறப்பட்டுள்ளது? அவ்விசுவாசிகள் அதை கண்டு பரிகாசம் செய்து அந்த பெயர் கொண்ட ரோம சக்கரவர்த்தி, அதாவது பொந்து பிலாத்து என்று பெயர் கொண்ட ரோம தேசாதிபதி யாருமே இல்லை என்றார்கள். ஆனால் 6 வாரங்களுக்கு முன்பு அவர்கள் பொந்து பிலாத்து தேசாதிபதி என்று பொறிக்கப்பட்ட ஒரு மூலைக்கல்லை தோண்டி எடுத்து விட்டனர். ஓ என்ன, அப்படிப்பட்ட அர்த்தமற்ற காரியங்கள். அவர்கள் ராமசேஸ் என்று பெயர் கொண்ட பார்வோர் எகிப்தின் சரித்திரத்திலேயே இல்லை என்றனர். ஆனால் புதைபொருள் ஆய்வாளர்களோ அன்று இரண்டாம் ராம்சேஸ் என்று பொறிக்கப்பட்ட கல்லை தோண்டி எடுத்து விட்டார்கள். கவனியுங்கள், எரிகோவின் மதில்கள் விழவே இல்லை என்று அவர்கள் கூறினர். புதைபொருள் ஆய்வாளர்கள் அன்று தோண்டிக் கொண்டிருந்த போது உங்களுக்கு தெரியுமா, முதலாவது காரியம் ஆழத்தில் அவர்கள் விழுந்து போன எரிகோவின் மதிச்சுவர்களை கண்டுபிடித்தனர். உங்களுக்கு தெரியும் எக்காலம் உதப்பட்ட போது அவர்கள் அது வெறுமன ஒரு கட்டுக்கதை, அது முன்காலத்தில் யாரோ ஒருவர் பாடின பாட்டு என்றார்கள். ஆம், பரியாசக்காரர்கள் அதை கூறுகின்றனர், அது வெறுமன ஒரு கட்டுக்கதை என்றும் சுவர்கள் இடிந்து விழுந்தன என்று அப்படிப்பட்ட ஒரு காரியமே நடக்கவில்லை. யோசுவா ஒரு எக்காலத்தை ஊதின போது அவர்களோ அந்த மதில் மீது ஏறி ஓடி உள்ளே அவர்கள் சென்றார்கள் என்றும், ஆனால் இடிந்து விழுந்தது என்று அப்படிப்பட்ட ஒரு காரியமே சம்பவிக்கவில்லை என்றும் கூறுகிறார்கள். ஆனால் சிறந்த கிறிஸ்தவ புதைப்பொருள் ஆய்வாளர் ஒருவர் தோண்டிக்கொண்டே இருந்தார். ஏனென்றால் அது உண்மையாகவே நடந்திருக்க வேண்டும் என்று அவர் உறுதியாக அறிந்திருந்தார். அவர் 30 அடி ஆழத்தில் தோண்டின போது அங்கே அவைகள் இருந்தன. தேவனுடைய வார்த்தை உரைத்தபடியே மதிர்ச்சிவர்கள் ஒன்றின் மேல் ஒன்று விழுந்திருக்க கண்டார். அவர்களோ தாவீது பத்திரனும்பு வினையை வாசித்துக் கொண்டிருந்தார் என்று அப்படிப்பட்ட ஒரு காரியமே இல்லை. ஏனென்றால் 15ஆம் நூற்றாண்டு வரைக்கும் நரம்பு வாத்திய கருவிகள் கண்டுபிடிக்கப்படவே இல்லை, அப்படி ஒன்றுமே கிடையாது என்றார்கள். எகிப்தில் கிறிஸ்தவ புதைபொருள் ஆய்வாளர்கள் தோன்றின போது 4000 ஆண்டுகளுக்கு முன்பே நரம்பு வாத்தியங்கள் இருந்ததாக அவர்கள் கண்டுபிடித்து விட்டார்கள். ஆமே பிள்ளைகள் வைகோலினால் செங்கலை உண்டாக்கியதை குறித்து அவர்களோ அப்படி ஒன்றும் கிடையாது என்றார்கள். புதைபொருள் ஆய்வாளர்கள் அங்கே தோண்டி சென்ற போது அவர்கள் கண்டது என்ன? அது விஞ்ஞானம். அவர்கள் என்ன கண்டார்கள்? எபிரேயர்கள் கட்டின பட்டிரத்து மதிர்ச்சுவர்களில் முதலாம் அடுக்கு கற்கள் நீண்ட வைக்கோலை கொண்டதாகவும், இரண்டாவது அடுக்கு சிறு துண்டுகளாக வெட்டப்பட்ட வைக்கோல் கட்டை கொண்டதாகவும், மூன்றாம் அடுக்கிலோ வைக்கோலை இல்லை என்றும் அவர்கள் கண்டுபிடித்து விட்டார்கள். ஓ என்னே, நாடுகள் உடைகின்றன, இஸ்ரவேல் விழித்தெழுகிறாள், இவை தீர்க்கதரிசிகள் முதலைத்த அடையாளங்களாம். ஆமையா சகோதரனே, சகோதரியே, இவை அனைத்தும் நகர்ந்து நம்மிடம் வந்துள்ளது. அதையே கடந்த சில வருடங்களாக திரையுலகம் சாதித்து வருவதை இதற்கு முன்பு சந்தித்ததே கிடையாது. சிசில் டிமிலி அவர்கள் தயாரித்த 10 கட்டளைகள் என்னும் திரைப்படமோ வந்துவிட்டது. அவ்வாறே பெங்கர் என்னும் திரைப்படத்தின் மூலம் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை சரித்திரம் திரைக்கு வந்துவிட்டது. பேதுருவின் மனமாற்றத்தை சித்தரிக்கும் பெரிய சம்படவன் என்னும் திரைப்படமும் வந்துவிட்டது. இவ்வளவு காலமாக திரையுலகமானது நிராகரித்து அசிப்படுத்தி கிழித்தறிந்த இந்த மத சம்பந்தமான வரலாறுகளை தேவரோ தமது பலத்த வல்லமையினால் திரைக்கு வந்து முழக்கமிட செய்துவிட்டார். இப்பொழுதோ சில ஆண்டுகளுக்கு முன்பு கூறப்பட்ட காரியங்கள், ஒரு ஏழ்மையான சிறிய தாழ்மையான தேவனுடைய ஊழியக்காரனாக நான் ஒரு ஒளி தோன்றி என்னோடு பேசி நான் செய்ய வேண்டியவர்கள் என அறிவித்தது என்று கூறின போது ஜனங்களோ நகைத்து கேலி செய்து அவருக்கு சற்று பைத்தியம் உண்டாகிவிட்டது என்றார்கள். ஆனால் அதை குறித்த புகைப்படம் உள்ளது, விஞ்ஞானம் அதை எடுத்தது, அது அங்கே உள்ளது, அது சத்தியமாயிருக்கிறது. நானோ அந்த ஸ்திரீ மரணத்துக்கு எதுவாக நிழலிடப்பட்டிருக்கிறாள் என்றேன். அவர்களோ நிழலிடப்படுவதா? அது அர்த்தமற்றது. அவர் தன்னுடைய சிந்தையில் அவ்வாறு கற்பனை செய்கிறார் என்றெல்லாம் கூறினார்கள். அதை குறித்த புகைப்படம் உள்ளது. தேவன் கற்களை கூப்பிடும்படி செய்வார், அவர் விரும்புவதை அவரால் செய்ய முடியும். இயேசு தெய்வீக தேவனுடைய குமாரன் இம்மானுவேல் அங்கு நின்று கொண்டு வார்த்தை நிமித்தம் நிந்தையை அனுபவித்தார். என்னே ஒரு நிந்தை! அவிசுவாசியாகிய பாவி அவரை கட்டவும், முகத்திலே துப்பவும், கை நிறைய தாடி முடியை பீக்கவும், எதை வேண்டுமானாலும் செய்ய துணிச்சல் கொள்ளவும் அவரை அனுமதித்து விட்டார். வார்த்தை நிமித்தம் ஒரு நிந்தை எதற்காக? பிதாவினுடைய வார்த்தையை நிறைவேற்றுவதற்காகவே ஆகும்.
He must stand the reproach of death.
Oh, ஆனால் ஞாபகம் கொள்ளுங்கள், அவர் மரணத்தின் நிந்தையை சகிக்க வேண்டியவராயிருந்தார். அவர் மறிக்க முடியாத தேவன். ஆனால் பாவியை ரட்சிக்க அவர் ஒருவர் மாத்திரமே மறிக்க வேண்டும். இரண்டாம் ஆள், மூன்றாம் ஆள் அதை செய்ய முடியாது. தேவன் ஒருவர் மாத்திரமே அதை செய்ய முடியும். இதோ அவர் செய்தார். அவர் பரலோகத்தில் இறங்கியவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனை இல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவர் ஒருவரும் இல்லை என்றார். ஆமேன். அவர்களோ எங்கள் பிதாக்கள் வனாந்திரத்திலே மன்னாவை புசித்தார்கள் என்று கூறினர். அதற்கு அவரோ அவர்கள் மறித்தார்கள் என்றார். உம்மை ஜீவப்பமன்றி அடைத்துக் கொள்கிறீர்கள் என்றார்கள். அவர் ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்பே நான் இருக்கிறேன், நானே ஜீவப்பம், நான் இருக்கிறவனாக இருக்கிறேன் என்றார். அவர்களோ உனக்கு இன்னும் 50 வயதாகவில்லையே, நீ ஆபிரகாமை கண்டாயோ என்றார்கள். அவரோ ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்னரே நான் இருக்கிறேன் என்று சொன்ன பிறகு பாவிகள் ஸ்தாபர சபைகள் அவரை கட்டும்படி அனுமதித்தார். கடைசி நாட்களில் இந்த ஐஸ்வர்யமுள்ள லவோதிக்கேயா சபை அவர்கள் அவரை சபை விட்டு புறமாக்கினர் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். இப்பொழுது அது எங்குள்ளது என்று நீங்கள் காண்கின்றீர்களா? நான் ஏன் அந்த ஸ்தாபன முறைக்கு விரோதமாய் கூக்குரலிடுகிறேன் என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா? பாவிகள் அவரை கட்ட இயேசு ஏன் அனுமதித்தார்? வார்த்தையை நிறைவேற்றுவதற்கென. மரணம் என்னும் இந்த தேவன் மேல் வருவதற்காகவே ஆகும். தேவன் அறிக்க வேண்டியதாக இருந்தது. இயேசு அதை அறிந்திருந்தார். அதை குறித்து அவர் அவர்களிடத்தில் கூறினார். அவர் இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், மீண்டும் இதை நான் எழுப்புவேன் என்றார். வேறு யாரோ அதை எழுப்புவதல்ல, இதை நான் எழுப்புவேன். 3 நாளைக்குள்ளே அதை மீண்டும் கொண்டு வருவேன். நீங்கள் இடித்து போடுங்கள், அதை நான் எழுப்புவேன்.
Jonah was in the
அவர் யோனா இரவும் பகலும் மூன்று நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரன் பூமி இருதயத்தில் இருப்பார் என்றார். அவர்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை. பாருங்கள், வார்த்தையின் நிமித்தம் வரும் ஒரு நிந்தை அவருக்கு இருந்தது. அவர் மரணத்துக்கென்று நிந்திக்கப்பட்டு நித்திய ஜீவனுக்கென்று எழுப்பப்பட்டார். முதலாவதாக அவர் மரணத்துக்கு ஒப்புக் கொடுக்கப்பட வேண்டியதாக இருந்தது. அதன் மூலம் அவர் நித்திய ஜீவனுக்கு எழுப்பப்பட்டு அது அவருடைய ரூபத்தில் இருந்தது. அதை ஏற்றுக்கொள்ளும் ஒவ்வொரு மனிதனுக்கும் நித்திய ஜீவனை அளித்தார். பாருங்கள், அவர் மனிதனாக ஒரு இனத்தார் மீட்பராக வெளிப்பட்டு அவருக்கு முன்பாக தோன்றின அவருடைய எல்லா ஊழியக்காரர்களும் சகித்த நிந்தையை பரியாசத்தை இவரும் சகிக்க வேண்டியதாக இருந்தது. மோசேயைப் போல, நோவாவை போல, மற்ற யாவரும் சகித்த அந்த பரியாசத்தை போல இவரும் அந்த பரியாசத்தை சகிக்க வேண்டியதாக இருந்தது. ஏன்? அவர் வார்த்தையை கை கொண்டிருந்தார். அவரே வார்த்தையாக இருந்தார். ஆகையால் தான் அவர்கள் மற்றெல்லாரை காட்டிலும் இவரை அதிகமாக நிந்தித்தார்கள். அவர் தெய்வீகமானவராயும் வார்த்தையாயும் இருந்தார். அல்லேலூயா! அதுதான் அவரை அவ்வாறாக்கிறது. இயேசுவோ, மாயக்காரரே, நீங்கள் தீர்க்கதரிசிகளின் கல்லறைகளை கட்டுகிறீர்கள். நீங்கள் தான் அவர்களை அங்கு வைத்தீர்கள். அவர்கள் தேவனுடைய வார்த்தையுடன் வந்தார்கள். நீங்களோ அவர்களை விசுவாசிக்கவில்லை. அவர்கள் ஒவ்வொருவருடைய ரத்த பழிக்கும் நீங்கள் குற்றவாளிகள் என்றார். தேவருக்கு சித்தமானால் பீனிக்ஸில் மற்றொரு நாள் நான் மிக முக்கியமானவற்றை குறித்து பேசுவேன். இந்த சந்ததி இயேசு கிறிஸ்துவை கொன்றதாக அவர்கள் மேல் குற்றச்சாட்டை கொண்டு வரப்போகிறேன். அவரை மறுபடியும் சிலுவையில் அடைந்ததற்காக தேவருக்கு சித்தமானால் போதகர் சங்கத்தில் இந்த குற்றச்சாட்டை கொண்டு வரப்போகிறேன். இயேசு கிறிஸ்துவை அவர்கள் மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவருடைய ரத்தப்படிக்கு குற்றவாளிகளாக இருக்கிறார்கள். ஆமையா, அனைவரையுமே குற்றம் சாட்டுகிறேன். பேதுரு, நீங்கள் அக்கிரமக்காரருடைய கைகளினால் அந்த ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். இவரை தேவன் எழுப்பினார். இதற்கு நாங்கள் எல்லோரும் சாட்சிகளாக இருக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் மேல் குற்றம் சாட்டினான். அவன் குற்றச்சாட்டை கொண்டு வந்தான். நாம் தேவனுடைய வார்த்தை எடுத்துக்கொண்டு பூமியில் உள்ள ஒவ்வொரு ஸ்தாபனத்தையும் அதில் உள்ள ஒவ்வொரு மனிதனையும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு குற்றவாளிகளாக உள்ளதாக அவர்கள் மேல் குற்றம் சாட்டப் போகிறேன். அந்த நாளில் நான் தேவனுடைய வழக்கறிஞராக இருக்க தேவன் உதவி புரிவாராக. ஆமேன். ஆம். ஓ, பரியாசக்காரர் அவரை பரியாசம் பண்ணினார்கள். அவரை அவர்கள் நிந்தித்தார்கள். அவரோ அதில் உறுதியாக நின்றார். ஆமேன். ஓ, அவர் என்ன செய்தார் என்று கவனியுங்கள். அவர் தேவகுமாரனாயிருந்து அவர் பாவத்தை மரணத்துக்கு உட்படுத்த பாடுபட்டு மரித்தார். அவர் அப்படி செய்ய வேண்டியதாக இருந்தது. அந்த ஒரு வழியில் மாத்திரமே அவரால் பாவத்தை மரணத்துக்கு உட்படுத்த முடியும். அவர் அதை செய்து அதை சகித்தார். ஏனென்றால் மற்றவர்களும் அதை செய்திருந்தனர். அவருக்கு முன்னால் இருந்த மற்றவர் அனைவரும் தேவனுடைய வார்த்தையின் ஒரு சிறு பாகத்தை மாத்திரமே உடையவர்களாக இருந்தனர். காரணம், தீர்க்கதரிசிகளுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டானது என்று இயேசு கூறினார். மேலும் அவர், அவர்களில் யாரை உங்கள் பிதாக்கள் ஸ்தாபன மார்க்கங்கள் கல்லறிந்து கொள்ளாமல் இருந்தார்கள்? அவர்களில் யார் தீர்க்கதரிசிகளை ஏற்றுக்கொண்டார்கள்? அவர்களை கல்லறிந்து கொண்ட பிறகு நீங்கள் அவர்களுக்கு கல்லறைகளை கட்டுகிறீர்கள். அவர்களை கல்லறைகளில் வைத்ததற்கு நீங்கள் குற்றவாளிகளாக இருக்கிறீர்கள் என்றார். அதன் பிறகு அவர் திராட்சை தோட்டத்து ஊமையை அவர்களிடத்தில் கூறினார். ஊழியக்காரர் அனுப்பப்பட்ட போது அவர்கள் ஊழியக்காரரை துன்புறுத்தினார்கள். முடிவில் அவர்கள், நாம் குமாரனை கொண்டு போடுவோம், அவன் சுந்தரவாளி என்றார்கள். புரிகிறதா? ஓ, அவர்கள் குமாரனை கண்டபோது கோபமுற்றார்கள். பார்த்தீர்களா? ஆனால் அவர் நிந்தையை சகிக்க வேண்டியதாக இருந்தது. அவரோ கட்டப்பட்டு மரணத்துக்கு நடத்தப்பட்டு நித்திய ஜீவன் அளிப்பதற்கென அங்கே மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்டார். தேவனுக்கு மகிமை. ஓ, அவரை நான் எவ்வளவாக நேசிக்கிறேன். காலங்கள் தோறும் வார்த்தையில் நின்று நிந்தையை சகித்தவர்களை மறுபடியும் எழுப்பி அவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பதற்கென தேவனுடைய குமாரன் மரணம் எய்தினார். அது உண்மை. அவர் வந்திராவிட்டால் நோவா உயிரோடு எழுந்திருந்திருக்க முடிந்திருக்காது. அவர் வந்திராவிட்டால் எலியா திரும்ப உயிரோடு எழுந்து வந்திருக்க முடியாது. அவர் வந்திராவிட்டால் நோவா ஒருபோதும் எழுந்திருந்திருக்க மாட்டான். அவர் வந்திராவிட்டால், காரணம், முன்குறிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராக இவ்வுலகில் வந்து தம்மேல் நிந்தையை சுமந்து உரைக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தை ஒவ்வொன்றுக்கு உறுதியாக நின்ற அந்த நீதிமான்களுக்காக மரணம் எய்தினார். அவர் அப்படித்தான் இருக்க வேண்டியதாக இருந்தது. வேறு யாருமே அதை செய்திருக்க முடியாது. தேவன் தாமே. அவர் இங்கு வந்து அதே வார்த்தையில் உறுதியாக நின்று நிந்தையை அனுபவித்த ஒவ்வொரு தேவ புத்திரனையும் மீட்டு அவருக்கு நித்திய ஜீவனை அளிப்பதற்கென அந்த ஸ்தானத்தை எடுத்துக் கொண்டார். காலங்கள் தோறும் நிந்தையை அனுபவித்த ஒவ்வொரு தேவனுடைய குமாரனையும் அவனை மீட்க யாருமே இருக்கவில்லை. ஆனால் அவன் விசுவாசத்தினால் மீட்பர் வருகிறதை கண்டான். யோபு அவரை கண்டான். அவர்களோ யோபுவை, ஓ, நீ ஒரு ரகசிய பாவி, ஆகையால் தான் தேவனுடைய கஷ்டப்படுத்துகிறார். ஏனென்றால் நீ ஒரு ரகசிய பாவி என்று கூறினார்கள். அவனோ, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும், அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் இருப்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவை அடுக்கி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன் என்றான். அவருடைய மனைவியோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும், உண்மை பார்த்தாலே பரிதாபமாய் உள்ளது என்றார். அவனோ, நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய் என்றான். ஆமேன். அவன் அந்நிலையில் அங்கிருந்தான். அவர் உயிரோடு இருக்கிறார் என்று நான் அறிந்திருக்கிறேன். அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார். இயேசு வந்திராவிட்டால் யோபு மீட்கப்பட்டிருக்க முடியாது. ஏனென்றால் அவர் உலக தோற்றத்துக்கு முன்பு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராக இருந்தார். அவருடைய இடத்தை அவர் அறிந்திருந்தார். அவருடைய ஸ்தானத்தை அவர் அறிந்திருந்தார். அந்த காரணத்தினால் தான் அன்று மரியாள் வீட்டை விட்டு வெளியே வந்து இயேசுவை சந்தித்து, நீர் இங்கே இருந்திருப்பீரையானால் என் சகோதரன் மறித்திருந்திருக்க மாட்டான் என்று கூறின போது அவள் அந்த ஸ்தானத்தை அடையாளம் கண்டுகொண்டாள். உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். அவளோ, ஆமாண்டவரே, உயிர்த்தெழுதலின் போது எழுந்திருப்பான். அவன் ஒரு நல்ல பையனாக இருந்தார் என்றார். இயேசு, நானே உயிர்த்தெழுதல், இனி விசுவாசிக்கிறாயா என்றார். அப்பொழுது அவளோ, ஆமாண்டவரே, நீ உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றாள். அப்பொழுது அவரோ அவனை எங்கே வைத்திருந்தது கேட்டார். ஓ, அங்குதான் காரியம். அவள் அதை அடையாளம் கண்டுகொண்டாள். அந்த ஸ்திரீகளை குறிக்கொண்டிருக்கவில்லை, அவளிடமிருந்து பிசாசுகள் துரத்தப்பட்டதை அவள் கண்டிருக்கிறாள். அவள் தேவனுடைய வல்லமையை அறிந்திருந்தாள். அது அவளில் இருந்த பெருமை, அழுத்தம் மற்ற ஒவ்வொன்றையும் அந்த உயர்நிலை பள்ளி பருவ சூழல் ஆய்வு போன்றவர்களை எடுத்து போட்டு அவளை புது சிருஷ்டியாக மாற்றுகின்றது. அவர் அவளுக்குள் இருந்த ஏழு பிசாசுகளை துரத்தினார். அவர் யார் என்பதை அந்த ஸ்திரீகள் அறிந்து அவரை ஏற்றுக்கொண்டார்கள். அவர் தங்களுக்காக என்ன செய்ய முடியும் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டனர். இன்றைக்கும் கூட அவர்கள் அப்படியே அதை ஏற்றுக் கொள்கிறார்கள். அதுதான் அடுத்த காரியம். அங்கே அவர் இருக்கிறார். அவள் அதை கூறினாள். என்ன சம்பவித்தது என்று உங்களுக்கு தெரியும். ஓ, அதே வார்த்தைக்காக பாடுபடும் தலைவருக்காகவும் அந்த நோக்கத்துக்காகவே அவர் மரித்தார். அவர் ஒருவர் மாத்திரமே மறித்து அதை செய்ய முடியும். ஏனெனில் அவர் வார்த்தையாயிருந்தார். அவர் வார்த்தையிலிருந்து மாம்சத்தில் வெளிப்பட்டார். மற்றவர் அனைவரும் வார்த்தையின் ஒரு பாகத்தை பெற்றிருந்தார்கள். ஆனால் இங்கோ தேவனின் பரிபூர்ணம் அவருக்குள் இருந்தது. அவர் இன்று மாறாதவராயிருக்கிறார். எபிரேயர் 13:8 இயேசு கிறிஸ்து ஏற்ற வேண்டும் என்று மாறாதவராய் இருக்கிறார் என்று உரைக்கிறது. கவனியுங்கள், நான் உண்மையாகவே முடிக்கப் போகிறேன். நான் முடிக்க வேண்டும் என கழிக்கப்பட்ட நேரமோ கடந்து போய்விட்டது. அவர் ஒரு வார்த்தை கூட எழுதவில்லை. அவர் எழுதினாரா? அவர் ஒரு வார்த்தை கூட எழுதவில்லை. ஏன்? அவர் வார்த்தையாயிருந்தார். அவர் என்னவாயிருந்தார்? எழுதப்பட்டிருந்த வார்த்தைகளாயிருந்த அவர் வெளிப்பட்ட வார்த்தையாயிருந்தார். மகிமை! எனக்கு இப்பொழுது நல்லுணர்வு தோன்றுகிறது. அவரே வார்த்தை. அவரை குறித்து அவர் எதையும் எழுத வேண்டிய அவசியம் இருக்கவில்லை. அவரே வார்த்தையாயிருந்தார். இந்த எழுதப்பட்ட வார்த்தை வெளிப்படுத்தப்பட்டது. தேவனுக்கு மகிமை! அவர் நேற்று மின்றும் மாறாதவராயிருக்கிறார். அவர் வார்த்தையாயும் வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையாயும் இருக்கிறார். நீங்களோ சகோதரனாமே சரிதானா என்று கேட்கலாம். யெகோவா அங்கு நின்று கொண்டு காற்றை அந்த அலைகளின் மேல் கூறி இஸ்ரவேல் ஜனங்கள் அதன் வழியாக நடந்து செல்ல ஒரு பாதையை உண்டாக்கிறதை கவனியுங்கள். யெகோவா முன்னால் நின்று சமுத்திரத்தை நோக்கி இறையாது அமைதியாயிரு என்று அதற்றினதை கவனியுங்கள். காற்று பலமாக அடித்து அலைகள் உயரை எழும்பி பிசாசு மும்முரமாக செயல்பட்ட போது அவரோ இறையாது அமைதியாயிரு என்றார். காற்றும் கடலும் அவருக்கு கீழ்ப்படிந்தது. அவர் யெகோவா.
Amen. That Jehovah that could stand there and sprinkle a few dewdrops out, let it fall to the earth and be made bread to feed a
few fish. Stood and took five fish and two fish and fed five fish. Amen. Yehovah, I'm going to do it. 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 அவர் வார்த்தையாயிருந்தார். ஆமேன், ஆமேன். அவர் வார்த்தையாயிருக்கிறார். அவர் என்றென்றும் வார்த்தையாயிருப்பார். நானும் என் வீட்டார் போவோம் என்றார். நாங்கள் வார்த்தையே சேவிப்போம். ஓ, அவரை காண நான் விரும்புகிறேன். அவருடைய முகத்தை நோக்கி பார்க்க நான் விரும்புகிறேன். அங்கு என்றென்றும் அவருடைய ரட்சிப்பின் கிருபையை பாட மகிமையின் வீதிகளில் என் சத்தத்தை நான் உயர்த்தட்டும். கவலைகள் எல்லாம் கடந்த பிறகு முடிவில் வீட்டுக்கு சென்று எப்பொழுதும் களி கூறுவோம். ஓ என்ன, ஆம், வார்த்தையின் நிமித்தம் ஒரு நிந்தையை சகிப்போம். வார்த்தையோடு செல்லுகிற ஒரு நிந்தை உண்டு. வார்த்தையோடு தரித்து நின்று நிந்தையை சகிப்போம். நாம் ஜெபம் செய்வோமாக. இயேசுவே, அன்றொரு இரவு கர்த்தாவே, நான் ஓ இயேசுவே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீர் சித்தம் கொண்டிருக்கிறேன். கர்த்தாவே, நான் என்ன செய்ய முடியும்? இவைகளை கண்டு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேரத்தை அறிந்திருக்கிறபடியால் கர்த்தாவே, நான் என்ன செய்ய முடியும்? நான் என்ன செய்ய முடியும் என்று கதறினேன். கர்த்தாவே, இங்குள்ள என் சிறு சபைக்காக நான் ஜெபிக்கிறேன். தரிசனத்தில் நான் கண்ட சிறு பறவைகளை குறித்து நான் நினைத்து பார்க்கிறேன். அவைகளை காட்டிலும் பெரிய பறவைகள் காணப்பட்டன கர்த்தாவே, ஆனால் அவை மூன்று அடுக்குகளில் இருந்தன. ஆனால் அந்த தேவ தூதர்கள் தோன்றின போது பறவைகள் எதுவுமே விடப்பட்டிருக்கவில்லை. அவர்கள் அருமையான தூதர்கள், ஆனால் ஏதோ ஒன்று சம்பவிக்கவிருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தாவே, அது நடக்கட்டும். எங்களை உங்கள் சித்தப்படி உருவாக்கி வனையும். நாங்கள் களிமண், நீரோ குயவன். கர்த்தாவே, கிறிஸ்துமஸுக்கு முந்தின இந்த மாலை வேளையில் தேவனுடைய வெகுமதிக்காக நாங்கள் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் தேவனது எங்களுக்கு அருளினார். இது ஒரு அஞ்ஞான உடன்படிக்கையாக இருந்த போதிலும் நாங்கள் எங்கள் இதயங்களில் அந்த ஈவை விசுவாசிக்கிறோம். இந்த நாளையோ அவர்கள் ஒரு பூசையை போன்று கிறிஸ்துவுக்கு பூசை என்ற நாளாக்கிவிட்டனர். நாங்கள் குழந்தைகளுக்கு இரவில் பரிசு வழங்கும் நட்பு தெய்வம் என்ற சாந்தா கிளாஸ் கட்டுக்கதை, கிறிஸ்துமஸ் மரம், அதன் அலங்காரம் ஆகிய முறைகளை கொண்டு உம்மிடத்தில் வராமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வந்து பரலோகத்தின் தேவன் தாமே மனிதனாகி எங்களை போன்று மாம்சமாகி எங்களை மீட்க எங்கள் நடுவில் வாசம் செய்து உலக பிரகாரமான ஸ்தாபனம் அந்த இம்மான வேலை மரணத்துக்குள்ளாக்கி அந்த நாமத்தின் நிந்தைக்கு பாடுபட்டு சிலுவையின் நிந்தைக்கு பாடுபட்டு அவர் மேல் சுமத்தி அதன் மூலம் எங்களுக்கு நித்திய ஜீவனை சம்பாதித்து தந்த அந்த தேவனை வழிபடவே வந்திருக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் யார்? எந்த நிந்தையையும் உதறி தள்ளுவதற்கு நாங்கள் யார்? தேவனே, எங்களை வீரமுள்ள வீரர்களாக்கும். பிதாவே, இந்த வார்த்தைகளை நான் உம்மிடத்தில் சமர்ப்பிக்கிறேன். நான் சோர்வுற்று களைப்படைந்திருந்த காரணத்தால் இவைகள் ஒரு கால் தொடர்ச்சியாக இல்லாமல் இருக்க வகை உண்டு. ஆனால் பிதாவே, இவ்வளவு நேரமாக அவர்கள் உட்கார்ந்து கேட்டுக் கொண்டிருந்ததற்காக அவர்களுக்கு பலனை அளிப்பீராக. இந்த கடைசி நாட்களில் எங்கள் கர்த்தரை எங்களுக்கு இரட்சகராக கொண்டு வந்து சமர்ப்பித்த அந்த வல்லமை இங்குள்ள ஒவ்வொரு ஆவியையும் உயிர்ப்பித்து கர்த்தராகிய இயேசுவின் வருகை அருகாமையில் உள்ளதை உணர்த்துவதாக. பிதாவே, அது அப்படியே ஆகக்கடவது. எங்கள் மத்தியில் உள்ள வியாதியஸ்தரையும் அவதிகுருவோரையும் சுகப்படுத்தும் நறுங்குண்ட இருதயங்களை கட்டுவீராக. கர்த்தாவே, நாங்கள் அதிக துன்பம் அனுபவித்துள்ளோம். கர்த்தாவே, கடுமையான யுத்தங்களின் விளைவாக என் இருதயத்தில் அநேக தடுமுகள் ஏற்பட்டுள்ளன. நான் ஒரு பண்டைய அனுபவம் வாய்ந்த போர் வீரன். கர்த்தாவே, எனக்கு உதவி செய்யும். உம்முடைய உதவியே எனக்கு தேவை. இந்த எல்லா பயிற்சியும் ஒரு நோக்கத்திற்கானதாய் எங்களுக்கு இருந்திருக்கலாம். கர்த்தாவே, அது அப்படித்தான் இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஓ தேவரே, எனக்கு உதவி செய்யும். இந்த சபைக்கு உதவி செய்யும். எங்களை ஒருமித்து ஆசீர்வதிப்பீராக. சிறு பிள்ளைகளை ஆசீர்வதியும். வெகுமதியாக எந்த ஒன்றையுமே பெற வாய்ப்பில்லாத அநேக ஏழை பிள்ளைகளை குறித்து இன்றைக்கு நான் நினைவு கூறுகிறேன். நீர் அவர்களோடு கூட இருந்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, அவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பீராக. எங்களுக்கு தேவையான கிறிஸ்துமஸ் வெகுமதி அதுவே. இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் என் இதயத்தில் ஆளுகை செய்யட்டும். கர்த்தாவே, அதுதான் எனக்கு தேவை. இப்பொழுது எங்களை ஒருமித்து ஆசீர்வதியும். நாங்கள் இந்த வார்த்தைகளை உம்மிடம் சமர்ப்பிக்கிறோம். கர்த்தாவே, எங்கெல்லாம் அவைகள் விடசித்தமாக இருக்கிறதோ அங்கெல்லாம் விழட்டும். இருதயம் எங்கெல்லாம் திறக்கப்பட்டுள்ளதோ அங்கெல்லாம் அவைகள் ஒரு மகத்தான ரட்சிப்பின் நேரத்தை கொண்டு வருவதாக. இயேசுவின் நாமத்தில் ஆமேன். எத்தனை பேர் அவரை நேசிக்கிறீர்கள்? நாம் எதற்காக இவ்வளவு அவசரப்பட வேண்டும்? ஓ, அவரை நான் நேசிக்கிறேன், அவரை நான் நேசிக்கிறேன். கர்த்தாவே, நான் என்ன செய்ய நீர்
சித்தமாயிருக்கிறேன்?
இன்றிரவு ஆராதனைகளை மறந்து விடாதீர்கள். கிறிஸ்துமஸ் என்பதன் அர்த்தம் என்னவென்று இப்பொழுது நீங்கள் அறிந்து கொண்டீர்களா? ஓ, இது என் கிறிஸ்துமஸ் வெகுமதி. இது அந்த வார்த்தை. கர்த்தாவே, நான் மாத்திரம் என்னையே விலக்கிவிட்டு, நான் மாத்திரம் வழியை விட்டு விலகி நின்று உமது வார்த்தை தம்மை பரிபூர்ணமாக இங்கு வெளிப்படுத்துமானால் அதுவே நான் அறிந்துள்ள எல்லாவற்றிலும் மகத்தான காரியமாகும். பிள்ளைகளுக்கு அளிப்பதற்காக அவர்கள் ஏதோ பொருட்களை வைத்திருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். இப்பொழுது நான் ஆராதனையை சகோதரன் நெவில் அவர்களிடத்தில் மீண்டும் ஒப்படைக்கிறேன். சகோதரன் நெவில், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.